ಏಕಾಂತ ಸ್ಮರಣಂ ಜಯ ಜಯ ರಾಮ ರಾಮ ಗೋಪಿಕಾ ಜೀವನ ಸ್ಮರಣಂ ಗೋವಿಂದ ಜಯ ಸದ್ಗುರು ಮಹಾರಾಜ ಕೀ ಸಮಸ್ತ ಭಾಗವತಲುಕು ರಾಧೆ ಕೃಷ್ಣ ರಾಧೆ ಕೃಷ್ಣ ಭೂಷಣಂ ಶ್ರೀಮದ್ವೆಂಕಟನಾಥಾರ್ಯಂ ವಂದೇ ವೇದಾಂತ ದೇಶಿಕಂ ಲಕ್ಷ್ಮೀನಾಥ ಸಮಾರಂಭಾಂ ನಾಥಯಾಮುನ ಮಧ್ಯಮಾಂ ಅಸ್ಮದಾಚಾರ್ಯ ಪರ್ಯಂತಾಂ ವಂದೇ ಗುರು ಪರಂಪರಾಂ ಯೋ ನಿತ್ಯಮಚ್ಯುತ ಪದಾಂಬುಜ ಯುಗ್ಮ ರುಗ್ಮ ವ್ಯಾಮೋಹದ ಸಜಿತರಾಣಿ ತೃಣಾಯ ಮೇನೇ ಅಸ್ಮದ್ಗುರೋರ್ಭಗವಧೋಸ್ಯ ಧಯೈಕ ಸಿಂಧೋ ರಾಮಾನುಜಸ್ಯ ಚರಣೌ ಶರಣಂ ಪ್ರಭವ್ಯೇ ಮಾತಾ ಪಿತಾ ಯುವತಯ ಸ್ತನಯ ವಿಭೂತಿಃ ಸರ್ವಂ ಯದೇವ ನಿಹಮೇನ ಮದನ್ವಯಾನಾಂ ಆದ್ಯಸ್ಯ ನ ಕುಲಪತೇರ್ವಕುಲಾಭಿರಾಮಂ ಶ್ರೀಮತ್ ಸದಂಗ್ರಿಯುಹಳಂ ಪ್ರಣಮಾಮಿ ಮೂರ್ಧ್ನಾ ಭೂತಂ ಶರಶ್ಚ ಮಹದಾರ್ವಯ ಭಕ್ತನಾಥ ಶ್ರೀ ಭಕ್ತಿಸಾರ ಕುಲಶೇಖರ ಯೋಗಿ ವಾಹನ್ ಭಕ್ತಾಂಗ್ರಿರೇಣುಪರಕಾಲಯತೀಂದ್ರಮಿಶ್ರಾನ್ ಶ್ರೀಮತ್ಪರಾಂಕುಶಮುನಿಂ ಪ್ರಣತೋಸ್ಮಿ ನಿತ್ಯಂ ನಾಮ ಸಂಕೀರ್ತನಂ ಯಸ್ಯ ಪ್ರಣಾಮೋ ದುಃಖಶಮನಃ ತಂ ನಮಾಮಿ ಹರಿಂ ಪರಂ ವಸುದೇವ ಸುತಂ ದೇವಂ ಕಂಸಚಾಣೂರಮರ್ದನಂ ದೇವಕೀ ಪರಮಾನಂದಂ ಕೃಷ್ಣಂ ವಂದೇ ಜಗದ್ಗುರುಂ ಸರ್ವತ್ರ ಗೋವಿಂದ ನಾಮ ಸಂಕೀರ್ತನಂ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ವಿಟಿವೇಲ್ ಮುರುಘನಕ್ಕೆ ಅರುರೋಗರ ಭಗವಾನ್ தன் பக்தர்களிடத்திலே அதீதமான பிரீதி வச்சிருக்கார். லோகத்திலே பகவான் நம்மிடத்துல பிரீதி வச்சிருக்கிறா போல யாருமே வைக்கல. பகவானுடைய பிரீதியில துளி கூட சுயநலம் அப்படின்றது கிடையாது. இப்ப லோகத்துல பல பேர் நம்மிடத்துல பிரீதி வைக்கிறா, நாமும் பல பேரிடத்துல பிரீதி வைக்கிறோம். ஆனா சுயநலத்தை அஸ்திவாரமா கொண்டுதான் அந்த பிரீதி. ஒரு ரிஷி தன் மனைவி நடத்துல சொல்றார், கல்யாணம் பண்ணின்ற உடனேயே சொல்றார், நான் உன்னை கல்யாணம் பண்ணின்றது உனக்காக இல்லை எனக்காக, நீ என்ன கல்யாணம் பண்ணின்றது எனக்காக இல்லை உனக்காக, நாம ரெண்டு பேரும் குழந்தைகளை பெற்றுக்க போறது குழந்தைகளுக்காக இல்லை நமக்காக. அப்ப சுயநலம்தான் ஆதாரம். இங்கே அதனாலதான் பல சந்தர்ப்பங்கள்ல மனுஷாளுடையதான பல காரியங்கள் நம்ம மனசை ரொம்ப பாதிச்சுடுறது. இவ்வளவுதான் மனுஷன், சுயநலமே பிராபான்யமான மனுஷ கூட்டம். அப்ப பகவானுடைய பிரீதி பரம பவித்திரமானது, அதுல ஒரு துளி கூட குற்றம் குறை நிச்சயமா கிடையாது. அந்த பகவானுடைய பிரீதி எவ்வளவு வசதி அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தான் ஸ்ரீமத் பாகவதம். எல்லையில்லாத பிரீதி, அன்கண்டிஷனல் லவ், ஒரு கண்டிஷன்ஸும் கிடையாது. நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு கண்டிஷன்ஸை வச்சுட்டுதான் லோகத்திலே பழகிறோம். இப்போ ஒருத்தர்கிட்ட பழகிட்டே இருக்கும், ஆனா அவ நம்மள கண்டுக்கல, நம்மள உதாசீனப்படுத்துறா, இல்லாட்டி அவளுடைய காரியத்துக்கு மட்டும் நம்மள வச்சுட்டு இருக்கா. அப்ப நம்ம அவளை எப்படி நினைச்சுக்குவோம், போப்போ அவள் காரியம் வேணா வரா, அப்புறம் கண்டுக்கிறது இல்ல, எனக்கு ஒண்ணு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லு. ஆனா இப்படிதான் நம்ம சுவாமி கிட்ட பழகிட்டு இருக்கோம், அதை மறந்துடப்படாது. இதேதான் நம்ம சுவாமி கிட்ட டீல், இப்படிதான் காரியம் ஆகணும்னா 48 நாள் கோவிலுக்கு வருவோம், கன்ஃபார்மா வருவோம், நடந்து முடிஞ்சுட்டுதான் வரமாட்டோம். நடக்கலையா கோபம் வந்திருக்கோ, இத்தனை கோவில் போய் இத்தனை நாமம் ஜெபிச்சு இத்தனை விரதம் இருந்து என்ன சுகத்தை கண்டேன், எனக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்த ஆய் அப்படின்னு. சுவாமி ஒண்ணும் கஷ்டத்தை கொடுக்கல, பிராரப்த கர்மானு ரூபமாக. அப்ப இதேதான் நம்ம சுவாமி கிட்ட பழகறோம். ஆனா சுவாமி நம்மள மாதிரி இப்போ போ, உனக்கு காரியம் ஆகணும்னா வரையா, இல்லாட்டி வரமாட்டேன், எனக்கு ஒண்ணும் அவசியம் இல்லை, போ போ அப்படின்னு கோவில் இறக்கி விடுறாரா, இல்லாட்டி கோவிலுக்கு கூட நுழைய கூடான்னு சொல்றாரா, இல்லாட்டி கோவிலுக்கு நம்ம வந்தோட முகத்தை திருப்பிக்கிறாரா, ஒண்ணுமே பண்றதில்லை. எப்பொழுதுமே பிரசன்ன வதனம். இன்னைக்காவது ஒரு நாள் கோவில் போவோம், அன்னைக்காக சுவாமி காத்துட்டு இருக்கா, பரவாயில்ல இன்னைக்காவது வந்துட்டானே. உடுப்பி கிருஷ்ணன்லாம் இத்தினூண்டு குழந்தை நின்றுட்டே இருக்கு, 365 நாள் நிக்கிறது, ஒரு நாள் நம்ம வருவோம். பாண்டுரங்கன் அந்த பாதத்தை நம்ம எல்லாம் தொட்டு 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 நொந்து போயிடுச்சு பாதம். பார்த்தோம்னா இந்த பாதமே எப்படி குறைய ஆரம்பிச்சிருக்கு, நம்ம எல்லாம் தொட்டு தொட்டு நொந்து போயிடுச்சு. நடுவில் கொஞ்ச நாள் அந்த பாதத்தை தொடவிடாம பண்ணான், ஆனா பாண்டுரங்கனுக்கு முடியல, பக்தாளுக்கு இல்ல, பாண்டுரங்கனுக்கு முடியல. ஐயோ என் பக்தன் தொட்டாதானே எனக்கு சுகம், என் பக்தன் என் பாதத்தை தொட்டாதானே சுகம், என் பாதம் நொந்தாலும் பரவாயில்ல, என் பக்தன் என் பக்தை சுகப்படணும்னு தொடர்க்கிற ஒரு பாண்டுரங்க. அப்ப நம்ம மேல இவ்வளவு பிரீதி சுவாமிக்கு இருக்கு. அப்ப இந்த பிரீதிக்கு என்ன பண்ணணும், ஒன்னும் பண்ண முடியாது, நம்மளால பர்த்தி ஒண்ணுமே பண்ண முடியாது, ஆனா ஒண்ணு பண்ணலாம், பிரீதி அனுபவிக்கலாமோன்னு. எல்லையில்லாத பிரீதி, எதையுமே எதிர்பார்க்காத உன்னதமான பிரீதி. நம்ம பாபத்தினாலே தான் மனுஷ ஜென்மா அடைஞ்சிருக்கும், பிராரப்த கர்மம். அவ்வளவு அழகா பெரியவா எல்லாருமே சொல்றோம், எத் எத் பவ்யம் பவத் பகவன் பூர்வ கர்மானு ரூபம். முகுந்தமாலால குலசேகர ஆழ்வார் சொல்ற, எத் எத் பவ்யம் பவத் பகவன் பூர்வ கர்மானு ரூபம். இந்த பூர்வ கர்மாபடி என் ஜென்மா எப்படி வேணா நடக்கட்டும்டா, ஏன்னா நான் என்ன விதைச்சேனோ அதைத்தானே நான் அறுவடை பண்ணணும். நான் விதைக்காத ஒண்ணு எனக்கு சம்பவிக்காது, நான் பண்ணாத ஒரு பாவம் என் மேல வந்து விழாது, நம்ம என்ன பண்ணமா தான் நமக்கு கிடைக்கும். அதனால பிரபோ அப்படின்னு பிரார்த்திக்கிறான். அப்ப இவ்வளவு பிராரப்தம், நமக்கு அத்தனை அகம்பாவம் இருக்கு, சுயநலம் இருக்கு, எதிர்பார்ப்பு இருக்கு, திருடுத்தனம் இருக்கு, திருடுத்தனம் இல்லைன்னு யாரும் சொல்லவே முடியாது, இவ்வளவு இருக்கு. இத்தனையும் தெரிஞ்சும் கூட சுவாமி நம்ம கிட்ட பிரீத்தியா இருக்காரு, அதான விசேஷம். இத்தனையும் ஒருத்தர்கிட்ட நமக்கு தெரியறதுன்னா நம்மள தானே ஜாகிரதப்படுத்திப்போம், நம்மளை ஜாகிரதப்படுத்திக்கிறது தான் ரொம்ப முக்கியமான தர்மமாயிடும். ஆனா இவ்வளவு சுவாமிக்கு உள்ளபடி நன்னா தெரியும், நம்முடைய பிராரப்தம் தெரியும், நம்ம பண்ணிட்டு இருக்கிற பாபம் தெரியும், நம்முடைய ஹிருதயம் ரொம்ப நன்னா தெரியும், நம்முடைய சுயநலம் லிஸ்ட் போட்டு வச்சிருக்க. இவ்வளவும் தெரிஞ்ச பிறகு கூட பிரசன்னமா இருந்துட்டு நம்ம பண்ற ஒரு பூஜையோ ருத்ரர் சொல்ற மாதிரி நான் உபச்சாரம் நினைச்சுட்டு அபச்சாரம் பண்றேன், இந்த அபச்சாரத்தை நீ உபச்சாரமா ஏத்துக்கோ அப்படின்ற, அத்தனையும் ஏத்துண்டு ஒரு கிருபை பண்றாருனா இந்த பரம பிரீத்திக்குத்தான் அழணும், அழத்தான் முடியும், நம்மளால வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப இத்தனை பிரீத்தி வச்சிருக்கான் இல்லையா, அப்ப இத்தனை பிரீத்திக்கு என்னடான்னா இவ்வளவு பிரீத்தி வச்சிருக்கான்னா நம்மளை நன்னா வைப்பான்னு ஒரு நம்பிக்கை இருந்தா, இவ்வளவு பிரீத்தி எதுக்கு வச்சிருக்கான், இப்ப யாராவது ஒருத்தர் மேல இவ்வளவு பிரீத்தி வச்சிருக்கான்னா நம்மளை நன்னா தானே வைப்பான், நமக்கு யாரா கஷ்டம் கொடுப்பாளா, நம்மளை போய் படாத பாடு படுத்துவாடா. அப்ப சுவாமி நம்மளை படுத்துறதே இல்லை, அவர் பரம பிரீதி வச்சிருக்கார், அந்த பிரீதியை அனுபவிக்கணும். இத சொல்றதுதான் பாகவதம். அதுவும் இப்பதான் ரிஷபாவதாரம் ஜடபர ரிஷியம் எல்லாம் வாசிச்சு. அப்ப எப்படி இருக்கணும் அப்படின்னா ஜடபரதர் போல இருக்கணும். கலியுகத்துல முடியுமா? அவர் கேள்வி வந்துடுறது. ஜடபரத சரித்திரம் ரிஷபதேவர் சரித்திரம் எல்லாம் பார்த்தோம்னா இதெல்லாம் கலியுகத்துல சாத்தியமா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்விக்குறி வந்துடும். ஏன்னா சுயநலம் தான் இங்க அஸ்திவாரம். சுயநலத்தை கொண்டுதான் கலியுகமே ஓடிட்டு இருக்கு. ஆனா இருக்க முடியும்னு நிரூபணம் பண்ணார் ரமண மகரிஷி. அதனால இவ்வளவு தூரம் வாசிச்ச அத்தனை விஷயங்களும் பகவான் ரமண மகரிஷிக்கு சமர்ப்பணம். ஏன்னா கலியுக ஜடபரதர் கலியுக ரிஷபர் அப்படின்னா தைரியமா ரமண மகரிஷியை நோக்கி கை காட்டான். தைரியமா யோசிக்காம பேசவே மாட்டார், பித்தன் மாதிரியே இருந்தார். கல்லெடுத்து அவர் அடித்த போது கூட தேமேன்னு இருந்தார், எதுக்கும் அசரவே இல்லை, அவர் பாட்டுக்கு இருந்தார். எப்படிதான் இருக்க முடிஞ்சதுன்னா உன்னிஷ்டம் என் இஷ்டம். ரிஷபதேவர் சரித்திரம் ஜடபரத சரித்திரம்லாம் ஒன்னே ஒண்ணுதான். உனக்கு தெரியும்பா நான் உன்னுடைய ஜீவன், நான் உன்னுடைய சொத்து, என்னை எந்த இடத்துல எப்படி வைக்கணும்னு உனக்கு நன்னா தெரியும். நான் உன்னுடைய சொத்து, நீ சொத்துக்குரியவன், நீ எல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னு விட்டு வெறும விட்னஸ் பண்ணிட்டு இருந்தான் ரிஷபதேவர் ஜடபரதர். இவெல்லாம் விட்னஸ் தான், ஒண்ணுமே அவன் பண்ணதே கிடையாது. பெரிய ஆச்சாரம் அனுஷ்டானம் சடங்கு சம்பிரதாயம் ஒன்னும் கிடையாது அவளுக்கு. அவ அந்த யோகிகளுடைய கூட்டமே தனிதான். அவ டெய்லி போய் அருணாச்சலேஸ்வரர்லாம் பார்த்ததே இல்ல. ரமண மகரிஷி முதல் தடவை போனார், இனி உன்னிஷ்டம் என்னிஷ்டம் அவ்வளவுதான். பாதாள லிங்கத்தை கட்டிபிடிச்சதே கடந்தார். அத்தனை பேர் கல்லெடுத்து அடிச்ச போது கூட அவளுக்கு ஒரு கஷ்டம் கொடுக்காத ஒரு யோகி அவர் பாடு இருந்தார்னா பேர்பட்ட அந்த ரமண மகரிஷிக்கு இவ்வளவு தூரம் நம்ம வாசிச்ச கேட்ட இந்த பாகவதத்தை சமர்ப்பணம் பண்ணி. அப்ப இந்த ஆத்மானுபவம்னா என்னன்னு தெரியும். நம்ம ஆத்மான்ற ஒரு புத்தியே திருவண்ணாமலை ரமணாசிரமத்துக்குள்ள நுழைஞ்சாதான் தெரியும். அது வரைக்கும் தேகமே ஆத்மானு ஓடும். தேகாத்ம அபிமானி அப்படின்றார் பெரிய வாச்சான் பிள்ளை அப்படின்ற ஒரு மகாத்மா, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய ஆச்சரியமான ஒரு ஆச்சாரியன். அவர் தான் திவ்ய பிரபந்தத்துக்கெல்லாம் வியாக்யானம் எழுதினார். அவர் சொல்றார் தேகாத்ம அபிமானி, தேகத்தையே ஆத்மானு அபிமானிச்சு கிடக்கிற சம்சாரிகள் கூட்டம். இப்ப நம்ம காரியம் எல்லாம் பாருங்கோ, தேகத்தை அஸ்திவாரமா கொண்டுதானே பண்றோம். யாருமே ஆத்மா அஸ்திவாரமா கொண்டு காரியம் பண்றோம்னு சொல்லுங்கோ. அகாதால பாகவதம் 7 மணிக்கு ஆரம்பிக்கிறதுனா ராத்திரி 8 மணிக்கே சொல்லணும், தூங்கணும், கடல 7 மணிக்கெல்லாம் கோவிலுக்கு போகணும். அப்ப இது ஆத்மாவை உத்தேசிச்ச காரியமா இல்லையே? சரீரத்தை உத்தேசிச்சுதானே சொல்றோம். நன்னா தூங்கினா ஃப்ரெஷ்ஷா இருக்கலாம், குண்டமயக்கம் தொண்டருக்கும், இது ஆத்மாவுடைய சுபாவமா? நிச்சயமா இல்ல, சரீரத்தினுடைய சுபாவம் தானே. அப்ப இந்த சரீரத்தை அனுசரிச்சு அதை உத்தேசிச்சு அதனுடைய சுக துக்கங்களுக்காகத்தான் நாம பரியறோமே ஒழிய ஆத்மாவுக்காக பரியறவே இல்லை. ஆனா ரமண மகரிஷி அந்த மகாத்மாக்கள்லாம் பூமியில வந்தா ஓ ஆத்மான்றது ஒண்ணு சத்தியம்தான் அப்படின்னு நமக்கு புரியாது. அதனாலதான் அவர் கையில கேன்சர் வந்து ஆபரேஷன் பண்ணும் பொழுது கூட ஒன்னும் தெரியாம கடந்தார். சரீர அபிமானம் இருக்கிறவாளால முடியுமா? அந்த காலத்தெல்லாம் ஊசி போடுறா அப்படின்னா இல்லடி இந்த கால்ல இருக்க முள் எடுப்பா. இப்பெல்லாம் முள்ளே இல்ல வச்சுக்கோ, கால குத்துறதுக்கு முள்ள எடுக்கணும்னா எங்கேயா பச்சைய பார்த்து பல்ல கடிச்சுக்கோன்னுவான். இப்படி பக்கத்துல இப்படி யாரா பார்த்துட்டு கையை பிடிச்சிண்டு அப்பதான் அந்த தாங்குவோமா. சரீர அபிமானம் இருக்கிறதுனால அந்த முள்ளை எடுக்கும் போது பக்கத்துக்கு கையை பிடிச்சிண்டு பல்ல எங்கேயாவது பச்சைய பார்த்துட்டு பல்ல கடிச்சிண்டு ரமண மகரிஷி ஆபரேஷனே பண்றார். என்னக்கோ யாரோ என்னமோ பண்றாருன்னு உட்காந்துருக்க. இந்த மெக்கானிக் கடையில எல்லாம் இந்த வண்டி ரிப்பேர் ஆயிருந்தா கொடுத்துட்டு வண்டி ஓன ஓடத்தை உட்காந்துட்டு இருப்பான். அந்த மெக்கானிக் பாட்டு வண்டி ரிப்பேர் பண்ணுவான், பாட்டு உட்காந்து பார்த்துட்டு அந்த மாதிரி தன் சரீரத்தை ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கா இவர் தேவேன்னு இருக்க. அப்ப ஆத்மஸ்வரூப புத்தி இருந்தாதானே இந்த ஒரு சிந்தனவும் அப்ப பாகவதம் சத்தியம்னு புரிஞ்சுக்கோங்க. இதுல நாம படிக்கக்கூடிய எல்லா பெரியவாளுமே கலியுகத்துல திரும்ப திரும்ப வந்து 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 ஆமா ஆத்மாதான் வசதி, சரீரம் அனித்யம், சரீரத்தை தாண்டி ஜீவிக்க முடியும், சரீர அபிமானம் இல்லாமல் உலகத்துல வாழ முடியும், பழக முடியும்னு நிரூபணம் பண்ணிட்டு இருக்கா. அதனால ரிஷபதேவர் ஜடபரதர் இவா எல்லாருமே சத்தியம். ஜெய் போலோ பகவான் ரமண மகரிஷி. பேர்பட்ட மகாத்மாக்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்கா வாழலான்னு பாத்துக்கோங்க. சமர்ப்பணம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ரீதரிய வியாக்கியானம் சொன்ன ஸ்ரீதரருக்கு சமர்ப்பணம். அடுத்தது பரகூர் நாராயண தீர்த்தருக்கு சமர்ப்பணம். அடுத்தது புத்திரருக்கு சமர்ப்பணம். இப்ப ரமண மகரிஷிக்கு சமர்ப்பணம். இந்த மாதிரி ஒவ்வொரு சந்தர்ப்பத்துல ஒவ்வொரு மகாத்மா இவாதான்னு கிடையாது. எனக்கு என்ன சங்கல்பமாகறதோ அதை நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒவ்வொரு சந்தர்ப்பத்துல எத்தனையோ மகாத்மாக்கள் இருக்கா, சந்துக்காராம் எவ்வளவோ கொட்டி கிடக்கா மகாத்மாக்கள். நீங்க ஒவ்வொரு அத்தியாயத்துக்குமே ஒவ்வொரு மகாத்மா சமர்ப்பணம் பண்ண, அது ஒரு சுகம், அது ஒரு ஆனந்தம். 18,000 ஸ்லோகங்கள், அத்தனை அத்தியாயங்கள், அத்தனை ஸ்கந்தங்கள் இருக்கு பாருங்க. இன்னும் போச்சு, நான் நல்லா தியானம் பண்ணி 18,000 மகாத்மாக்களுக்கு 18,000 ஸ்லோகத்தை சமர்ப்பணம் பண்ணணும், அது ஒரு தனி சுகம். அப்படி அதை அனுபவிக்கணும். பிபத பாகவதம் அப்படி குடிச்சுட்டோம்னா பரம சுகம். அப்ப இந்த பூமியில வாழற நாள் வரைக்கும் ஆனந்தமா இருக்கும். ஏன்னா வராகமூர்த்தியே கொடுத்த ஒரு பூமி அல்லவா, நமக்காகவே சுவாமி ஸ்பெஷல்லா இந்த பூமியை கொடுத்திருக்க. ஜெய் போலோ வராகமூர்த்தி கீ. அவ்வளவு அழகா வராகமூர்த்தி இந்த பூமியை கொடுத்துட்டார். சுவாயம்புவ மனு ராஜ்ய பரிபாலனம் பண்றார். அவ்வளோ பெரிய பூமி, ஏர் பொல்யூஷன் கிடையாது, நாய்ஸ் பொல்யூஷன் கிடையாது, ஒரு குப்பை கிடையாது, பிளாஸ்டிக் கிடையாது, பரம பவித்திரமா அப்பதான் ஃப்ரெஷ்ஷா பாம் ஃப்ரெஷ்ன்ற மாதிரி பிரளயத்துக்கு ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கா பூதேவி. ஒரு குற்றம் ஒரு குறை இல்லை, அப்படி இருந்த பூமி. இன்னைக்கு சில இடங்கள்லாம் போனா அவ்வளவு பவித்திரமா தான் இருக்கு, அது ஒத்துட்டு தான் ஆகணும். அத்தனை அழகான அந்த பூமி ராஜ்ய பரிபாலனம் பண்றார் சுவாயம்புவ மனு. எங்க ராஜ்யம் இருக்கு? பூமி மட்டும்தான் இருக்கு. ராஜ்யம்னா மனுஷா இருந்தா தானே ராஜ்யம். இப்போதைக்கு யார் ராஜ்யம்னா இவரோட ராணி சதரூபா இருக்க, ஆதி மனுஷன் ஆதி மனுஷி. இத்தனை பெரிய பூமி முழுக்க இவா ரெண்டே பேர் ஜாலியா இருந்துட்டு இருக்கா. சௌக்கியமா பகவத்யானம் பண்ணிட்டு ஆச்சரியமான ஒரு தாம்பத்யம். தர்மா விருத்தோ காமோஸ்மி பரதர்ஷப. தர்மத்திற்கு விரோதமில்லாத காமம். இன்னைக்கு மகாராஷ்டிரா காரால் மராட்டி காரால்லாம் பார்க்கலாம், கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அந்த ராத்திரி சாந்தி முகூர்த்தம் நடக்கிற சமயத்தை வெள்ள உக்காந்து அபங்கம் பாடிந்துருப்பான், அபங் பாடுவான். எத்தனை பேர் கவனிச்சிருக்கேன்னு தெரியல, பாம்பேல இருக்க நிறைய நல்லதெல்லாம் இருக்கு. பாம்பேல அபங் பாடுவா விடிய 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 விடிய. ஏன்னா அந்த அபங்கு சப்தத்திலே அவ உடம்பு கூடுற சமயத்துல உத்தமமான சத்புத்திரனோ சத்புத்திரியோ பிறப்பான். சமயத்துல ஒன்னும் தெரியாத மூட ஜனங்கள் தான் ரொம்ப அழகா சம்பிரதாயத்தை காப்பாத்திட்டு வர. விஷயம் தெரிஞ்சவாள்லாம் சோம்பேறித்தனத்துல விட்டு சோம்பேறித்தனம். நமக்கு எல்லாம் டைம் இல்லைன்னா சொன்னா பொய், டைம் இல்லைன்னு சொன்னா இதை விட மகா பொய் எதுவுமே கிடையாது. எத்தனையோ விஷயங்களுக்கு டைம் கொட்டி கிடக்கு நமக்கு. மனசுல ருச்சி வேணும், ஒண்ணு நன்னா தெரியணும், இல்லாட்டி தெரியாத மூட ஜனங்களா இருக்கணும். இந்த அறகுறையா தெரிஞ்சாலே வந்துதான். இந்த ரெண்டும் கட்டானா இருக்கப்படாது. ஒண்ணு ஒண்ணுமே தெரியாம இருக்கணும், அறிவு ஒன்றும் இல்லாத ஆய்குலத்து, இல்லாட்டி எல்லாம் தெரிஞ்ச சர்வஜர்களா இருக்கணும். இப்ப தொந்தரவே கிடையாது. இது இது பாதி அது பாதி அங்கங்க தெரிஞ்சதுன்னா எடா குடமா போயிடுறது. அழகா கர்தமர் அவர் ஒரு பக்கம் தபஸ் பண்ணிட்டு இருக்கார். சுவாயம்புவ மனு சதரூபா அவ ஆனந்தமா பக்தி பண்ற ஆதி மனுஷன் ஆதி மனுஷன். வராகமூர்த்தியை தியானம் பண்ணி தியானம் பண்ணி இந்த பூமியில சாஷ்டாங்கமா சேவிக்கிறார். நிஜமாவே இந்த பூமியில உட்காரது தனி சுகம் தான். என்ன வேணா டேபிள் சேர் எல்லாம் வரட்டுமே, இந்த பூமியில உட்காரது தனி சுகம் தான். அந்த வெறும் அப்படி கட்டாந்தரையில படுக்கிறது தனி சுகம் தான். சப்ளாங்கோல் போட்டு கீழே இலை போட்டு சாப்பிடுறது தனி சுகம் தான். அதெல்லாம் வந்து எவ்வளவு வேணா வரட்டுமே, இந்த சுகம் தான் மாறவே மாறாது. ரொம்ப துக்கம் வந்தா கூட அப்படியே தரையில படுத்துக்கிறதா ஒரு ரொம்ப சமாதானமா இருக்கணும். அம்மா மடியில படுத்துக்கிற மாதிரி நீங்க அம்ச தூணிக்கா மஞ்சத்துல படுங்க தூக்கமே வராது. கட்டாந்தரில் படுங்க டக்குன்னு தூக்கம் வந்து இன்னைக்கு கிராமத்துல எல்லாம் பாக்கணும், விரும்ப தோல் துண்டை உதறி போட்டு கீழே ஜம்முன்னு படுத்துப்போம். இன்னைக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன்லாம் பாருங்க, சாதாரண ஜனங்கள்லாம் கவலையே பட மாட்டான், பாட்டு கீழே படுத்துடுவான், நன்னா தூங்குவான், நமக்கு பொறாமையா இருக்கும் எப்படிதான் இங்க இப்படி தூங்குறாளும். ஏன்னா அந்த பூதேவியுடைய ஸ்பர்ஷம் நமக்கு முதல் மாதான பூதேவி தானே, கடைசி வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே மாதாவும் பூதேவி தான். பெத்த அம்மா கூட ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவளும் தன் சரீரத்தை விட்டுட்டு போகணும், எல்லாரும் விட்டாலும் பூமாதா நம்மளை விடமாட்டான், அப்படியே வச்சுட்டே இருப்பான். கடைசியில நம்ம சரீரத்தை எரிக்கிற வரைக்கும் அவதான் இடம் கொடுக்கணும், பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் நம்மளை அப்படி தாங்குறாள், அவளும் தாங்குறா, வராகமூர்த்தியும் தாங்குறா. அதனாலேயே இந்த பூமிக்கு அத்தனை சிரேஷ்டம், சதரூபாவும் சுவாயம்புவம்மனும் ஆச்சரியமான சாம்பத்தியம், குழந்தைகள் எல்லாம் பிறக்கிற ஆச்சரியமா, ரெண்டாண் குழந்தைகள் மூணு பெண் குழந்தைகள், இப்படிதான் முதல் முதல்ல வம்சம் ஆரம்பிக்கிறது. புத்தான பாதன் பிரியவரதன் ஆகூதி தேவகூதி பிரசூதி, மூணு பேரும் பிறந்துட்டார்கள், மூணு பெண் பிள்ளைகள் ரெண்டு ஆண் பிள்ளைகள். இவாக்கு கேந்து வந்தவர்கள் தான் நம்ம அத்தான பேரும், அது ரஷ்யனோ அமெரிக்காவோ இல்லாட்டி யூகேல இருக்கிறவனோ ஆப்பிரிக்கனோ இந்தியனோ பாகிஸ்தானியோ ஈரானியோ ஈராக்காலோ, எல்லாம் இந்த அஞ்சுகிட்டேன்னு வந்தது தான். அதனாலதான் யாதும் ஊரே யாவரும் கேள்வி, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, அத்தனை பேருமே நமக்கு ஒரு பந்தம் உண்டு, அத்தனை பேரோடையும் நமக்கு பந்தம் உண்டு, ஒருத்தர் தான் கிடையாது, லோகத்திற்கு அத்தனை பேருக்கும். அதனாலதான் ரமண மகிஷியை பார்க்க உலகத்து எந்தெந்த மூலையிலிருந்தோ யாரெல்லாம் வந்தா, பாஷையே கிடையாது ரமண மகிஷி கிட்ட, ஆத்ம பாஷை தான். சும்மா வந்து உக்காந்த வாழ்க கூட ஆத்ம விஷயம் புரிஞ்சது அப்படின்னா எப்படி நடக்கும், அவளுக்கெல்லாம் பழக்கமே இல்லை ஆத்மா அப்படின்ற ஒரு டாபிக்கே தெரியாது, ஒரு டெக்னிக்கல் விஷயம் அது அவளுக்கெல்லாம், ஃபாரின் இருக்க அவளுக்கெல்லாம். இங்கேயிருந்து விவேகானந்தர் போய் பேசுறார் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அப்பதான் முதல் தடவையா நுழைஞ்சிருக்காரு, அப்பதான் முதல் தடவையா மேடை ஏறுறார், அந்த மைக்ல உட்கா அழகா ஜோரா சொல்றார் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னா இந்த பாவம் இருந்தாதானே சொல்ல முடியும், பெருமை வார்த்தை சொல்ல முடியாது. அதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் பேசினான், ஆனா ஆரம்பிக்கிறதே சகோதர சகோதரிகளைனா முன்ன பின்ன தெரியாத ஒரு இடத்துல போய் அங்க பாக்குற ஜனங்களை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்ல முடியும்னா, ஹிருதயத்துக்குள்ள இத்தனை விஷயம் ஊறி கடந்தா தான் இந்த வாக்கியம் வரும். அத்தனை விசேஷம் சுவாயம்புவ மனு சதரூபாவுடைய வம்சம், பிரியவர்த்தன் உத்தானபாதன் ஆகூதி தேவகூதி பிரசூதி, இவாளுடைய வம்சம்தான் பிரம்மாண்டமா வளர்ந்துட்டே வரும். அதுல தேவகூதி ரொம்ப அழகி, இன்னைக்கெல்லாம் அப்படிப்பட்ட அழகிகள்லாம் இல்லை, மிஸ் யூனிவர்ஸ் மிஸ் வேர்ல்ட் எல்லாம் அழகி இல்லை, இவா சொல்ற யாருமே அழகி கிடையாது. தேவகூதி அகல்யாவை பார்க்கணும், அனசூயா தேவியை பார்க்கணும், சீதா தேவியை பார்க்கணும், ராதிகா ராணியை பார்க்கணும், நம்ம ஆண்டாளை பார்க்கணும், மீராவை பார்க்கணும், இவர்கள் தான் அழகிகள். இன்னைக்கும் ஆண்டாள் அழகியா தான் இருக்கா, ஸ்ரீவல்லிபுத்தூர் போனோம்னா அவன் நிக்கிறதும் நடக்கிறதும் அந்த மூக்குத்தியும் அந்த கையில கிளி வச்சுட்டு இருக்கிறதும் மதுரை மீனாட்சி அழகுக்கு என்ன குறைச்சல், பல 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 பலன் சொலிக்கிறாளே, எத்தனை அழகு குஞ்சலமா நின்று இருப்பா அம்பாள், இன்னைக்கு முழுக்க பார்த்துட்டே இருக்கலாம் அளமேல் மங்கா எத்தனை அழகி, ஜம்முன் அவளை மாதிரி புடவை கொடுத்த இனி ஆளே கிடையாது, அந்த சிறுச மடிச்சு 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 எப்படிதான் அத்தியாச்சரியம். பன்றியபுரத்தில் ருக்மிணி பிராட்டி ருக்குமாயி என்ன அழகி, அடுப்புல கையை வச்சு ஸ்டைலா நிற்பான், அந்த ஸ்டைல் யாருக்குமே வராது, நீங்க வேணா நின்று கண்ணாடி நின்று பாருக்கோ அப்ப தெரியும் ஐயோ அப்படின்னு, அதே ருக்மிணி நிக்கிறத பாருங்க இன்னைக்கு முழுக்க பார்த்தேன் அழகி, அவ்வளவு அழகி தேவகூதி, நல்ல அழகி. குழந்தைக்கு கல்யாணம் பண்ணணும் தீர்மானம் பண்ணிட்டார் சுவாயம்புவ மனு, எங்க தேடும் ஐவா குடும்பம் மட்டும்தான் இருக்கு, ஏதோ ஒரு அஞ்சாறு குடும்பம் இருந்தா மேட்ரிமோனியிலாவது போடலாம், ஏதோ ஜாதகமாவது கொடுக்கலாம், ஒன்னதுக்கும் வாய்ப்பே கிடையாது. அதனாலதான் நிம்மதியா இருந்தே வச்சுக்கோங்க, இன்னைக்கெல்லாம் மேட்ரிமோனிலாம் போட்டுதான் பிரச்சனையா இருக்கு நிறைய, அப்படியே கிடைக்க மாட்டேங்கிறது என்னமோ போயிட்டு இருக்கு அவ்வளவுதான். அந்த காலத்துல பெருசா ரொம்ப குஹியமான விஷயங்கள்லாம் இன்னைக்கு ரொம்ப பறக்க போயிடுச்சு, இதெல்லாம் ரகசியமான இலைமறை காய்மறைவான விஷயங்கள்லாம் இன்னைக்கு பொதுவா அப்படி கொண்டு தெளிச்சு விட்டோம். அதனாலேயே அதற்குரியதான அந்த விஷயங்களுடைய அழகெல்லாம் இழந்து போயிடும். அத்தனை ஆச்சரியமா இருக்கு. இந்த தேவகூதி கல்யாண மன்னனும் தீர்மானம் பண்ணிட்டார். நாரதர் வந்தார். கர்த்தம ரொம்ப அழகா தபஸ் பண்ணிட்டு இருக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டார். அதனால தேவகூதியே அவருக்கு கொடுக்கலாம். கர்த்தம பிரஜாபதி, பிரஜைகளுடைய பதி, அதனாலே பிரஜாபதினு பேர். அவருக்கு கொடுக்கலாம். நல்ல தபஸ்வி, நல்ல பகவத் பக்தர், இதான் அடையாளம். மாப்பிள்ள தேர்றவன முதல்ல இதுதான் பார்க்கணும். இப்ப எல்லாம் வேற கதை வச்சுக்கோங்க. என்ன படிச்சிருக்கா, டேக் ஹோம் எவ்வளோ, ஆன் சைட் போவாரா, பெரிய குழந்தைகள் டிமாண்டே ஃபாரின் போனாதான் கல்யாணம் பண்ணிப்பேன்றாரு. ஃபாரின்ல இருந்தா உடனே ரைட் அப்படின்றாலும் அமெரிக்காவா, நாங்க பார்த்துருக்கோம் எத்தனை குழந்தைகள் பார்க்கணும், டிமாண்டே இவ்வளவுதான். இதுல சில இன்னும் அடுத்தபடி வேற சொந்த வீடு இருக்கா. நல்ல வேலை எங்க அப்பா காலத்தெல்லாம் அப்படிதான் கேட்கல. கேட்டிருந்தான்னா இன்னைக்கு நம்ம எல்லாம் பிறந்திருக்க மாட்டோம். சத்தியமா சொல்றேன், எனக்கு எல்லாம் எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்துல 45-50 வயசுல வீடு வாங்கிட்டானா ரைட்டு அப்படின்னு. இப்ப எல்லாம் குழந்தைகள் முதல்ல கேட்கறதே வீடு இருக்கா, பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு, அடுத்த கேள்வி அப்பா அம்மா கூட இருப்பாளா, இது ஒரு பெரிய கேள்வி. இது அப்பா அம்மா கூட இருப்பாளான்னு ஒரு கேள்வி. அப்படிதான் இருக்கப்படாதுன்னு அர்த்தம் டிப்ளமேட்டிக்கா. எத்தனை குழந்தைகள் நாங்க பாக்கிறோம், எத்தனையோ குழந்தைகள் மேட்ரிமோனி எல்லாம் வருது, பார்த்தா அதிசயமா இருக்கு. இப்படி எல்லாம் கூட டிமாண்ட் போடுவாளா அப்படின்னு. அப்பா அம்மா கூட இருப்பாளா, சொந்த வீடு இருக்கா, மாசம் எவ்வளவு சம்பாத்தியம், இத்தனையும் லிஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அவ கல்யாண விஷயமே பேசும். இதுல எங்கேயுமே பகவத் விஷய சம்பந்தமே கிடையாது தெரியுமா. பகவத் விஷய சம்பந்தம்னா காட் ஃபியரிங், ஒரே ஒரு வார்த்தை தான், காட் ஃபியரிங். கடவுள் கிட்ட பயப்படுவா, இதுதான் லட்சணம். அவ பக்தன் பக்தைக்கு லட்சியம் என்னன்னா உமாச்சியை கண்டா பயப்படுவா, இதான் லட்சணம். ஆனா கர்தன பிரஜாபதிக்கு ஒரே ஒரு லட்சணம் தான், காட் லவ்விங். இது ஒண்ணுதான் லட்சணமா இருந்தார். ஒரு லட்சணமும் கிடையாது. நல்ல தபஸ்வி, ஆச்சரியமானவர், நல்ல குணவான். இந்த மாதிரி சொல்லிட்டார் நாரதர். தேவகூதிய மனசனால இப்படியே ஏற்பட்ட குணவானுக்கு தான் பாரியாகணும்னு தீர்மானம் பண்ணினாள். பகவானும் அழகா கர்தன பிரஜாபதி நன்னா தபஸ் பண்றார். பிரம்மதேவர் சொன்னார் நல்லா கல்யாணம் பண்ணி சௌக்கியமா இருந்தாள். அதுக்கு அவ்வளவு தபஸ் பண்றாராம். இப்ப கல்யாணமா எவ்வளவு பெருசு பாத்துக்கோங்க. ஆயிரங்காலத்து பயிர்னு தெரியவா சொன்னானா சத்தியம்தான். இப்ப கல்யாணம்னா நம்ம குழந்தைகள் பெற்றலேருந்து தபஸ் பண்ண போல இருக்கு. அப்பதான் நல்ல மாட்டு பண்ண நல்ல மாப்பிள்ளையே கிடைக்கா போல இருக்கு. இப்ப சொல்ற தபஸ் எல்லாம் பார்த்தா ஓ இவ்வளோ வசதியா, அப்பதான் தெரியாது. பாகவத மாஸ்டியா தான் ஓ கல்யாணம்னா ஏதோ சரக்கு இருக்கு, அப்பதான் புரியாது. இல்லாட்டி நம்ம ஊர் கல்யாணம் எல்லாம் பார்த்தோம்னா ஏதோ ஒன்று ரைட்டு அப்படின்னு தான் புரியிட்டு இருக்கு. கர்த்தமர் தபஸ் பண்றான். சத்தான மனைவி வேணும். மனைவி கிடைக்கிறது கஷ்டம் இல்ல, மனைவி கிடைக்கிறது கஷ்டமே கிடையாது. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவர். கண்ணதாசன் அனுபவிச்சுதான் சொல்லியிருக்காரு. பாகவதம் எல்லாம் வாசிச்சு நன்னா அடிபட்டு அனுபவ அறிவுலனா அனுபவம் குரு அப்படின்வான். உலகத்துல சத்குரு சொன்னா கூட கேட்க மாட்டான். அனுபவம்ன்ற குரு சொன்னா பூனை கூட கேட்கும். இந்த சூடு பால் குடிச்ச பூனை கதையெல்லாம் உண்டோணும். தனாலிராம சரித்திரத்தெல்லாம் பார்த்தோம்னா சூடு பால் குடிக்கிற பூனை, பால் குடிக்காத பூனை உண்டா. நான் ஏற்பாடு பண்றேன்னு ஒரு ஒரு பூனைக்கு எவ்வளவுதான் கொதிக்க 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 பாலை வச்சு அந்த பூனைக்கு பால்னால பயந்தடிச்சு ஓடுற மாதிரி பண்ணு. அசந்து போயிட்டான். பால் குடிக்காத பூனை உண்டோ நான் பண்ணி காட்டிட்டானே. அந்த மாதிரி பட்ட அறிவு அனுபவ அறிவுல சொல்லிட்டார். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரன். ஆச்சரியம், தபஸ் பண்றாராம் கர்தம பிரஜாபதி. நல்ல மனைவி வேணும், தர்ம பத்தினி. அதுக்குதான் பெயர். தர்மத்துக்கு அனுகூலமான பத்தினி வேணும். தர்மத்துல நினைச்சு நிக்கிறதுக்கு கூட தோளோடு தோல் நிக்கிற ஒரு ஃப்ரெண்டா இருக்கணும். காரியேஷு தாசி கரணேஷு மந்திரி சொல்லி ஆகணும். பதிவர்தா தர்மம் நானும் சொல்லிட்டு இருக்கேன் 20 வருஷமா. பல ஊர்களில் சொல்லிட்டு இருக்கோம். காரியேஷு தாசி கரணேஷு மந்திரி ஸ்னேகேச்ச மாதா சயனேத்து வேஷா சக்கர்மயுக்தாக குலதர்மஸ்திரியாக ரூபேஷு லக்ஷ்மி சமயா தரித்ரீன்ற. காரியேஷு தாசி ஆதி காரியங்கள் பண்றதுல தாசியா இருக்கணும். காரியேஷு தாசி கரணேஷு மந்திரி ஒரு ஆலோசனை சொல்றதுல மந்திரியா இருக்கணும். வினயத்தோட நிதானமா ஆலோசனை சொல்லணும். காரியேஷு தாசி கரணேஷு மந்திரி ரூபேஷு லக்ஷ்மி க்ஷமயா தரித்ரி. ரூபத்துல லக்ஷ்மி போல பிரசன்னமா இருக்கணும். பொறுமையில பூமாதேவி போல இருக்கணும். ஸ்னேகேச்ச மாதா சயனேது வேஷ்யம், ஸ்னேகத்துல அம்மா போல இருக்கணும், சயன கிரகத்துல வேசி போல இருக்கணும். இந்த ஆறு குணம் இருந்துடுத்துனா அவள் பத்திவிடுறது, அவள் சொன்னா மழை பெய்யும், பெய்யன பெய்யும் மழை. இந்த ஆறு இருக்கணுமா, இருந்துடுத்துனா சத்தியமா மழை பெய்யும். இப்ப சென்னையில இவ்வளவு மழை பெஞ்சுது, கொட்டு கொட்டுன்னு கொட்டிச்சேன், அது இயற்கை கோளாறு, அப்பப்ப வரும். இதெல்லாம் வந்து வரும், இதோட ஒரு மிங்கிள் பண்ணப்படாது. ஒண்ணுமே இல்லாத சமயத்துல அழகா ஒரு மழை பெய்யறதுன்னா நல்லார் ஒருவர் உடலில் அவர் உருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. அந்த மாதிரி ஒரு பதிவிரதை வேணும்னு ஒரு பிரார்த்தனை, ஆச்சரியமான பதிவிரதை வேணும்னு தபஸ் பண்றார் கர்தம பிரஜாபதி. இந்த தபசுக்கு பகவான் மயங்கிட்டான், கருடாரூடனாவது பகவான் என்ன சந்தோஷம் ஆயிட்டானோ, கருடன் மேலதான் ஒருவர் அழக கருட வாகனத்திலே பிரபு வந்துட்டார். கர்தம பிரஜாபதி பாதுட்டார், பல 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 பலன்னு ஜொலிக்கிறார். சங்க சக்கர கதாபத்மம் வச்சுண்டு கருடன் மேல, எத்தனையோ தேவ பாகவதம் கேட்டுட்டு இருக்கும், கருடன் மேல சுவாமி வந்தா சுவாமி வந்தா சுவாமி வந்தா. ஆனா அதை பார்க்கணும்னு பிரார்த்திச்சுண்டா நிஜமாவே கருடாரூடனாக சுவாமி காட்சி கொடுப்பார். இப்ப பிரார்த்திச்சுக்கோங்க, ஜெய் போலோ கர்தம பிரஜாபதி கீ. ஏன்னா அவர் பிரத்யக்ஷமா பார்த்திருக்காரு, பூமியில தபஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்சு முதல் முதல்ல கருடாரூடனா பகவான பார்த்தவர்னா கர்தம பிரஜாபதி தான். அப்ப அவருடைய பிரார்த்தனை அவரிடத்துல கேட்டோம்னா அவர் ரெக்கமெண்ட் பண்ணியாவது நமக்கு கட்டாயம் கருடாரூடனாக சுவாமியுடைய தரிசனம் கிடைக்கும். கலியுகத்துல பெரியாழ்வாரெல்லாம் பார்த்திருக்கார், பட்டாச்சாரியான்னு ஒரு மகாத்மாக்கள்லாம் காஞ்சி வரதராஜன் கருடாரூடனா காட்சி கொடுத்திருக்கான் அப்படின்னு காண கிடைக்கிற. அந்த மாதிரி கருடாருடனா சுவாமி வந்துட்டா கர்தம பிரஜாபதி கைகூப்பிண்டா, அப்படியே ஆனந்தத்தை தளச்சா பகவத் ஸ்வரூபத்துல மயங்கி போனார். பகவான் கேட்டா என்ன வேணும்னு கேடுமா, கைய கூப்பிண்டா தலைய குனிஞ்சுண்டா, நல்ல பத்னி வேணும், அதுக்குதான் அவ்வளவு தபஸ் பண்ணேன். அப்ப நல்ல பொண்டாட்டி வேணா எவ்வளவு தபஸ் பண்ண வேண்டியிருக்குமா, அவ்வளவு தபஸ் பண்ணி பகவான் கேட்டவன்னு சொல்லிட்டா பகவானும் சிரிச்சுண்டே அனுகிரகம் பண்ணிட்டான். வேறதான வேணுமான் பகவான் கேட்கிற மாதிரி பாக்குறான். இப்படியே பார்த்தார், நீ ஏ பிள்ளையா வந்தா தேவலையன்னு மனசு நினைச்சுட்டேன், அது பார்த்தா அதுக்கு மேல வேற ஒன்றும் தோணாது இல்லையா, அதிரூப சுந்தரன் ஆச்சு சுவாமி. அழகா பகவான் அனுகிரகம் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டார். அவர் அந்தண்ட போனார், இந்த பக்கம் சுவாயம்பூவ மனு சதரூபா தேவகூதிய கூட்டுண்டு வந்துட்டா, இவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு. அழகா காட்டிலேயே ஒரு கல்யாணம், பரவாயில்ல அந்த காலத்து பையன் கல்யாண மண்டபம் தான் இல்லையா, ஆனா பந்துக்களே கிடையாது. இவாளுக்கு வேஷ்டி எடுக்கணும், லிஸ்ட் போட்டு புடவை எடுக்கணும், இவாளுக்கு இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி எடுக்கணும், இல்லாட்டி இதுவேற தகராறு வந்துடும். இந்த தொந்தரவே இல்லாத ஒரு கல்யாணம், எனக்கு தெரிஞ்சு தேவகூதி கர்தம பிரஜாபதி கல்யாணம் தான். தானவாசம் வைக்கணும், ரிசப்ஷன் வைக்கணும், இதுக்கு இவ்வளவு செலவு பண்ணணும், பொஃபே வைக்கணும், அது ஒரு கச்சேரி வைக்கணும், அவா பாட்டுக்கு பாடிட்டு இருப்பா, இவா பாட்டுக்கு பேசிட்டு இருப்பான். இந்த சமயத்தை எங்களை மாதிரி யாரையா கூட்டு உபன்யாசம் வேற பண்ணுவோம், இப்ப நாங்களும் பண்ணுவோம், சரி ஏதோ நல்ல விஷயம் சொல்லுவோம், நாங்க பாட்டு கத்திருப்போம் அவா பாட்டு கத்திருப்போம், இன்னொரு பக்கம் சமையல் ஆயிடுதுன்னு அவா பாட்டுக்கு போயிட்டு இருப்போம், அவ்வளவுதான் நடக்கிறது. ஆனா இதெல்லாம் எதுவுமே இல்லாதபடி சுகமான ஒரு கல்யாணம், சம்பிரதாயம் சொன்னபடி ஒரு கல்யாணம். நிறைய விஷயங்கள் இருக்கணும் கல்யாணத்துல, அத்தனை விஷயங்கள் சொல்றோம், எல்லாமே ரொம்ப வசதியான விஷயங்கள் தான். இல்லை இந்த மாதிரி அழகா ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா, கல்யாணம் பண்ணி குழந்தைய காட்டுல விட்டுட்டு வந்துட்டா, அரண்மனையிலேயே வளர்ந்த குட்டி சொகுசா இருந்தவள் அழகா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ஒரு பாட்டுக்கு போயிட்டா. தேவகூதி பார்த்தாராக ஆதிகார் வந்தாச்சு, பரம சந்தோஷம். ஏன்னா அவர் ஒருத்தர் தான் இருக்காரு, அக்கம் பக்கத்துல பேசுறதுக்கு ஆளே இல்லை. நாங்கெல்லாம் அந்த இமயமலை போயிருந்தோம், அங்க பார்த்தா ஒரு வீடு இருக்கும், அடுத்த வீடு அடுத்த மலையில இருக்கும், நாங்க பேசிப்போம், குடும்பத்தை தகராறு இருந்தா கூட மாமியா தெரியலன்னு போய் கம்ப்ளைண்ட் கூட பண்ண முடியாது, வீட்டுல சண்டை வந்தாலும் எங்கேயும் போக முடியாது, போச்சுட்டு கூட போக முடியாது, போனா திரும்பி வர முடியாது, அப்படி இருக்கு. அந்த மாதிரி இவளுக்கு அந்த தொந்தரவே கிடையாது, இவ உண்டு அவர் உண்டு. அவர் பார்த்தார், அம்மா கல்யாணம் பண்றதுக்காக தபஸ் பண்ணேன், கல்யாணம் ஆயிடுது, இப்ப உத்தமமான சத்குழந்தைகள் பிறக்கணும், தபஸ் பண்றேன், ஹனிமூன் அல்லவா போகணும், அதான நியாயம் தர்மம் லாஜிக்கலா அதான் நடக்கணும். ஆனா ஆச்சரியமான ஒரு தவம் பண்றார் கர்தம பிரஜாபதி, திரும்பவும் நல்லா தபஸ் பண்ற, எப்பயாவது தான் கண்ணை திறந்து பார்ப்பார். அப்ப எப்படி பார்ப்பார்? தீர்த்தம் ஆடுவார், பெருசா பேச்செல்லாம் கிடையாது. அப்ப ஏதாவது உப்மாவை கிண்டி போடணும், சாப்பிடுவார், திரும்பி போய் தபஸ் பண்ணுவார். இப்படி ஒரு ஆட்சிக்காரர் இருந்தாரா, மூணே மாசம் டைவர்ஸ் பண்ணிடுவார். மூணு மாசம் நான் சொல்றது ஜாஸ்தி. ஒரு பாட்டுக்கு வருவார், தபஸ் பண்ணுவார், அப்பப்ப ஏதாவது சமைச்சு போட்டா சாப்பிடுவார், திரும்பி போய் தபஸ் பண்ணுவார்னா இது கல்யாணம் பண்ணிக்காத இருந்துள்ளாங்க தானே லோகத்துல. இவர் பாடுக்கு இருக்காரு, அவ பாட இப்படி ஒரு சிரிப்பு, அவ்வளவுதான், ஒரு புன்னகை பூத்த திருமுக மண்டலம், அவ்வளவுதான், அவ ஒரு சிரிப்பு சிரிப்பா. இது எப்ப சாப்பிட வருவார் வேற தெரியாது, அதோட கஷ்டம். இவர் எப்ப தலை முடிச்சு என்னைக்கு கண்ணை திறப்பார், என்னைக்கு சாப்பிட வருவா. அதனால இவர் சாப்பிட்ட பிறகு சாப்பிடலான்னு காத்துட்டு இருந்தா, அவர் ஒரு பக்கம் தபஸ், இவள் ஒரு பக்கம் தபஸ். இது ஒரு பதிவிரதா தர்மம். அவர் பண்ற தபஸுக்கு ஈக்குவலான ஒரு தபஸ், அவர் என்ன சமயத்துல என்ன வேணும்னு பார்த்து 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 ஒரு தவம், ஆச்சரியமான தவம். நிஜமாவே தேவஹூதியெல்லாம் அதி விசேஷமானவர். ஜெய் போலோ தேவஹூதி மாதா கீ, அந்த மாதிரி ஸ்திரீகள்லாம் வாழ்ந்த ஒரு தேசம் நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்னைக்கு எத்தனையோ உத்தமமான பதிவிரதைகள் வாழ்ந்துருக்கிற ஒரு தேசம் நம்முடைய தேசம், சந்தேகமே தான். எத்தனையோ மகத்திகளை நான் பார்த்திருக்கேன், சேவிச்சிருந்திருக்கேன். அத்தியாச்சரியமானவர்கள் அவ்வளவு அழகா தபஸ் பண்ணிட்டே இருக்கார். பல வருஷம் தபஸ் பண்ணி அவருக்கு தெரிஞ்சு கொடுத்து தன் சரீரம் முழுக்க தெய்வானுகிரகம் நிரம்பி இருக்குன்னு தெரிஞ்சு கொடுத்து, அதுக்கப்புறம் தபஸ் எல்லாம் முடிச்சுட்டு பாக்குறா, தேவகூதி ஒல்லியா அழகெல்லாம் போயிருக்கு அவருக்கு. ஏன்னா இவரையே நினைச்சு 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 ஆகாரம் கரெக்ட் டைம் எடுத்துக்கல, தன் சரீரத்தினுடைய அழகையும் விட்டுடாதான். ஸ்திரீகளால் விட முடியாத ஒண்ணு தன் அழகை மெயின்டைன் பண்ணாம இருக்கிறது. 65-70 பாட்டியெல்லாம் என்ன அட்டகாசம் பண்றா நாட்டில், கல்யாணத்து கிளம்புறதுக்கு சின்ன குழந்தைகள் கூட சீக்கிரம் கிளம்பிடுறது, பாட்டிகள் கிளம்புறதுக்கு அவ்வளவு. நானும் பாதிலே இருக்கு, எத்தனை வயசான இந்த புடவை எடுக்கலாமா, இந்த புடவை கொடுக்கலாம், இது ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஆகுது. இதை கொடுத்துட்டு போலாம, எத்தனையோ வருஷங்கள் ஆன பிறகு கூட இந்த புடவையா அந்த புடவையா, இது அவன் ஒன்னு தீர்மானம் பண்ணி வச்சிருவா. இருந்தாலும் ஆட்டுக்கார்ட்ட போனா போறதுன்னு கேட்டுப்பான், அவர் எதையோ சொன்னார்னா அதை விட்டுட்டு இன்னொன்னு தான் கட்ட போறான். இது தீர்மானமான ஒன்று, இதெல்லாம் காலம் காலமா ஸ்திரீ ஸ்வபாவம் இப்படியேதான் சென்மா போயிட்டு இருக்கு வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் விட்டுட்டாளாம் தேவஹூதி. கர்த்தமர் பார்த்தார், அம்மா இப்படி ஒரு தியாகம், அதி விசேஷமான தியாகம் பண்ணிருக்கேமா, என்ன வேணும் அப்படின்னா சிரிச்சா, என்ன வேணுமா சுவாமி, கல்யாணம் மட்டும்தான் ஆயிருக்கு, கல்யாணம்னு ஒண்ணுதான் ஆயிருக்கு. மாங்கல்ய தாரணம் எல்லாம் அந்த காலத்துல கிடையாது, நன்னா ஞாபகம். மாங்கல்ய தாரணம் அப்படின்றது ருக்மிணி கல்யாணத்துல கூட கிடையாது, ஆண்டாள் கல்யாணத்துல கூட, ஆண்டாள் கனவுல கூட மாங்கல்ய தாரணம்ன்ற ஒரு விஷயத்தை சொல்லல. எல்லாமே இப்ப சமீப காலமாகத்தான், கலியுகத்துக்கான விசேஷ தர்மமாதான் மாங்கல்ய தாரணம் வந்ததை ஒழிய, கைத்தலம் பற்ற கணாக்கண்டேன் தோழி நான், பாணி கிரகணம் செய்து கொள்வதாய். இன்னைக்கு பத்திரிகளை போடுறோம், பாணி கிரகணம் செய்து கொள்வதாய் நிச்சயித்து, பாணி கிரகணம் கைபிடிப்பதாக, அவ்வளவுதான். மாங்கல்ய தாரணம்ன்றது கிடையாது. இப்ப நம்ம எல்லாம் மாங்கல்ய தாரணம் பண்ணதுனால ருக்மிணி கல்யாணம், சீதா கல்யாணம், ராதா கல்யாணம், சீனிவாச கல்யாணம், அவளுக்கு ஒரு மாங்கல்ய தாரணம், மீனாட்சி கல்யாணம், எல்லாத்துக்கும் ஒரு மாங்கல்ய தாரணம். அப்பதான் நம்மளோட அவ குடும்பம் நடத்த முடியும், பெருமாள் தாயார் எல்லாம். இல்லாட்டி அவ கல்யாணம் வேற மாதிரி இருக்கு, உடனே நம்மாத்த குழந்தை பெருமாளே தாலி கட்டல, ஏற்கனவே கைட்டி வைக்கலாமான்னு இருக்கா, பெருமாளே கட்டல, நான் ஏன் கட்டிக்கணும் அப்படின்னு விடுவோம், நிறைய உண்டு வச்சுக்கோங்களேன். அதனால பெருமாள் தாயார் கல்யாணம் வரைக்கும் மாங்கல்ய தாரணம்னு வந்துடுது. மாங்கல்ய தாரணம் எல்லாம் அந்த காலத்துல கிடையாது. அவ சொன்னா பாணி கிரகணம் தான் இருக்கு. சுவாமி ஒரு ஸ்திரீ அவ்வளவு அழகா வந்திருக்கா அப்படின்னா, எங்க அம்மா எல்லாம் எங்களை பெத்தா, எனக்கு அந்த மாதிரி குழந்தைய பெத்துக்கணும்னு ஆசை. வேற யாரும் அவ பார்த்தது இல்லை, எங்க அம்மா என்ன பெத்தா, அம்மா நானும் குழந்தைய பெத்துக்கணும்னு ஆசைன்னுட்டேன். உடனே அழகா அங்க இருக்க சரஸ்ல போய் குளிச்சுட்டுவான்னுட்டா, அவளும் சரின்னு குளிச்சா. குளிச்சா உள்ளுக்குள்ள நிறைய ஸ்திரீகள்லாம் நின்னுண்டு இவளுக்கு சவண பிரசனம் கொடுத்து அழகா பியூட்டி பார்லர்லாம் உள்ளுக்குள்ளே இருந்து எல்லாம் அவளுக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணி அதிரூப சுந்தரியா திரும்பி அவள் வெளில கொண்டு வந்துட்டான், முன்ன விட அழகா. ஏன்னா இவருடைய தபோபலத்தினால இத்தனையும் பண்ணிட்டார் கர்தம பிரஜாபதி. அழகா ஒரு புஷ்பகவிமான ஏற்பாடு பண்ணிட்டு ஜாலியா உலகம் முழுக்க சுத்தி காட்டார், ஃபர்ஸ்ட் கிளாஸ சுத்தி காட்டி ஜோரா அவளோட கூடுறார். அத்தனை அழகா பகவத் தியானத்தோட, பகவன் நாம சங்கீர்த்தனத்தோட, பகவத் ஸ்மரணையோட அத்தனை அழகா அவளோட கூடுறா. அழகா பெண் குழந்தைகள் எல்லாம் பிறக்கிறார், ஜோரா பெண் குழந்தைகள் பிறக்கிறான். அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார், குழந்தைகள் பிறந்த உடனே கிளம்பிடுவேன் இருக்கார். இதெல்லாம் ஒரு கல்யாணமா? இப்படி எல்லாம் ஒப்பந்தம் போட்டுட்டு ஒரு கல்யாணம், அழகா பெண் குழந்தைகள் எல்லாம் பிறந்தவனே அவர் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னா, நீங்க வாட்டுக்கு போயிட்டு அந்த குழந்தைகளுக்கு யார் கல்யாணம் பண்ணி வைக்கிறது சுவாமி? அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நீங்க போங்க. அதுவும் அப்பெல்லாம் ஊர்ல ஆளே கிடையாது, எங்கேயாவது குழந்தைகள் கிடைச்சாதான் எங்க போய் தேடுறது? ஒன்பது பெண் குழந்தைகள் வச்சு நான் என்ன பாடுபடுவேன்னுட்டான். அதுக்காகவே காத்திருந்தார். ஒன்பது பெண் குழந்தைகளுக்கு அழகா கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்கிறார். ஒன்பது பெண் குழந்தைகள் நிறைய பேர் ரொம்ப வசத்தி ஆச்சரியமா. அனசுயா தேவி, அருந்ததி தேவினா இவாளுடைய குழந்தைகள் தான். அப்ப எப்பேற்பட்ட வம்சமா இருக்கும் பார்த்துக்கோங்க. அனசுயா தேவி, அருந்ததி தேவி, இவாளுக்கு எல்லாம் உற்பத்தி ஆன குழந்தைகள், இவாளுக்கு வாய்ச்ச பர்த்தாக்கள், எவ்வளவு வசத்தி பார்த்துக்கோங்க. இவா இத்தனை பேரும் தேவகூதி கர்தம பிரஜாபதியினுடைய வம்சத்தார்கள், இத்தனை விசேஷமானவர்கள். அனசுயாதி பேர்பட்டவள், தாய்க்கோளம் செய்தேனும் அனசூயையைப் போலே. பத்ரி மகர்ஷியுடைய பத்னி, வசிஷ்டருடைய பத்னி, இன்னி வரைக்கும் அருந்ததியை பார்க்கறதுன்னு வச்சுருக்கும் கல்யாணத்துல. இத்தனை பத்திவர்கள் இருக்கும்போது அருந்ததி அருந்ததி அருந்ததினு பேசிட்டு இருக்கோம்னா, இத்தனை பேருக்கும் அம்மா தேவகூதி, அவ்வளவு விசேஷம். அழகா இத்தனை பேரும் கல்யாணம் ஆகிறது, அவர் கிளம்புறேன் அப்படின்றார். அப்ப அவ சொல்றா, நீங்க எல்லாம் எல்லாரும் போன பேர் நான் இப்படி தனியா இருப்பேன்னு. இதுதான் சம்சார சாகரம் கோரம். கர்தமருக்கே கிளம்ப முடியல, நம்மளாலயா கிளம்ப முடியும்? ஆளே இல்லாம தேவையில் இருந்த கர்தமருக்கே இந்த பாடுன்னா, ஃப்ரிட்ஜ், டிவி, வாஷிங் மிஷின், மொபைல் போன், இன்டர்நெட், இத்தனையே வச்சுட்டு நம்மளா உதறி தள்ளிட்டு போகிறது, பதறது. இன்டர்நெட் வரல, ஐயோ இன்டர்நெட் வரலையேன்னு பதறது. மொபைல்ல ரேஞ்ச் இல்லைன்னா பதறது. உடனே வீட்டு வாசல்ல போய் நிக்கிறான். ஏதானும் பேசணும், ஆத்துக்குள்ள பேச வேண்டிய விஷயம் எல்லாம் பால்கனியில போய் பேசிட்டு நன்னா கத்தி உறக்க, அங்கதான் ரேஞ்ச் நன்னா இருக்கு, எல்லாருக்கும் ரேஞ்சா கேட்கணும். லோக விஷயத்தை டிவியில போடாத குறையா போயிட்டு இருக்க நம்ம ஆத்து விஷயத்து. அதனால கர்த்தமருக்கே போக முடியலையா? அவரும் பார்த்தார், சிரிச்சார். சரி, பகவத் சங்கல்பம்னு இருந்தா ஸ்வயம் பகவானே கபிலாச்சாரியராக வந்தார். ஜெய் போலோ கபில பகவானுக்கு, கபில் தேவ். கபில பகவான் சொன்னா புரியாது, கபில் தேவனா புரியும். எவ்வளவு அழகான பேர், அதுக்கு சொல்றேன். கபில தேவர், அது ஹிந்தியில கபில் தேவ்னு வச்சுட்டான். நான் கபில் தேவ் கிரிக்கெட் ஆடுறத சொல்றேன், அந்த பேருக்காக சொன்ன, மறக்கப்படா. இனிமேல் கபில் தேவ்னு கேட்டா கூட ஜெய் போரோ கபில பகவானுக்கு, எப்படிலாம் பேர் வச்சிருக்கா பாருங்க. அதுக்கு சொல்லவர் ஆச்சரியமானவர் அந்த கபில பகவான். கபில பகவான் அந்த உடனே ஒரு பார்த்தார், கர்தம பிரஜாபதி ஸ்வயம் பகவான், தானே பிள்ளையா வரையணுட்டானே வந்துட்டான் சம்மனு. அதனால கர்தமர் பார்த்தார், பகவான பார்த்தார், கைகூப்பிண்டார், ஏகாந்தமா சொன்னார், பிரபு நீ ஸ்வயம் ஸ்ரீமன் நாராயணன், கருடாரூடனா வந்தியன கனுகிரகம் பண்ண பிரபு, நீயே உன் சங்கல்பத்தினாலே என் புத்திரனா வந்தாய். கபிலவதாரம் அம்ச அவதாரம், பூரண அவதாரம் கிடையாது. அதனால வைஷ்ணவ சம்பிரதாயத்தை கபில பகவான விசேஷமா கொண்டாட மாட்டார்கள், அம்ச அவதார் பூர்ண அவதாரத்தை தான் கொண்டாடுவார். ஆனா கபிலருடைய சாங்கேதத்துவம் ரொம்ப விசேஷம். அழகா கபில தேவரை பார்த்து கைகூப்பின்றார் கர்தம பிரஜாபதி. பகவான் சொன்னார், போய் தபஸ் பண்ணுங்க, இவ்வளவுதான் பண்ணிருக்கார் ஆயுசு முழுக்க. கர்தமர் பண்ணா தபஸ் 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 தபஸ், இந்த நடுல லோகாயுதமா பண்ணது, கொண்டாட்டியோட ஹனிமூன் போனது, ஒன்பது குழந்தைகளை பெற்று கல்யாணம் பண்ணி கொடுத்தது, கபிலரை பெற்றது, இது மூணு தான் அவள் வாழ்க்கையில பண்ண காரியம். லௌகீகமா பார்த்தா அன்ஃபிட், அவ்வளவுதான். ஒரு சொந்த வீடு கட்டல, ஒரு கார் வாங்கல, வீட்டில் ஒரு பெரிய டிவி வாங்கல, வாஷிங் மிஷின் எதுவுமே பண்ணல. இப்படி ஒரு குடும்பம் நடத்தினார். ஆனா தெய்வமே குழந்தையா பிறந்து பகவான் சொல்லிட்டான் தபஸ் பண்ணுங்கன்னு. அழகா கர்தம பிரஜாபதி மனைவி கிட்ட சொன்னார், அம்மா இனிமேல் உனக்கு ஒரு கவலையும் வேண்டாம், ஸ்வயம் பூரண பிரம்மே உனக்கு பிள்ளையா வந்திருக்கு, அதனால ஒரு கரை கிடையாதுன்னு சொல்லி கர்தம பிரஜாபதி திரும்பியும் தவம் பண்ண போனா, தவம் பண்ணி பகவான் அடைஞ்சுட்டார். என்ன ஒரு வாழ்க்கை பாருங்க, ரொம்ப சிம்பிளான ஒரு வாழ்க்கை. பகவத் தியானம் தவம் இதுதான் பிராதானியம், இதுதான் பிராதானியம். என்ன வச்சுக்கோங்க, இதை வச்சுட்டுதான் மத்த எல்லாமே நம்ம பண்ணணும். நம்ம இதை கடைசியா வச்சிருக்கோம். ரமண ரொம்ப அழகா ராமகிருஷ்ண பரமஹம்சர்லாம் சொல்றாரு, பகவான் அவர் கையில நன்னா பிடிச்சுருக்கு, இறுக்கி பிடிச்சுக்கோ, இன்னொரு கையினாலே உங்களுடைய லௌகீக விஷயங்களை பார்த்துக்கோ. லௌகீக விஷயங்கள் ரெண்டாவது பட்சம் தான், நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம்னா லௌகீக விஷயங்களை பிராதாண்யமா வச்சுட்டு பகவத் விஷயத்த அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக வச்சிருக்கோம். பகவானுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் பகவான் வச்சிருக்கோம். பகவான் பிராதாண்யம், நீங்க பகவான பிராதாண்யமா வச்சுட்டேன்னா லௌகீக விஷயம் ரொம்ப சிம்பிளா நடத்தின்னு போயிட்டுருக்கேன். அது பெரிய டென்ஷன் எல்லாம் எடுத்துக்கவே வேணும். இன்னைக்கும் எத்தனையோ பேர் அடி எனக்கு பழக்கம் உண்டு. அவெல்லாம் பகவான இறுக்கி பிடிச்சுட்டான். அவள் லௌகீக காரியங்கள் அவ்வளவு அழகா நடக்கிறத நான் பார்த்துட்டுருக்கேன், என் கண் கொண்டு நான் பார்த்துட்டுருக்கேன். அவள் எதுக்கும் அலட்டிக்கிறது இல்லை, என்ன வேணுமோ தானா நடக்கிறது. கரிய பிடிச்சாச்சுன்னா போதுமே. இப்ப பத்மநாபர் 1.5 லட்சம் கோடி இருக்குன்னு அவரை பிடிச்சா போதாதா? பணத்தை போய் நாயா பேயா அலையணுமா? நீங்க கர்மாவை பண்ணுங்கோ, உதர போஷணம் வேலைக்கு போங்கோ, எதையுமே நான் வேண்டாம் பண்ணாதீங்கோ நான் சொல்லல. மனசு மனசு இறுக்கி பகவான பிடிச்சுக்கணும். ஆபீஸ் மூலமா அது தனத்தை கொடுக்கறதும் பகவான் தான், எல்லாம் பகவான் தான் தரான்னு மனசுல வாங்கி வச்சுட்டேன்னா ரொம்ப அழகா வாழ்க்கை நடக்கும். குச்சேலர்னா வாழ்க்கை நடத்தினார்னு தெரியறது இல்லையா? எத்தனையோ மகாத்மாக்கள், ரமண மகரிஷி என்ன சம்பாதிச்சார்? ஆனா இன்னி வரைக்கும் ரமணாசிரமம் ஜோராத்தான் இருக்கு. கையில ஒத்த பைசா கிடையாது. ஆனா அவ்வளவு பேருக்கு அன்னதானம் ரமணர் இருந்த காலத்திலேயே நடந்துட்டு தான் இருக்கு. இப்ப அவெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தான்? பகவானை இருக்கி பிடிச்சிட்டு இருந்தான். தன் துக்காரம் நாமதேவன், சரி ரமண மகரிஷியை விட்டுடுவோம், மத்தவாள்லாம் விட்டுடுவோம், துக்காரம்லாம் சம்சாரி தானு, நாமதேவர் நல்ல சம்சாரி தானு, குழந்தைகள் இருந்தா, மனைவி இருந்தா, குடும்பம் இருந்தது. ஆனா பாண்டங்க நடத்தினானா இல்லையா? சாவதாமாலி அழகா குடும்பத்தன் தானே. பாண்டங்க பக்தால் நமக்கு ஏண்டா பிடிக்கணும்? எல்லாரும் நம்மள மாதிரி சம்சாரிகள், எல்லாரும் குடும்பஸ்தர்கள். ஞானேஸ்வரர் போன்ற சில பேர் மட்டும்தான் யோகிகள், அது எல்லாருமே நம்மள மாதிரி சம்சாரிகள் தான். ஆனா அவ திருடமா பாண்டங்களை பிடிச்சிருந்தார்கள், அதனாலே பாண்டங்கன் அவ வாழ்க்கையை நடத்தினான். நாமதேவர் வாழ்க்கை எவ்வளவு அழகா பாண்டங்கன் பார்த்து பார்த்து நடத்துறான். துக்காராம் சரித்திரத்துல எவ்வளவு அழகா பாண்டங்கன் எவ்வளவு லீலைகள் பண்றான். அப்ப நம்மளுடைய முதல் பிடி எதுன்னா பகவான் தான். முதல் பிடியா தான் கடைசி பிடியும் அது. அதை பிடிச்சிருந்தேன்னா இந்த வாழ்க்கையில எது வந்தாலும் தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும் போயிட்டே இருக்கலாம். இப்ப பயப்படவே வேண்டாம். இதுதான் கர்த்தமர் அவ்வளவு அழகா சொல்லிவிடுவார். பகவான் இறுக்கி பிடிச்சுக்கோ. அப்ப கல்யாணம் பண்ணிக்கிறது, குழந்தைகளை பெற்றுக்கிறது, அவளை வளர்க்கறது, அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது எல்லாம் நடக்கும். பயப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் நடக்கும். நடத்தி காட்டுவார்கள். பகவானாலே முடியாதது ஒண்ணு உண்டா? எல்லாமே அவனால முடியும். அதனால அவனை பிடிச்சிருந்தா போதும். அழகா கர்தம பிரஜாபதி சத்கதி அடைஞ்சுட்டா. ஜெய் போலோ கர்தம பிரஜாபதி. அழகா பொண்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, சீமந்தம் எல்லாம் முடிஞ்சாச்சு. ஆச்சரியமா பார்த்தா தேவகூதி இப்படியே ஜென்மா போச்சு. ஆதிகாரம் கிளம்பி அந்த பக்கம் போயிட்டா. ஏகாந்தமா பிள்ளைகிட்ட வந்தா, கைய கூப்பிண்டா. அப்பா நீ ஸ்வயம் ஸ்ரீமன் நாராயணன், உன்னுடைய கிருபையினாலே என் பிள்ளையா நீ வந்தாய். இப்ப அடியாள் சிஷ்யா நிக்கிறேன், அடியாளுக்கு உபதேசம். புத்திரனா அடைய சொல்லா ஒன்னும் புரியலடா அப்படி கேட்கல. அதிலேயே நாராயணன் கையை கூப்பிட்டா, சரணாகதி பண்ணிட்டா. அடியாளுக்கு புரியவை என்னமோ உங்க அப்பா என்னமோலாம் சொன்னார், ஒன்னும் புரியல எனக்கு. அவர் பாட்டு ஏதாவது சொல்லுவார், நான் பருப்பு தொகையில் அழைக்கலாமா, ரத்த குழம்பு வைக்கலாமா, சுட்டப்பழம் பண்ணலாமா, இப்படியே காலத்தை போயிடுச்சு. காத்த ஸ்திரீகள் நிலம் அப்படிதானே இருக்கு. சாரதமா அதுக்கு மெனு, தீபாவளியா மெனு, அம்மாவாசையா மெனு, ஏகாதசியா மெனு, துவாதசியா மெனு, சண்டேவா மெனு, சாட்டர்டேவா மெனு, பொங்கலா மெனு, எல்லாத்துக்கும் மெனு தானே முதல்ல. அங்க பக்தியெல்லாம் ரெண்டாம் பட்சம் தான். கோகுலாஷ்டமியா சீட, ராமநவமியா பானகம், அது பண்ணாதான் அது கோகுலாஷ்டமி. டெடிக்கேஷன் வரமாட்டான் அதுக்கு என்ன, அப்படிதான் வச்சுருந்தோம். ராமநவமி இன்னைக்கு பானகம் வேண்டாமா அப்படின்னு. மெனு 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 மெனு, உப்பு புளி மிளகா இதே தான். ஜாஸ்தி போட்டாலும் பிரச்சனை, கம்மியா போட்டாலும் பிரச்சனை, சரியா போட்டா ஒன்றும் சொல்ல மாட்டான். அவ்வளவு சமத்து நம்ம பார்த்த மாமாக்கள்லாம். சரியா இருந்தா சரியா இருக்குன்னு சொல்ல மாட்டான். சரியா இல்லையோ என்னெல்லாம் உண்டோ நான் சொல்ல வேண்டாம், அது சபையில உட்காந்து சொல்லக்கூடாது, அது அவாவாளுக்கு தெரியும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள்லாம் பரம பாக்கியவதிகள். அவ்வளவுதான். அந்த மாதிரிலாம் சொல்லல மாமா அப்படின்னா அகோபாக்கியம் அகோபாக்கியம். இதை விட பரமபாக்கியம் லோகத்தை சித்திக்கவே சித்திக்காது. இதை விட சொர்க்கம் லோகத்தை கிடையாது. நான் சத்தியம் பண்ணி சொல்றேன். உப்பு குறவா போட்டாலும் ஜாஸ்தியா போட்டாலும் போடவே இல்லைனாலும் நன்னா இருக்குமா, கொஞ்சம் உப்பு மட்டும் தான் குறவா இருக்கும். அங்க ஆத்து மாமா சொல்லிட்டாருன்னா பகவான் உங்களுக்கு பூரணமா நீங்கள ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவ்வளவுதான். இதை விட வேற ஆசீர்வாதமே வேண்டாம். அவ சொல்றா இப்படியே ஜென்மா போயிடுதேபா, கட்டையோட கட்டையா இந்த கட்டையும் வெந்துன்னு இருக்கு. பெரியேன் ஆயினவின் பிறர்க்கே உழைத்து ஏழையானேன். பெண்ணெல்லாம் கவனிச்சு, அப்புறம் மாப்பிள்ளையெல்லாம் கவனிச்சு, அப்புறம் பேரன் பேத்திய கவனிச்சு, இதேதானே. வேறதான ஒரு அவளுக்கு வேற ஒன்னும் அசைன்மெண்டே கிடையாது. பிறந்ததுலேயே அசைன்மெண்ட் ஒன்னே ஒண்ணுதான், இதேதான். யார் யாருக்கு என்னென்ன சுகமோ அந்த சுகத்துக்கு எல்லாம் திருப்தி பண்ணிட்டே இருக்கும். ஸ்ரீ ஜென்மாவுடைய ஸ்திதி தானே, அவளுக்குன்றது ஒன்னு கிடையவே கிடையாது. கல்யாணம் ஆயிடுச்சு புருஷனோட சுகம், பிள்ளைய பெற்றாச்சு குழந்தைகள் அதோட சுகம், இப்படியே தானே. அவளுடைய சுகம்ன்றது எங்க இருக்கு பாருங்கோ, அது பெரிய கேள்விக்குறியா தானே இருக்கு. அவளுடைய சுகம் எங்கன்னு தேடினா கூட கிடைக்கிறது இல்லை. இவளுடைய சுகமே இந்த சுகத்துக்காக ஜீவிக்கிறதே வாழ்க்கையா போயிடும். இவ்வளவுதான். அது அந்த காலத்திலேயாவது வேலைக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லாம இப்ப வேலைக்கும் போக வேண்டிய கட்டாயம் நிர்பந்தம் வந்துடுறது. எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கு, எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவோ சொல்றோம். ஆனாலும் இந்த ஸ்ரீ ஜன்மாவுடைய கஷ்டம் கஷ்டம் தானே. தேவகூதி கைய கூப்பிடுட்டா, அப்படியே போயிடுறா குழந்த, ஏதோ சத்விஷயம்லாம் சொல்றாடா, எனக்கு புரியும்படியாதான்னு சொல்லுடா குழந்தை. தெரிஞ்சுக்கணும்னு ஆசை, தெரிஞ்சுக்கணும்னு ஆசை, என்னதான் புரிய மாட்டேங்கிறது. அப்பா பாட்டுக்கு வேதம் என்னமோலாம் சொல்றா, ஒண்ணு என் புத்தியில ஏறல, எனக்கு புத்தியில ஏறுற மாதிரி இந்த உலகம்னா என்ன, இந்த ஜீவன்னா என்ன, பரமாத்மானா என்ன, எனக்கு புரியும்படியா சொல்லுங்க. சாங்கிய தத்துவம் லிஸ்ட் போட்டு சொல்லிட்டா, இந்த மளிகை லிஸ்ட் எழுதுவா தெரியுமா, சாங்கிய தத்துவம் வேற ஒண்ணும் இல்லை, மளிகை சாமான் லிஸ்ட், ஜகத் சிருஷ்டி லிஸ்ட், அவ்வளவுதான். பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், ஆத்ம அகத்தத்துவம் மகத்தத்துவம் ஆத்மா பரமாத்மா புரிஞ்சு. அம்மாவுக்கு சிம்பிளா சொல்லி கொடுத்தாரு, இவ்வளவுதான்மா. கொஞ்சம் உப்பு போடு, கொஞ்சம் புடிய போடு, எல்லாம் சேர்த்தா ஒரு மாதிரி, ஜலத்தெல்லாம் விட்டா குழம்பாகிறதோன்னு அந்த மாதிரிதான்மா. பஞ்சபூதங்கள், அதோடைய பஞ்ச தன்மாத்திரைகள், அதிலே பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்சபௌதிக சரீரம், மகத்தத்துவம் மகத்தத்துவம், இது எல்லாத்தோட பெரிய ஆத்மா நீ. அந்த ஆத்மாவோட பெருசு பரமாத்மா, அவ்வளவுதான். எதெல்லாம் பாக்குறையோ அதெல்லாம் உனக்கு முன்னாடி ஒண்ணும் இல்லை. இத்தனோண்டு லோகம்மா, இதெல்லாம் பஞ்ச பௌதீகத்தினால சேர்க்கை. எல்லா ஆகாசம், காற்று, ஜலம், அக்னி, பிருத்வி, இது எல்லாத்தையும் காம்பினேஷன்ல தான் எல்லாமே நம்ம பாக்குற எல்லாமே இதுல இருந்தா. சரீரம் முதற்கொண்டு நம்ம பாக்குற எல்லாமே இந்த அஞ்சுக்குள்ள அடக்கம், இந்த 5 எலிமெண்ட்ஸ். இதுதான், இதுக்கு மேல வேற ஒன்னும் கிடையாதுமா. இந்த 5 கூட்டுத்தொகையினாலே வந்த எல்லாத்த விட இதனாலே உருவாகாத, உருவாக்க முடியாத, அழிக்க முடியாத பரம பவித்திரமான ஆத்மா நாம். பரம பவித்திரமான ஆத்மா சூரியன் ஒன்றும் கிடையாது நமக்கு முன்னாடி, காற்று ஒன்றும் கிடையாது, பூமி ஒன்றும் கிடையாது, ஆகாசம் ஒன்றும் கிடையாது. இந்த ஆகாசம் இல்லைனாலும், பூமி இல்லைனாலும், காற்று இல்லைனாலும், ஜலம் இல்லைனாலும், அக்னி இல்லைனாலும், இந்த ஆத்மா பாட்டு அப்படியே இருக்கும். நைனம் சிந்தந்தி சஸ்திராணி, நைனம் தகதி பாவகக, அத்தைனம் செய்த யந்தியாப்போ நான் தோஷயதி மாறுத. இதேதான் பகவான் பகவத்கீதையில சொல்றான். இதை வெட்ட முடியாது, எரிக்க முடியாது, நினைக்க முடியாது, உலர்த்த முடியாது, இது எதுவுமே இல்லை என்றாலும் இது இருக்கும். இந்த ஆத்மா உண்டு, அப்படிப்பட்ட ஆத்மா நாம. இப்ப எவ்வளவு பவர் சொல்லு பாத்துக்கோங்க. நம்ம போய் லோகாயுதமா அழுதோம்னா எவ்வளவு கேவலம்னு பாத்துக்கோங்க. இத்தனை பவர்ஃபுல்லான ஒரு ஆத்மா, ஆகாசத்தை காட்டிலும் பெருசு, காற்றை காட்டிலும் நுண்ணியது, காற்றை விட வேகமான நம்ம, அவ்வளவு வசதியான ஒரு ஆத்மா, ஸ்வயம் பிரகாசம், அக்னியை விட நல்ல பளிச்சுன்னு இருக்கு. அத்தனை ஒரு பலம் சொன்னா இயற்கையே கட்டுப்படும், அப்பேற்பட்ட பலமுள்ள ஆத்மா. நீங்க ஒரு நாளும் பலஹீனன் நினைச்சுடாதீங்க, பலஹீனன் கிடையாது. அவனாலதான் விவேகானந்தர் சொன்னார், அரேஸ் அவேக், எழுந்து போங்க, உத்திஷ்ட ஜாக்ரத. உங்களுக்கு எத்தனை உடம்பு வயசாகலாம், உடம்புக்கு பலஹீனம் வரலாம், எல்லா சரீரத்துக்கு தான். கையில இருக்க பணம் நஷ்டமாகலாம், எல்லாமே சரீரத்தை அடிப்படையாக கொண்டு. நீங்க பிறந்ததுலேருந்து உள்ளுக்குள்ள அந்த ஆத்மா, நம்ம எல்லாரும் ஆத்மா தானே, இந்த ஆத்மா பிறந்ததுலேருந்து எப்பொழுதும் ஒரே ஸ்திதியில பல 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 இருக்கு. இந்த கார்த்திகை தீபம் எரியறது பாருங்க, பல 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 நீண்டு அகல் விளக்குல, அகல் விளக்குல வைக்கிறோம், குத்து விளக்குல வைக்கிறோம், மாதி மாதி யானை விளக்கு, பாவை விளக்கு, இந்த விளக்குடைய ஷேப் தான் மாறுது, ஜோதி அதே தான். விளக்குடைய ஷேப் இஷ்டத்துக்கு எப்படி வேணா பண்ணலாம் கலர் கலரா, ஜோதி என்னமோ ஒரே மாதிரிதான். அந்த மாதிரி எத்தனை சரீரங்கள் மாறினாலும் நாம ஆத்மா தான், ஜோதி ஸ்வரூபமான ஆத்மா, ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல, ஜோதி ஸ்வரூபமான ஆத்மா. அந்த ஆத்மா தான் அத்தான பேரு. ரொம்ப அழகா கபிலர் சொல்ற அந்த ஆத்மா நீ நன்னா புரிஞ்சுக்கோ. இதத்தான் ரொம்ப அழகா ரமணர் சொன்ன, நீ ஆத்மா, நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ, தன்னைத்தான் உணர்தலே ஞான். நான் யாரும் தெரிஞ்சுக்கணும், இவ்வளவுதான் ஆத்மா. எத்தனை பேர் சரீரத்தை எடுத்து போட்டு பார்த்தோம்னா வெறும் ஜோதி. இந்த கார்த்திகை தீபம் லைனா நிக்கும் பாருங்க, அகல் விளக்கு அந்த மாதிரி லைனா ஜோதி. இந்த ஜோதிக்குள்ள ஒரு நீல ஜோதி கிச்சாபகம், இந்த ஆத்மாவுக்குள்ள அந்தரியாமியான சுவாமி, இவ்வளவுதான் சங்கிய தத்துவம். அதனால இதனால நான் இழந்து போயிட்டேன், என் வாழ்க்கையே மாறி போயிடுச்சு, ஒன்றும் இல்லை. அதெல்லாம் சரீரத்துக்கான மாற்றங்கள், பஞ்ச பௌதீக சரீரத்தினுடைய தாபங்கள், தாக்கங்கள். எதனாலையும் இந்த ஆத்மா பாதிக்கப்பட போறதே கிடையாது. 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் இதே ஆத்மா தான், ஓட்டாண்டியா இருந்தாலும் அதே ஆத்மா தான், லோகமே கொண்டாடினாலும் அதே ஆத்மா தான், லோகமே திரஸ்கரிச்சாலும் அதே ஆத்மா தான். ஒவ்வொரு நாளுமே இந்த ஆத்மா நினைச்சுட்டேனால உற்சாகம், நம்ம சரீரத்தை அஸ்திவாரமா கொண்டு யோசிக்கிறதுனாலதான் களப்பு வர்றது, பயம் வர்றது, சம்சயம் வர்றது, துக்கம் உண்டாகும். நான் சரீரம் இல்லை ஆத்மா, பெருசா புரிய வேண்டாம். இந்த சரீரத்தை கடந்த ஆத்மான்னு நினைச்சுட்டோம்னாலே பலம் உண்டு. அப்ப எதுவுமே நம்மளை கட்டுப்படுத்தாது, இது எதுவுமே நம்மளை பாதிக்காது. அதனால அந்த ஆத்மாமா, அந்த ஆத்மாவை காட்டிலும் பெரியவன் பரமாத்மா. இந்த ஆத்மாவுக்குள்ளேயே அவன் உட்கார்ந்துருக்கான்னு சொல்லிட்டான். இந்த ஆத்மா சரீர சம்பந்தத்தோட வரும் பொழுது அத்தை சிந்து அங்கே இருக்கிறது. மதுரகவியாழ்வார் கேட்கிற நம்மாழ்வார பார்த்து, செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும். செத்ததுன்னா அச்சேதனமான சரீரம், இந்த சரீரத்தோட சிறியதுன்னா ஆத்மா. அந்த சரீரத்தோட செத்ததோட சிறியதோட சம்பந்தம் வந்துருச்சுன்னா இந்த ஆத்மா என்ன பண்ணும்னு ஒரு கேள்வி நம்மாழ்வார பார்த்து. 16 வருஷம் வாயே திறக்காத நம்மாழ்வார் இதுக்கு வாயை திறந்து சொல்லிட்டார், அத்தை தின்று அங்கே கிடக்கும். அப்ப இங்க பாகவதம் வாசிக்கின்றீர்கள், இத்தை தின்று இங்கே கிடக்கும். என்ன கொடுக்கிறாளோ, காஃபி, மத்தியான சாப்பாடு, இத்தை தின்று கார்த்திக் சுவாமி மந்திரிலேயே கிடக்கும். 6 மணிக்கு ஆத்துக்கு போய் ஆச்சுன்னா அவ போன் பண்ணிருக்கா, இவ்வளவு மிஸ்டிகால் இருக்கு, அத்தை தின்று அங்கே கிடக்கும். கல்யாணத்துக்கு போனா அத்தை தின்று அங்கே கிடக்கும். நீ சௌக்கியமா, நான் சௌக்கியமா, கிஃப்ட் வாங்கணும் கொடுக்கணும். அமாவாசை வந்து அத்தை தின்று அங்கே கிடக்கும். மாசம் 1ஆம் தேதி வந்து ஈவி பில் அடைக்கணும், டெலிபோன் பில் அடைக்கணும், அத்தை தின்று அங்கே கிடக்கும். ஞாயிற்றுக்கிழமை வந்து எடுத்தோம்னா தூக்கத்தை தின்று அங்கே கிடக்கும், டிவியை தின்று அங்கே கிடக்கும். தீபாவளி பொங்கல் எல்லாம் கல்யாண நாள் வந்து எடுத்தா புது டிரெஸ் வாங்கி அத்தை தின்று அங்கே கிடக்கும். யாரோ அவமானப்படுத்திட்டாலும் அத்தை தின்று அங்கே கிடக்கும். பாம்பே ட்ரெயின்ல ஏற போனா அத்தை தின்று அங்கே கிடக்கும். வியாதி வந்தா அத்தை தின்று அங்கேயே கிடக்கும். சத்சங்கத்துக்கு வந்தா அத்தை தின்று அங்கேயே கிடக்கும். ரொம்ப அழகா கபிலோட சாங்கிய தத்துவம் சொல்லனா இந்த ஒரு வாக்கியம் போதும், அத்தை தின்று அங்கே கிடக்கும். சரீர சம்பந்தம் அப்ப இதுல இருந்து வெள்ள வரதுக்கு பிரார்த்திச்சுக்கணும் இல்லையா? புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம் நம்மளும் பண்ணிருக்கோம், பண்ணாம ஒண்ணும் இல்லை. ஏன்னா கர்ப்பத்துல அந்த சிசு பிரார்த்திக்கிறதுன்னு கபிலர் சொல்றார், ஜந்து ரூவாச்ச அப்படின்னா இருக்கு, அது ஸ்துதி பண்றது பெருமாள், அதுக்கு பேர் ஜந்துன்னு பேர் வச்சிருக்காரு. அதனாலதான் ஆதிசங்கர பகவத் பாத தைரியமா சொன்னார், ஜந்து நாம் நர துர்லபக. இந்த ஜந்துவுக்கு இந்த நர சரீரம் கிடைக்கிறது துர்லபம். நிறைய சரீரம், 84 லட்சம் சரீரம் கிடைச்சும் இருக்கு, முட்டையிலேருந்து, இல்லாட்டி விதையிலேருந்து, வேர்வையிலேருந்து, கர்ப்பத்திலேருந்து, இப்படி 4 விதமான விஷயத்துல ஏதான ஒரு சரீரம் கிடைச்சுட்டே இருக்கும். பிராரப்த கர்மானு ரூபமாக அதுல நர சரீரம் கிடைக்கிறது பகு துர்லபம். அது 7 மாசம் ஆயிடுச்சுன்னா கையை கூப்பிட்டு பிரார்த்திச்சு கிடந்தா அந்த ஜந்து ஜந்து உவாச அப்படிதான் இருக்கு பாகவதத்தில். ஜந்து உவாச யார் நம்ம தான் அந்த ஜந்து. ஜந்துனா எதையோ நினைக்கப்படாது, நம்ம தான் ஜந்து நர ஜந்து. நர ஜந்து கர்ப்பத்தை பார்த்து கை கூப்பிட்டு பிரபோ போதுண்டாப்பா ரொம்ப கஷ்டமா இருக்கு. கர்ப்ப வாசாதி துக்கம், லோகத்துல பரம துக்கம் எதுன்னா கர்ப்பவாசம். ரொம்ப சின்ன இடம், பாம்பே பிளாட்ட விட சின்ன இடம், நீட்டி கைகால் நீட்டி கூட படுக்க முடியாது. இந்த பக்கம் போனாலும் இடிக்கும், அந்த பக்கம் போனாலும் இடிக்கும், காத்து கிடையாது, இருட்டா இருக்கும், பயங்கர இருட்டா இருக்கும். அம்மா சாப்பிடறதெல்லாம் பாதிக்கும். கர்ப்பஸ்ரீ என்ன வேணா கொடு, ஆசைப்படுறா கொடுத்துடுவோம், அவ்வளவுதான். அதை விட கஷ்டம் செவப்பா பறக்கணும், அழகா குங்கும பூ வேற. என்ன சுயநலம் பாருங்க, உள்ளுக்குள்ள இருக்க குழந்தை சத்தா இருக்கணும்ன்றதை விட சிவப்பா இருக்கணும் முக்கியமா போயிடும். சத்தா இருக்கணும் பாகவதம் கேளுடின்னு சொல்றதுக்கு அப்பா அம்மா ரொம்ப துர்லபம், இருந்தா பாக்கியம். சிவப்பா பிறக்கணும், சிவப்பா ரெண்டு பேரும் அத்தகரியா இருப்பா, இது மட்டும் சக்கச்சவேன்னு பிறக்கணுமா. இல்ல பைத்தியகாரத்தனமா இருக்கு இல்லையா, பல விஷயங்கள் அப்படித்தான் ஓடிட்டு இருக்கு லோகத்துல, நம்மளாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அந்த அந்த ஆத்மாவுக்கான ஆகாரத்தை கொடுக்கணும்னு யாருக்கும் தோணலே பாருங்க. எல்லாம் டாக்டர் கிட்ட போறோம், சரீரம் வெயிட் கரெக்டா இருக்கா, லோ வெயிட்டா, இப்படிதான் பார்த்துருக்கோம். ஆத்மா பிரசன்னமா இருக்கான்னு யாரும் பார்க்கலையே. அந்த ஆத்மாவுக்கு பிரசன்னமான விஷயத்தை கொடுக்கணும்னு பிரயத்தனம் பண்றது இல்லையே, அதெல்லாம் பிரயத்தனம் பண்ணணும். கர்ப்பவதின்னு தெரிஞ்சா முதல்ல ஜாகிரத, நன்னா 3 வேளை சாப்பிடுங்க, உடம்ப வெட்டிக்காக என்ன, வேளா வேலைக்கு சாப்பிடு, வேளா வேலைக்கு தூங்கு, வேளா வேலைக்கு சத்தங்கம் கேளுன்னு சொல்ல மாட்டேங்க. யாராவது நாரதர் மாதிரி பிடிச்சி இழுத்து வச்சு சத்தங்கம் சொன்னாதான் உண்டு. பிரகல்லாத நம்மளுக்கு சொன்னாலும் இதெல்லாம் லிஸ்ட் போன சொல்லிடும், காலாகாலம் வெயிட்டை செக் பண்ணிடும், டாக்டர் போய் பார்க்கணும், சத்குருவை பாரு, சத்தங்கம் கேளு, நாம ஜபம் பண்ணு, பாகவதம் வாசி, அதை சொல்லியாச்சுனா விசேஷம். இந்த ஜந்து பிரார்த்திக்கிறது பிரபோ பல கோடி ஜென்மா சொல்லி அடிச்சுட்டேன்பா, போதுண்டா ஜென்மா, எல்லாம் பிரார்த்திச்சுக்கிறது பகவான் எல்லாத்தையும் கேட்டுக்கிறான். ஆனாலும் சதந்திர மாயாவாயி பீடிச்சு தொப்புனு தலைகீழ விழும், வரும்பொழுதே தலைகீழ தான் வரும். நம்ம குழப்பே அப்படிதான், எல்லாம் உள்டாகும் இல்லையா, பிறக்கும் போதே உள்டாவா தான் இருக்கும். அதில் கொண்டு காலியா வச்சிடும், தலையத்தான் வரும், தலைகீழ எல்லாமே தலைகீழ தான் பண்ணிட்டு இருக்கும். லௌகீகம் வேண்டாம், ஆன்மீகம்னா ஆன்மீகத்தை பின்னாடி வச்சுட்டோம், லௌகீகம் முதல்ல வச்சுட்டோம். எல்லாம் தலைகீழ 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 தலகுப்புறத்தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆயுதத்துல பிறக்க ஆரம்பிச்சதுலேருந்து எல்லாம் தலைகீழ. ஜந்து அப்படி பிரார்த்திக்கிறது பகவத் கிருபையினாலே அதுக்கு ஒரு சத்சங்கம் கிடைச்சு, சத்குரு பலத்தினாலே சத்சங்க பலத்தினாலே அது பகவத் தியானம் அடைஞ்சு முக்தி அடையும். அதைத்தான் கபிலர் சொல்றார். அதனால மனுஷாளுக்கு ரொம்ப முக்கியம் சத்சங்கம். சத்சங்கம் வேணுமா, எப்பேற்பட்ட ஜீவனா இருந்தாலும் சத்சங்கம் கிடைச்சா அது தப்பிச்சுடும், அது திரும்பியும் இந்த சம்சார சாகரத்துல உழலாது. அது எல்லாம் சொல்லி கொடுத்துட்டா கபிலாச்சாரியர். அம்மா கேட்டா, இவ்வளவு நாள் தான் தேவஹூதி சுவாயம்புவ மனுவுடைய புத்திரி இதெல்லாம் மறந்தா, நான் கர்ஜம பிரஜாபதியுடைய பத்திரி இதெல்லாம் தான் அடையாளம், ஒவ்வொன்றத்தையா மறந்தான். இத்தனை குழந்தைகளுக்கு அம்மா அதையும் மறந்தான், இத்தனை பேரன் பேத்திக்கு பாட்டி அதையும் மறந்தான், எல்லாம் மறந்தா, தன்னையும் மறந்தா, தான் ஆத்மா ஞாபகம் வச்சிருந்தா. கபிலாச்சாரியர் மட்டும் ஹிருதயத்தை தியானம் பண்ண, ஒவ்வொன்றா மறக்கணும், தேவையில்லாதெல்லாம் மறக்க மறக்க மறக்க, மறதி நல்லதுதான், மறந்துட்டோம்னா நல்லது, மறக்க வேண்டியதை மறக்க மாட்டேங்கிறோம், மறக்கக்கூடாததும் மறந்து போயிடுறோம். மறக்கக்கூடாதது பகவத் விஷயம் சத்சங்கம், அது மறந்து போயிடுறது. மறக்க வேண்டியது கோடி இருக்கு, அவாசிட்டினா இவாசிட்டினா. சில ஸ்திரீகள் சொல்லுவா, இது தாயாருக்கு புடவை என்னமா இருந்து தெரியுமா அப்படின்னு, நான் சந்து போயிருக்கேன், தாயார் பிரிச்சாது இல்லை, தாயார் கிட்டின்ற புடவை கலர் தெரியுது. பாண்டியன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கலர்ஃபுல்லாக தான் இருந்தா, கலர்ஃபுல்லாக ருப்பினி இருக்கான்னு சொல்ல தோணல. அவன் எல்லாத்திலையும் ஒரு அபிமானம், இது எல்லாத்தையும் விட்டாளாம் தேவசூதி. அழகா தியானம் பண்ணா நல்லா கவனிச்சு பாருங்க, பல இடங்கள்ல ஒரே ஒரு ஸ்ரோதா தான் இருக்கா சத்சங்கத்துக்கு. கபிலர் சொன்ன சாங்கீதத்தை கேட்கறது ஒரே ஒரு ஸ்ரோதா தேவகூதி மட்டும்தான், வேற ஆளே கிடையாது, ஒரே ஒரு ஸ்ரோதா. அவர் சொல்றார், இவ கேட்கிறார். அதுக்கப்புறம் திருப்பி வேற யாருக்கும் சொன்ன மாதிரியும் தெரியல கபிலாச்சாரியா. பின்னாடி ரகுவரன் பார்க்க போறான், ஆனா அவனையும் பார்க்க விடல வச்சுக்கோங்க, ஜடபரதன் பிடிச்சுட்டா. ஒரே ஒருத்தி தான் கேட்கிற, அழகா சொல்ற, அவன் நன்னா பிடிச்சிருந்தா ஜோரா விட்டாள் சரீரம். பகவத்யானம் பண்ணி 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 தன் சரீரத்தை மறந்தாள், அந்த சரீர அபிமானத்தை மறந்தா, சரீரத்தை மறந்தா அப்படியே ஜலப்பிரவாகமா கலந்து விட்டான். ஜெய் போலோ தேவஹூதி மாதா கி. பிரம்மஞானி ஸ்ரீகளை பிரித்தா பிரம்மஞானின்னு சொல்ல மாட்டோம், ஆனா பாகவத அத்தனை பிரம்மஞானிகள் வரும். முதல் முதல்ல காண கிடைக்கிற பிரம்மஞானி தேவஹூதி. ஸ்ரீகளா இருந்தாலும் பகவான் அடைய முடியும்னு சொன்ன தர்மம் நம்மளோடு. அதனால நான் ஸ்ரீ, அது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை தேவஹூதி சரித்திரம். ஏன்னா சாதாரண உப்பு புளி மிளகாவோட போராடின் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு ஸ்திரீ தான், ஆனா அவ பிரம்ம தத்துவத்தை அனுபவிச்சு சரீரத்தை விடுறா பாருங்க. ஆத்திராவில் பண்ணிட்டு இருக்க ஸ்திரீக்கும் மோட்சம் உண்டுன்னு நிரூபணம் பண்ற சரித்திரம் தேவகூதி சரித்திரம். அதனால இனிமேல் உப்பு புளி மிளகா போடும்போது தேவகூதியை நினைச்சுக்கோங்க. அப்ப தானாகவே ஒரு நாள் தேவகூதி போல ஒரு பிரம்ம ஞானம் சித்திக்கும். நான் பொண்ணா பிறந்தா போறேன்னு புலம்பாதீங்க. உங்களை மாதிரி ஒரு பெண் தான் தேவகூதி. பகவானே ஸ்வயம் உபதேசம் பண்றார். கபிலாச்சாரியர் தான் உட்கார்ந்துட்டு அவளுக்கு சொல்றார். கர்த்தன பிரஜாபதிக்கு கூட உபதேசம் இல்லை, போய் அப்படி தபஸ் பண்ணிட்டார். நீ இந்திரிய நிகிரகம் பண்ணி தபஸ் பண்ணிட்டார். இவளுக்கு எல்லாம் சொன்னா டக்குன்னு பிடிச்சுட்டா பாருங்க. பெண் புத்தி பின் புத்தின்பா. தேவகூதி சரித்திரத்துல எங்கேயாவது பின் புத்தின்னு இருக்கா சொல்லுங்க. ரெடி மந்த புத்தின்னு சொல்லுங்க. அவசர புத்தின் எங்கேயாவது காண கிடைக்க. எத்தனை அழகு பகவான் கீதையில சொன்ன கீர்த்தி ஸ்ரீவாச்ச நாரீனா ஸ்மிருதி மேதா திருதிக்ஷமாஹா. ஸ்ரீகளுடைய மேதா விலாசமாக, புத்தி கூர்மையாக, அவளுடைய ஐஸ்வர்யமாக, பொறுமையாக, வெற்றியாக நான் இருக்கேன். தேவகூதி போல நிறைய உத்தமமான பதிவிரதைகள்னாலதான் இன்னைக்கு தேசம் ஜீவிச்சிருக்கு, சந்தேகமே கிடையாது. தர்மம் நிலைச்சு நிக்கிறது ஸ்திரீகள்னாலே தான், புருஷர்களாலே இல்லை, புருஷாலால கிடையவே கிடையாது. நிஜமாவே கண்டார் இகழ்வனவே காதலன்தான் செய்திலும் கொண்டானை அல்லால் அறியா குலமகள் போலே. குலசேகர ஆழ்வார் சொல்றார், பாக்குறவாள்லாம் கேவலப்படுத்தும்படியான காரியங்களே பண்ணிட்டு இருந்தவனா இருந்தாலும் அந்த பதிவரத அவனையே கதின்னு வாழ்ந்துட்டு இருக்கா இல்லையா. கண்டார் இகழ்வனவே காதலன்தான் செய்திலும் கொண்டானை அல்லால் அறியா குலமகள் போலே. ஏ வித்துவக்கோடு பிரபோ வித்துவக்கோடு திரிய தேசம். அங்க இருக்கிற பகவான பார்த்து குலசேகர ஆழ்வார் சொல்றார், அந்த பதிவரதை போல இனி என்ன வேணா பண்ணு, நான் உன்னத்தான் பிடிச்சுட்டு இருப்பேன். அதனால சரீரம் தான் ஸ்திரீ சரீரம் புருஷ சரீரமே ஒழிய ஆத்மான எல்லா ஆத்மாவும் ஒண்ணுதான், பரமாத்மாவை அடைய முடியும். ஜெய் போலோ கபில பகவானகி, ஜெய் போலோ கர்தம பிரஜாபதி, ஜெய் போலோ தேவஹூதி மாதா கி. வெப்பேற்பட்ட குழந்தைகளை பெற்றிருக்கார் பாருங்க, சுவயம்பூவம்மன் அப்படி. அந்த தேவகூதி சரித்திரம் சொல்றார், கபிலாச்சாரிய விஷயங்கள் சொல்றார், நாலாவது ஸ்கந்தம் வந்து சொல்றது. அப்ப தேவகூதி விஷயம் சொல்லியாச்சுன்னா ஆகூதி பிரசூதி விஷயம் சொல்லணுமே. அவ ரொம்ப முக்கியமான ஆச்சா, இந்த வம்சத்தை பத்தி தான் வர்ணனையே. இப்படி விவா கிட்டேன் விவா வந்தா, இவா கிட்டேன் விவா வந்தா, அவ எப்படி எல்லாம் தபம் பண்ணா, எப்படி எல்லாம் தியானம் பண்ணா, அவர்கள் எப்படி பகவான அடைஞ்சார்கள், பகவான் இந்த வம்சத்துல எங்கெல்லாம் அவதாரம் பண்ணா, இதுதான் பாகவதம். இந்த மனுஷ கூட்டத்திலே சுவாமி என்னவாள்லாம் வந்தார், தெய்வம் மனுஷ ரூபேன, அதத்தான் பாகவதம் சொல்றது. அதுல தேவகூதிக்கு பகவான் கபிலாச்சாரியரா வந்தார், ஒரு அவதாரம் சொல்லியார். ஆச்சரியமா ஒவ்வொருத்தரை பத்தியா சொல்லிட்டு வரா. ஆகூதி அப்படின்னு ஒருத்தி இருக்கா இல்லையா, தேவகூதி ஆகூதி, தேவகூதி பிரசூதி. இந்த ஆகூதி ரொம்ப விசேஷமானவன், அவளை அழகா கல்யாணம் பண்ணி கொடுக்கிறா. ருச்சி அப்படின்ற ஒருத்தர் ஜம்மனு ரெண்டு பேரும் தப்பா, புத்திரிகா புத்திர தர்மம்னு ஒண்ணு உண்டு. நிறைய நமக்கு சாஸ்திரம் எல்லாம் தெரியாது வச்சுக்கோங்களேன். புத்திரிகா புத்திர தர்மம், அதாவது சென்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கும் பொழுது உன்னுடைய புத்திரன், நீ பெற்றுக்கிற புத்திரனை எனக்கு புத்திரனா தாரவாத்து கொடுக்கணும்னு சொல்லி அப்பா தாரவாத்து கொடுக்கறது, பேரனை புத்திரனா ஸ்வீகாரம் பண்றது சதிகாரணமா தோணும் நமக்கு, ஆனா சாஸ்திரம் சொல்லியிருக்கு எல்லாம். அந்த மாதிரி புத்திரிகா புத்திர தர்மத்தினாலே அழகா கல்யாணம் பண்ணி கொடுத்து விடுறாங்க ருச்சி அப்படின்ற ஒரு மகாத்மாவுக்கு. அவ ரெண்டு பேரும் அழகா தாம்பத்தியம் நடத்துறா. அவளுக்கு ரெண்ட குழந்தைகள் பிறக்கிறார். ஸ்வயம் மகாவிஷ்ணு மகாலட்சுமியே ட்வின்ஸா பிறக்கிறான். அதனால இது அண்ணா தங்கை அக்கா தம்பி கிடையாது. அதனாலதான் ஆரம்பத்திலே புத்திரிகா புத்திர தர்மம்ன்ற அந்த சாஸ்திரப்படி கொடுத்துட்டார். அதனாலேயே சுவாமியும் தாயாரும் ஒன்ன வர திவ்ய தம்பதிகள் இவாளுக்கு குழந்தையா வர. அதுல புருஷ குழந்தை பேரு தான் யஜ்யம். யஜ்யம் பேரு ஜெய் போலோ யஜ்ய பகவானுக்கு. அவரோட அவதாரம் யஜ்யமூர்த்தி ஒரு அவதாரம். அவ கூடவே பிறந்தவள் தான் தட்சிணா. யஜ்ய தட்சிணைன்னு அதான் ஞாபகம், யஜ்யம் தட்சிணம். அவளதான் தட்சிணையா தான் இவன் பிறக்கிறான். தட்சிணையா ஸ்வயம் தாயாரும் பகவானே ஸ்வயம் யஜ்ய புருஷனாகவும் பிறக்கிறான். விஷ்ணு வை யஜ்ய அப்படின்னு இல்லையா, யஜ்ய புருஷன் பகவான் அப்படின்னா இந்த யஜ்யரை வச்சுதான் எல்லாரும் சொல்றோம். இவர் தான் ஏற்கனவே புத்திரிகா புத்திர தர்மத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காரு இல்லையா. ரத்த குழந்தைகள்ல இந்த யஜ்யரை மட்டும் சுவாயம்பூவம் எடுத்து கொடுத்துட்டார். அப்ப யஜ்யர் இப்ப அவரோட பிள்ளைய ஆயாச்சு. அவரோட பிள்ளைய ஆயா சொன்னோம். அப்ப இந்த ஆகூதி இவருக்கு சகோதரி ஆயாச்சு. சகோதரி ஆயாச்சு. அக்கா பொண்ண மாமா கல்யாணம் பண்ணி பாடணும், அதான் கணக்கு. தாய் மாமனே கல்யாணம் பண்ணிக்கிறான் இல்லையா, அது போலே ஒரு சாஸ்திரம். இது புரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டம், ஆனா இப்படி எல்லாம் கூட நம்ம சாஸ்திரத்துல உண்டுன்னு தெரிஞ்சுப்போம். ஏன்னா நிறைய விஷயங்கள் தெரியாமலேயே பாகவதத்துல இதெல்லாம் சொல்றதுக்கு நமக்கு சமயம் கிடைக்கல. இந்த வாதி ஸ்கந்தன் அந்த டைம் கொடுத்ததுனால நான் சொல்லி முடிச்சேன். அப்படி யஜ்ஞாவதாரம்னா சொல்றதுக்கு டைமே ஓட்டின்னு போயிட்டே இருக்கும். அப்படி புத்திரிகா புத்திர தர்மப்படி அழகா ஜோர யஜ்ஞருக்கும் தட்சிணாவுக்கும் ஸ்வயம் திவ்ய தம்பதிகள் தான், அண்ணா தங்க இல்லை. அதனால ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறா. இப்படி ஆகூதியோடைய வம்சம். அவ வம்சத்திலையும் பகவான் அவதாரம் பண்ணிட்டான். தேவகூதி வம்சத்துல பகவான் கபிலாச்சாரியராக வந்துட்டான். அதி விசேஷமா அந்த ஆகூதி வம்சத்துல பகவானே ஸ்வயம் யஜ்ஞரா அவதாரம் யஜ்ஞ பகவான வந்துட்டான். ஜெய் போலோ யஜ்ஞ பகவானுக்கு. அதுக்கடுத்தது பிரசூதி. ஜோரா கல்யாணம் பண்றான். பிரசூதி தக்ஷன் கல்யாணம் ஆகிறது. அவளுக்கு 16 குழந்தைகள் பிறக்கலாம். அதுல 16 பெண் பிள்ளைகள். அதுல 13 குழந்தைகளை தர்ம ரிஷிக்கு கொடுக்கிறார். தர்மர்னு ஒரு ரிஷி உண்டு. 13 பேரை தர்ம ரிஷிக்கு கொடுக்கிறார். ஒரு பெண்ண தக்ஷன் ஆச்சரியமா அக்னி தேவனுக்கு கொடுக்கிறார். ஒரு பெண்ண பித்ரு தேவர்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார். ஒரு பெண்ண சிவபெருமானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார். இந்த பிரசூதி வம்சத்தாரி வாழலாம். இந்த 13 பேரை தர்ம ரிஷின்னு ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். தர்ம ரிஷி அவர்கள் ஒவ்வொருத்தருக்கிட்டையா குழந்தைய பெற்றுக்கிறார். அந்த 13 பேர்ல ஒருத்தி தான் மூர்த்தி மாதா. ஜெய் போலோ மூர்த்தி மாதா கி. இந்த மூர்த்தின்னு ஆம்பளை பேர் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். மூர்த்தின்னு பெண் பெயரும் உண்டு. அந்த மூர்த்தி தேவிய தர்மர் கல்யாணம் பண்ணிக்கிறார். அந்த மூர்த்தி தேவி தர்ம ரிஷி இவாளுக்கு ட்வின்ஸ் பிறக்கிறார். ஜெய் போலோ நரநாராயண பகவானுக்கு. என்ன வம்சம் பாருங்க, மாத்தி மாத்தி பகவத் அவதாரம். நர நாராயண ரிஷி. ஜெய் போலோ பத்ரி விஷால் தாமகி. பத்ரிகாசிரமம் திருமதி பாகவத ஆரம்பம் முழுக்க பத்ரியில தான் ஓடிச்சு. பத்ரி கந்தமாதன பர்வம்னு பெயர், அது பர்வதம்னு பெயர். இந்த நர நாராயணன் ஜீவாத்மா பரமாத்மா. சரீரத்துக்குள்ள ஜீவ பக்ஷி பரமபக்ஷி ரெண்டு இருக்கு இல்லையா, அதேதான் ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டும் சேர்ந்து பின்சா இந்த தர்ம தேவருக்கும் தர்ம ரிஷிக்கும் மூர்த்தி மாதாவுக்கும் குழந்தையா பிறந்துட்டான். இவாளுடைய தர்மம் என்னடான்னா லோகத்திலே தபஸ நிரூபணம் பண்ணணும், தவம் பண்ணணும், தவம் தான் வசதி அப்படின்னு பின்னாடி வரவாளுக்கு தவம்னு ஒரு மார்க்கம் இருக்குன்னு காட்டினா எல்லாரும் கல்யாணம் பண்ணி பிள்ளை வச்சுக்கிறதே தர்மமா இருந்தா அப்படி ஆயிடுறேன். ஏன்னா சுவாயம்பூமனு பெற்றவா எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கோ குழந்தை பெற்றுக்கோ, கல்யாணம் பண்ணிக்கோ குழந்தை பெற்றுக்கோ, நம்மளும் குழந்தைய பெற்றோம்னா கல்யாணம் பண்ணணும் அது குழந்தை பெற்றுக்கோ, இப்படிதானே ஓடிட்டு இருக்கும். என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அபாதான் இருப்பேன், என் பிள்ளை சன்னியாசி எவ்வளோ ஐயோ அப்படின்னு. எல்லாரும் எல்லா அம்மாக்களுக்கும் அந்த தைரியம் கிடையாது. ரமணரோட அம்மாக்கு அந்த தைரியம் இருந்தது, சங்கரோட அம்மாக்கு அந்த தைரியம் இருந்தது, சுவாமி ராமானுஜோட அம்மாவுக்கு அந்த தைரியம் இருந்தது, சைத்தன்ய மகாபிரபுவோட அம்மாவுக்கு அந்த தைரியம் இருந்தது. இல்லாட்டி எல்லாம் கல்யாணம் பண்ணி குட்டியா பெற்று போட்டுட்டே இருந்தான். அப்புறம் லோகத்துல தபசுன்ற ஒண்ணு மறந்து போயிடும் இல்லையா, அதனாலேயே பகவானே நர நாராயண ரிஷியாக அவதாரம் பண்ண சஸ்கிளாச அவதாரம் பண்ணிட்டார். சுவாமியே ரெண்டு பேரும் அம்மா கிட்ட சொன்னான், கல்யாணம் பண்ற அதான் வேண்டாமா, நாங்க தபஸ் பண்ண போறோம்னு சொன்ன. நேர வந்து பத்ரியில தவம், இன்னி வரைக்கும் தவம் பண்ணிட்டே இருக்கா நர நாராயண ரிஷியாக. ஜம்முனு ஒரு தபம், பிறந்த பொழுது ஆகாச துந்துபி வாத்தியங்கள்லாம் முழங்கினா, தேவலோகத்தேந்து புஷ்பங்கள்லாம் வர்ஷிச்சா, ரெண்டு பேரும் ஜம்முனு அந்த பத்ரிகாசம் அந்த இமயமலையில உட்காந்துட்டு தவம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. நல்ல பனி குளிர் மேல அப்படியே பனி பொழியறது. தாயார் பார்த்தாலாம் இவர் எப்படி இந்த விமான நம்மளை கல்யாணம் பண்ணிக்க போறது, இல்ல இந்த அவதாரத்தை நமக்கு இவருக்கு கல்யாணம் இல்ல, அட்லீஸ்ட் கைங்கரியமா பண்ணலாம் சொல்லி பதரி மரமா வந்துட்டான். பதரினா இழந்த மரம், இழந்த பழம், எங்க இழந்த மழத்தை பார்த்தாலும் பத்ரிகாசிரமத்தை நினைச்சுக்கோங்க. அந்த இழந்த மரமா தாயார் வந்து சுவாமி மேல அப்படி நின்றுட்டா, அது கீழே உட்காந்துண்டு சுவாமி தபஸ் பண்ண. அதனாலதான் பத்ரிகாசிரமம்ன்றோம், ஆசிரமம்னா சன்னியாசிகள் தப பூமியில ஆசிரமத்தை சொல்லுவோம். பத்ரியா தாயார் இருக்கா, அவளுக்கு மரியாதை கொடுக்கறதுனால பத்ரிகாசிரமம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நரநாராயண ரிஷி அவ்வளவு அழகா தபஸ் பண்றான், ரெண்டு பேரும் ஜோரா தபஸ் பண்றான். சகஸ்ர கவசன் அப்படின்ற ஒரு அசுரனை வதம் பண்றான். அவனுக்கு ஆயிரம் கவசம் இருக்கு, ஒவ்வொரு கவசத்தையா அறுத்துதான் அவனை வதம் பண்ணணும். அதுக்கு ஒரு வருஷம் தபஸ் பண்ணணும், அப்புறமா சண்டை போடணும், அதுக்குள்ள இன்னொருத்தர் தபஸ் பண்ணணும். இவர் சண்டை போட்டு முடியும் பொழுது இவன் போய் தபஸ் சண்டை போடுவான். நாராயணன் தபஸ் பண்ணுவான், நரன் சண்டை போடுவான். நரன் தபஸ் பண்ணுவான், நாராயணன் சண்டை போடுவான். ரெண்டு பேரும் ஈக்குவலா வாழ்க்கையோட தத்துவம். பகலெல்லாம் வாழ்க்கையை நம்ம இஷ்டத்துக்கு ஓட்டுறோமா, ராத்திரி வாழ்க்கை சுவாமி ஓட்டுறோம். நம்ம சும்மா இருக்கும்போது அவர் நடத்துவார், அவர் சும்மா இருக்கும்போது நம்ம நடத்தணும். தெய்வ சங்கல்பம் புருஷ பிரயத்னம் ரெண்டும் ஈக்குவலா போயிட்டே இருக்கும். இதுதான் நர நாராயண தத்துவம். நீ முயற்சி பண்ணிட்டே இரு, கூட நாராயண ஒத்தாசை பண்ணிட்டே இருப்பான். இதுதான் ரகசியம். முயற்சியை விட்டுட்டு வேணும் கிடையாது, அவரை நம்பி நம்ம பாட்டு முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூலித்தது. அதனால முயற்சி பண்ணணும். ரெண்டு பேரும் மாத்தி 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 சண்டை போடுறா, 999 கவசத்தை அடுத்துட்டான். அதுக்குள்ள யுகம் எல்லாம் மாறி வந்துடுச்சு. அந்த ஒத்த கவசத்தோட ஒருத்தன் பிறந்தான், அவன் தான் கர்ணன். அந்த ஒரு கவசத்தை அறுக்கிறதுக்கு தான் நர நாராயணனா வந்தான். அந்த ஒரு கவசத்தை அறுக்க வேண்டிய அந்த டர்ன் நரனுக்கு, அதான் அர்ஜுனன் அடிச்சான் கர்ணன். அது வரைக்கும் நாராயணன் மாத்தி 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 1000வது கவசத்தை அறுக்கிற டர்ன் அர்ஜுனன் ஆகிய நரனுக்கு. அதுக்காகத்தான் கிருஷ்ணனாகவும் அர்ஜுனனாகவும் நாராயண ரிஷியும் நர ரிஷியும் வந்தார். ரொம்ப அழகு பத்ரிகாசிரமம், போய் நிச்சயமா தபஸ் பண்ணணும். ஒரு நாளாவது பத்ரியில நிற்கணும். ஆதிசங்கர பகவத் பாதர் தான் அந்த கோவில் எல்லாம் புனருத்தாரணம் பண்ணவர். இது 108 திவ்ய தேசத்துல ஒண்ணு இருக்கிறது இமயமலையில. ஆனா பூஜை பண்ற ராவல்ஜி மலையாளத்துக்காரர், கேரளா நம்பூதிரி, தலையை துப்பி எல்லாம் போட்டு இன்னைக்கும் அங்கெல்லாம் ராஜா யாருன்னா ராவல் தான். அவர் சொன்னா மறு பேச்சே கிடையாது. அவர் வந்தார்னா அவ்வளவு பெரிய மரியாதை. பத்ரி நாராயணனை விட யாருக்கு மரியாதைன்னா ராவல்ஜிக்கு தான் மரியாதை. டெய்லி காத்தால சங்கல்பம் எல்லாம் பண்ணுவாங்க, யாராவது பூஜைக்கெல்லாம் பைசா கொடுத்தோம்னா எல்லா சங்கல்பமும் பண்ணிட்டு ராவல்ஜிக்காகவும் ஒரு சங்கல்பம் பண்ணுவாங்க. அவரோட பெயரை சொல்லி அவ குடும்பத்தார் அண்ணா இருக்கணும்னு பிரம்மச்சாரியாவே இருப்பான். 6 மாசம் அங்க இருப்பான், மீதி 6 மாசம் அப்படி கீழே இறங்கி போவான். டெய்லி காத்தால 2:30 மணிக்கு எழுந்தே ஆகணும், இந்த குளிர்ல டெய்லி சுவாமிக்கு அலங்காரம் பண்ணியே ஆகணும், டெய்லி சுவாமிக்கு திருமஞ்சனம் பண்ணியே ஆகணும். நாராயண பாக்குற எல்லா கூட்டமும் ராவல்ஜியை போய் பார்த்துட்டு வரும். ராவல்ஜியை பார்த்தாதான் நரநாராயணனுக்கு உடுத்துற வஸ்திரம் பிரசாதம் எல்லாம் நல்லா கிடைக்கும், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த ராவல்ஜிக்கு அங்க இருக்கிற மரியாதை அவ பூஜை பண்றதை பார்க்கணும். நிறுத்தி நிதானமா எக்ஸ்பிளைன் பண்ணுவான், அழகாக ஒரு மைக் வச்சுட்டு, இது இந்த மூர்த்தி, இது குபேரன், இது உத்தவர், இது நாரத மகரிஷி, இது பத்ரிகாசம நாராயணன், இது நரநாராயண ரிஷி, இது ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவான். நிறுத்தி நிதானமா இந்த குளிர்ல கவலையே படாம பூஜை பண்ணுவான். நமக்கு யோசனையா இருக்கும், டக்கு டக்குன்னு 6 மணி முடிச்சு அனுப்பப்படாதா அப்படின்னு. அவ பாட்டு கவலையே படாம ஒரு பூஜை. நர நாராயண ரிஷி ஜெய் போலோ நர நாராயண ரிஷிக்கு அப்படி நர நாராயணனாக பிரபு அவதாரம் பண்ணா லோகத்திலே தவம் பண்றது எப்படின்னு காட்டினான். அங்க போனோம்னாலே அந்த மூர்த்தி மாதாவோட கோவில் உண்டு, நரநாராயண ரிஷியோட அம்மாவோட ஒரு கோவில். வாமன துவாதசி அன்னைக்கு எல்லாரும் அங்க போவோம், இந்த உத்தவர் அங்க போவா. அதாவது வருஷத்துல ஒரு நாள் அம்மாவை பாக்குறதுக்கு வாக்கு கொடுத்திருக்காரு, அதனால வாமன துவாதசி அன்னைக்கு போய் தாயார சேவிச்சுட்டு வருவார் இந்த உத்தவர். அதே ஊர்ல தான் ஊர்வசிக்கும் கோவில் இருக்கு, பத்ரிகாசிரமத்துலதான் பெருமாளுடைய ஊர் தொடையிலேந்து ஊர்வசி வந்தான், அதனால அங்க ஊர்வசி தேவிக்கும் ஒரு மரியாதை உண்டு. அவ்வளவு அழகி நாராயணனுடைய தொடையிலேந்து வந்தவன் ஊர்வசி தேவி. அப்படியே அங்கெல்லாம் சுத்திட்டு இருந்தோம்னா தாண்டி போனாதான் அழகா சத்தோ பந்தலாம் உண்டு, பஞ்சபாண்டவர்கள் ஸ்வர்காரோகணம் பண்ண இடமெல்லாம் உண்டு. பத்ரி நிஜமாவே சப்போ பூமி, அங்கேயே 365 நாளும் இருக்கக்கூடிய காலா கம்பளி வாழ சாதுக்கள்லாம் எல்லாம் ஊரே காலி பண்ணிட்டு போனா கூட அவா பாடுக அந்த பத்ரியில இருப்பான். அவளுக்காகவே இந்த 6 மாசம் மற்ற ஜனங்கள்லாம் அவ ஊரை விட்டு கிளம்பி போய் வேற ஊர்ல இருப்பான், ஜோஷிமட் இல்லாடி கீழே பாண்டிகேஸ்வரர் அங்க எங்கேயா போயிருப்பான். இப்ப என்ன பண்ணுவானா அந்த காலா கம்பளி வாழாவுக்கு 6 மாசத்துக்கு வேண்டிய சாமான் எல்லாம் கொடுத்துட்டு போயிடுவான், இல்லாட்டி அவ கடையே தர வச்சு எடுத்துக்கோங்கன்னு போயிடுவான். இவ அழகாக அங்கேயே இருந்துட்டு பகவான் அனுபவிப்பாங்க. பகவான் மூர்த்தி கீழே போய் உற்சவ மூர்த்தி ஃபுல்லா பணி, ஆனா இவா பாட்டுக்கு தபஸ் பண்ணிட்டு உட்காந்து ரொம்ப தைரியம் வந்து ஈ காக்கா இருக்காது. எந்த பண்ண திரும்பினாலும் பணி 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 தான், வெள்ள வெளியேறு வெண்போரை போச்சினா மாதிரி இருக்கும். ஆனா அதுல அந்த சூரிய வெளிச்சத்துல இந்த நீலகண்ட பர்வதம் எல்லாம் பார்க்கணும், தக்க 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 ஜொலிக்கும். விடியற காலம்பரெல்லாம் இமாச்சலத்துல சூரிய உதயம் பார்க்கணும், அது நிஜமாவே தெய்வீகம்னா இமாச்சலம், அதுல மாற்றமே கிடையாது. தேவ பூமி ஒரு தங்க மலை அப்படி தக தக தகன் ஜொலிக்கிறா போல இருக்கும். இந்த நீலகண்ட பர்வதம், நர பர்வதம், நாராயண பர்வதம், பத்ரி விஷால்னு பேர். இன்னும் ஒரு 5000 வருஷம் போயாச்சுன்னா அந்த பத்ரி விஷால்லாம் கிடையாது, அப்படியே காணாம போயிடும். போக வழியே லேண்ட்ஸ்லைட் ரொம்ப காமன், பத்ரிக்கு போகும்போதுலாம் லேண்ட்ஸ்லைட். இதெல்லாம் தாண்டி பத்ரிக்கு போனோம்னா பெரிய விஷயம். பத்ரிக்கு போயிட்டு சாதாரண நான் போயிட்டு வந்தேன் ஒருத்தனு சொல்ல மாட்டான், அது பெரிய அட்வென்ச்சரஸ் ட்ரிப்பு தான். எப்ப பாறை உருளும் தெரியாது, எப்ப ரோடு பிளாக் ஆகும் தெரியாது. அதுலயும் அந்த கேதார் அந்த வெள்ளம் வந்தது பாருங்கோ, இப்ப பார்த்தாலே பதற மாதிரிதான் இருக்கு. அதுல போய் அந்த பத்ரி நாராயண சேவிக்கிற சுகம் என்னவோ அலாதிதான். எத்தனை கோவில்கள் எத்தனை ஊருக்கு போனாலும் பத்ரி கேதார் கங்கோத்ரி யமுனோத்ரி சேவிக்கிற சுகம் அனிர்வச்சனீயமா. ஆயுசுல இந்துவா பிறந்துட்டு இந்த இடம் பார்க்கலன்னா தப்பு, இந்த இடங்கள் போகல, இந்த இடம் தரிசனம் பண்ணலன்னா நியாயம் இல்லைன்னா ஹிந்து, அதுவே ஒரு அதிகாரம். வேற ஒண்ணுமே வேண்டாம், பாஸ்போர்ட் வேண்டாம், விசா வேண்டாம், ஒண்ணுமே வேண்டாம். எத்தனை ஃபாரினர்ஸ் உட்காந்து தப்பு தபஸ் பண்ணிட்டு இருக்கா தெரியுமா, பத்ரி அனுபவிச்சு அத்தனை விசேஷமான பத்ரியில இன்னைக்கும் தவம் பண்ணிட்டு இருக்கா நரநாராயண ரிஷி. ஜெய் போலோ மூர்த்தி மாதா கி, ஜெய் போலோ தர்ம ரிஷி கி, ஜெய் போலோ நரநாராயண பகவானுக்கு. ஆச்சரியமா அத்ரி அனசூயா தேவிக்குதான் மும்மூர்த்திகளும் தத்தாத்திரேயராகவும் சோமனாகவும் துர்வாசராகவும் பிறக்கிற மாதி மாதி வம்சத்துல திரும்பி 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 பகவத் அவதாரம் மாதி 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 அவதாரங்கள். எல்லாம் அனுபவிச்சு சொல்லிட்டு இருக்க. இப்படி ஆகூதி, தேவஹூதி, பிரசூதி, இவாளுடைய வம்சத்தாரெல்லாம் அழகா வர்ணிச்சார். இத்தனையும் சொல்லிட்டு அடுத்தது உத்தான பாத மகாராஜாவுடைய வம்சத்துக்கு அப்படி வர்றார். தக்ஷ விஷயம் எல்லாம் சொல்றார். தக்ஷனுடைய ஒரு மாப்பிள்ள தான் சிவபெருமா. நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. தக்ஷன் அத்தனை குழந்தைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கா, இவ்வளவு நடந்திருக்கு, அதனாலே அகம்பாவம் கொடுத்து. அதான் கஷ்டம், இந்த அகம்பாவம் எப்படிதான் வரும்னு தெரியாது. ஒரு பெரிய யஜ்யம் நடக்கிறது, எல்லாரும் முன்னாடியே வந்துட்டார்கள். தக்ஷன் பின்னாடி வந்தான். எல்லாரும் எழுந்தார்கள். பிரம்மதேவனும் சிவபெருமானும் எழுந்துக்கல. இவ்வளவுதான் விஷயம். எழுந்துக்கல, மரியாதை கொடுக்கலையே கோபம் வந்துருத்தான் தக்ஷனுக்கு. லோகத்துல மாப்பிள்ள முறுக்கு கேள்விப்பட்டிருப்பேன். எனக்கு தெரிஞ்சு மாமனார் முறுக்கு இங்க மட்டும்தான் நான் பார்த்திருக்கேன். தக்ஷனுக்கு கோபம், சிவபெருமான் எழுந்து மரியாதை கொடுங்க. இந்த மாப்பிள்ள என்ன பாடுபடுத்தும், எப்ப வந்தாலும் வாங்குவோம், உட்காருவோம், அது அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும். ஆனா எங்க மாமனார் முறுக்கு, சிவபெருமான் எழுந்துக்கலாம், அவர் பாட்டி சிவனேன்னு கிடக்கிறார், அவர் எழுந்துக்கலேன்னு ஒரு கோபம். அத்தனை பெரிய சபையில வாயில வந்தபடி எல்லாம் பேசிட்டான். சிவன் நிந்தை நிந்தை பண்ணிட்டான். அப்படி ஒரு பாட்டு ஜெயமேனு உட்கார்ந்துருக்காரு. கொஞ்சமா நாலு திட்டு திட்டப்படாதா, சூழாயத்தை ஒரு குத்து குத்தப்படாதா, அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். இதுதானே விஷயம். அப்படி அவனுக்கு அந்த கோபம் அடங்கல. சண்டை போடுறோம் அப்படின்னா எதிர்க்கிறவங்க கொஞ்சம் சண்டை போட்டாதான் நன்னா. அவ பாட்டுக்கு ஜெயமேனு இருந்தா சண்டைக்கு ஒரு சுவாரஸ்யம் இல்லையோன்னு. அவனால பெரிய துக்கம் அவனுக்கு. எப்படியாவது அவமானப்படுத்தணும். என் பொண்ணு அவ்வளவு அழகி, தாட்சாயினி, இவளுக்கு போய் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், தாம்பல பூசி அலையறான், சுடுகாட்டிலேயே கிடக்கிறான், கபால மாலை போட்டு இருக்கான். கபாலி தமிழ்நாட்டுல கபாலினா கெட்ட பேர் ஆயிடுச்சு. இந்த சாதாரண ஹரிஜனங்கள் தான் கபாலின்னு பேருப்பா. கபாலினாலே ரவுடின்னு ஒரு பேர் வந்துருச்சு. இப்பெல்லாம் மயிலே கபாலீஸ்வரர் நிறைய பேர் ஞாபகமே வராது. கபாலீஸ்வரர் கபாலத்தையே மாலை அப்படின் கபாலீஸ்வரர். அத்தனை விசேஷம் காபாலிகன் ஒண்ணுமே கிடையாது. ருத்ரகணங்கள், ஒரு நல்ல ட்ரெஸ் கிடையாது. புளித்தோலை அரை கதைத்து பாம்பு இடுப்புல பெல்டா, இதெல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸா? என் பொண்ணுகள் எல்லாரும் ஃபர்ஸ்ட் கிளாஸா கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். எப்படி இருக்கா எல்லா மாப்பிள்ளையும்? இந்த மாப்பிள்ளை இருக்காரு, இவர் மட்டும்தான் ஒழுங்கா இருக்காரு. ஆனா அவனுக்கு தோணி போயிருந்து இவரு இருக்காரு, ஒரு புளித்தோலை கட்டிண்டு பாம்பை உடுத்திண்டு உடம்பு முழுக்க சாம்பலை பூசிண்டு சுடுகாட்டுல ஆங்கின்னு ஆடிண்டு சுடல மாட சாமியை ஆடிண்டு சுடலை ஆண்டி என்ன பாடுபடுத்துறான் அப்படின்னா ஒரு பாத கரெக்டா என்ன புரிஞ்சு வச்சிருந்துருக்காரு. என்னோட ஸ்டேட்டஸ் வந்து நன்னா தெரிஞ்சிருக்கு அப்படி. ஆனா தக்ஷனுக்கு அது பிடிக்கல. உடனே அவமரியாதை பண்ற மாதிரியே ஒரு யஜ்யம் பண்ற. அதுக்குள்ள பிரஜாபதி வேற ஆயிட்டானா இன்னும் திரு ஜாத்தியாகும். அது குணவான்கள் கிட்ட நல்ல விஷயங்கள் இருந்தா அதெல்லாம் தர்மமாயிடும். குணம் இல்லாதவன் கிட்ட சில விஷயங்கள்லாம் சேர்ந்து கொடுத்தனா அது இன்னும் அதர்மத்துக்கு விருத்தியாகும். டெரரிஸ்டா இருக்கா வச்சுக்கோங்களேன், தீவிரவாதி கிட்ட நிறைய பணம் இருந்தா என்ன பண்ணுவான், நிறைய அணுகுண்டா வாங்கி வாங்கி எல்லா தலைவியும் போட்டு இருப்பான். இப்ப யார் யார்கிட்ட எதாவது இருக்கணும்னு இருக்கு இல்லையா? பிரஜாபதி ஆயிட்டா இன்னும் திமிர ஜாஸ்தியா போயிடும். சிவபெருமானை விட்டுட்டு அவருக்கு ஒரு இடம் கொடுக்காம ஒரு யஜ்யம். மற்ற தேவர்களுக்கு புத்தியே கிடையாது. சமயத்தை அசுராலயே தேவலேன்னு சேர்த்துக்கலாம் போடும். ஆஹா யஜ்யம் பண்றான்னு சொல்லி எல்லாம் குஷியா கிளம்பிடுத்துக்கிடு. தாட்சாயினியோட அக்கா கல்னா வேற கிளம்பலாம். எல்லாரும் போகிற வழியில வேற சிவபெருமானோட கைலாய பர்வதம் வழியா வந்து கைலாஸ் மானசரோவர் இருக்க அப்படி வந்துட்டு என்னடி நீ வரலையாடி, நாங்கெல்லாம் போயிட்டு இருக்கோம், அப்பா எங்களை கூப்பிட்டுருக்கார். கூப்பிடலேன்னு தெரியற சொன்னோம். அப்புறம் சும்மா போக வேண்டியது தானே, இல்ல ஒரு சமாதானம் சொல்லிட்டு போக வேண்டியது தானே. சமயத்து இந்த அக்கா தங்கைகள் ஒன்னா சேர்ந்தா படுத்துற பாடு குடும்பமே பிரச்சனை தான். நிறைய வீட்டை பார்த்தோம்னா அக்கா தங்களுக்குள்ளேதான் பிரச்சனையே, அப்படி இல்லைன்னா பாக்கியம். நான் பல இடங்கள்ல கண்கூடா பார்த்துருக்கேன். எல்லாம் வந்து வந்து சொல்ல இவ பார்த்தா நானும் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா. வாசம் வரைக்கும் வரா, உள்ள வரா, வாசம் போய் பாக்கறா, எல்லாருக்கும் டாடா டாடான்னு காட்டின்னு இருக்கா. உள்ள வந்து அவர் பாடி தேவையேன்னு உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஒரு ஒரு எக்ஸ்பிரஷன் வேண்டாமா, கொண்டாடி வாசலுக்கும் உள்ளுக்கும் அலைஞ்சிட்டு இருக்காளே. அவர் பாட்டி உட்கார்ந்துட்டு இருக்கார். சிவனேன் சிவனேன்னு எல்லாரும் கிடப்பான், அவரே தேவையேன்னு கிடக்கிறார். பொறுத்து பொறுத்து பார்த்தா எல்லாரும் போறா. எங்க அப்பா யஜ்யம் பண்றார். எப்பவுமே பிறந்தாத்துல ஒண்ணு பண்ணா அது விசேஷம்தான். அது விசேஷமோ இல்லையோ, எங்க ஆத்துல பண்ணா அது விசேஷம். ஸ்ரீகளுக்கு ஒரு சுவாவம். கார்த்திகைக்கு ஒரு 100 ரூபாய் அண்ணா அனுப்பிட்டானா படுத்துற பாடு. எங்கண்ணா அனுப்பினா, எங்கண்ணா அனுப்பினா, எங்கண்ணா அனுப்பினா, எங்கண்ணா அனுப்பினா. இந்த சகோதர விஷயத்துல வாங்கினா தப்பா சொல்லல. அந்த ஒரு என்னதான் இருந்தாலும் அந்த விதை அங்கதானே உட்கார்ந்து இருக்கு, அங்கதானே விதைச்சது. அந்த மாதிரி அந்த வாஞ்ச உடனே அழகா சொல்றா தாக்ஷாயினி, யஜ்யம்னு கேட்டா கூப்பிடணும்னு அவசியம் இல்லை, காதுல விழுந்தாலே போகல நமக்காக சொல்றான். பாகவதம் என்ன யாராவது கூப்பிட்டாளா, நான் ஏன் கூப்பிடணும்? பாகவதம் நம்மாலே நடக்கல, பாகவதத்துக்காகத்தான் நாம, நமக்காக பாகவதம் இல்லை. அண்ணா ஞாபகம் வச்சுக்கணும், நான் கமிட்டி மெம்பர் என்ன கூப்பிடல, எத்தனை பாகவதம் நான் ஸ்பான்சர் பண்ணிருக்கேன் என்ன கூப்பிடல, அப்ப பிரயோஜனமே இல்லை. பாகவதம்னு கேட்டாச்சுன்னா யாரோட வீடாக இருந்தாலும் உள்ள போய் உட்காரணும். சத்சங்கத்துக்கு இன்விடேஷன் வேண்டாம். அப்ப இதுக்கடா நோட்டீஸ் கொடுக்கறேன்னா உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக கொடுக்கணும், அவ்வளவுதான். அதனால சொல்ற சத்சங்கம் பகவத் விஷயம்னா போகலாம், யஜ்யம்னா போகலாம். எங்க அக்கா தங்கையெல்லாம் போறா, நானும் போவேன், சந்தோஷமா இருக்கும், ஆனந்தமா இருக்கும். அப்பா கிட்ட நான் உரிமையோட கேட்பேன், எங்க அப்பா நான் சொன்னா கேட்பார், அவளுக்கு ஒரு நம்பிக்கை பாவம், எங்க அப்பா நான் சொன்னா நிச்சயமா கேட்பாள் அப்படின்ட்டான். சிவபெருமான் சிரிச்சார், அம்மா மதியாதார் தலைவாசன் மிதியாது. யாராவனா இருக்கட்டும், யாராவனா இருக்கட்டும், லோகத்துல மரியாதை இல்லாத இடத்துக்கு போகக்கூடாது. மதியாதா தலைவாசல் மிதியாதே, போகாதே. நீ இப்ப தாக்ஷாயணின்றத விட சிவபத்னி தான் அவன் கண் முன்னாடி நிக்கிற. எப்ப என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்து விடான், அப்போதுலேருந்து உன் மேல அவன் பெரிய அக்கறையோ ஒரு மரியாதை எல்லாம் கிடையாது. ஏன்னா லோகத்துல நீ பிரசித்தம் சிவபத்னின்னு தான், ருத்ர பத்னின்னு தான் நீ லோகத்துல பிரசித்தம். நீ தான் தாக்ஷாயணி நினைச்சனால ஹே தாக்ஷாயணின்னு தான் கூப்பிடுற. ஏன்னா இப்ப சிவபத்னியா அவ பேசல, தாக்ஷாயினியா பேச, ரொம்ப அழகா இருக்கும் பாகவதத்துல. இந்த இடத்துல சிவபெருமான் அவள் அட்ரஸ் பண்ணும் போது தாக்ஷாயினி அப்படின்னு, தக்ஷ பொண்ணா இருக்கேடி, என் பொண்டாட்டியா கொஞ்சம் யோசனை பண்ணுடி. சமயத்துல ஸ்ரீகள் அப்பப்ப மறந்து போயிடுவான், ஆட்டுக்காரருடைய பொண்டாட்டியும் யோசிக்க மாட்டான், அப்பாவுடைய பொண்ணு, அண்ணாவுடைய தங்கை, இப்படிதான் நிறைய சமயத்துல யோசிப்பான். சிவபெருமான் வரைக்கும் அப்படிதான் இருக்கு, என்ன பண்ண முடியும், வீட்டுக்கு வீடு வாசப்படி. சிவர் வீட்லயே இப்படிதான் இருக்கணும், நம்ம வீட்டை சொல்லணுமா? சிவபெருமானுக்கே இதான் சித்தின்னா மத்த மாப்பிள்ளைகள் கதையை சொல்லணுமா? அப்புறம் ஆச்சரியம், தாக்ஷாயினி போகாதே, மரியாதை இருக்காது எல்லாம் சொன்னான். ஒரு கோபமான கோபம், இப்படி முகத்தெல்லாம் திருப்பி வச்சா ஸ்திரீகள் எப்படி எல்லாம் அந்த ஒரு எமோஷனல் பிளாக்மெயில் உண்டு எல்லாம் பண்றான். கடைசியில போயிட்டு வாங்கிட்டான், சொல்லி கேட்கல, நான் போய் பார்க்கணும், அவ்வளவுதானே, எல்லா விஷயத்தையும் சொல்லணும். அவளுக்கு ஸ்வய புத்தி உண்டு, சிந்தனா சக்தி உண்டு, எதுன்னு தீர்க்கமா ஆலோசனை பண்ணி பார்க்கணும். எமோஷனா ஒரு விஷயம் யோசனை பண்றோம்னா அப்ப என்ன சொன்னாலும் புத்தியில ஏறாது, யாராவது எமோஷன்ல இருக்காங்கன்னா ஒன்னும் சொல்லாதீங்க, சொல்லி உங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்புறம் நான் சொன்னேன் கேட்கலையே அப்படின்னு அவ நிதானம், நம்ம வார்த்தைக்கு மரியாதை இல்லைன்னா பெத்த பிள்ளையா இருந்தாலும் சொல்லாதீங்க. சில பேருக்கு பட்டாத்தான் புரியணும், பட்டு புரிஞ்சுக்கிட்டோம், அவ்வளவு ஒன்னும் பண்ண முடியாது. அனுபவம் குரு, அதுவே மனசுல ஏற்றிக்கவும் கூடாது. சிவபெருமான் பார்த்தார், எவ்வளவோ சொன்னார் கேட்கல, நான் போயிட்டு வந்து விடுறேன் அப்படின்னா சரி, இருந்தாலும் போனா போறதே தன் பத்னி ஆசை அப்படின்னு சொல்லி கூட நந்திகேஸ்வரி வாழ்நாவை அனுப்பி வைக்கிறார் செக்யூரிட்டி கார்டா. ஏன்னா அவருக்கு தெரியும் தக்ஷனுடைய ஸ்திதி என்னன்னு, இவ பாசத்துல இருக்கிறதுனால இவளுக்கு தெரியல, ஒரு பாசத்தை கடந்து இருக்கிறதுனால இவருக்கு புரியாது. இதுதான் கொஞ்சம் கஷ்டம், இந்த பாசத்தை இருக்கும் பொழுது ஒன்னும் புரியாது, எமோஷனல் அட்டாச் ஆயிருக்கும் பொழுது நியாயம் தர்மம் எல்லாம் ஒன்றும் தெரியாது, அப்ப எதுவுமே பெருசா தெரியாது. அப்ப அழகா அவள் போயாச்சு, இவருக்கு மட்டும் இடம் கொடுக்கல, இவருக்குரிய அந்த இடமே இல்லை அங்கு, மற்ற எல்லா தேவர்களும் உட்கார்ந்துருக்கா, நாராயணன் வரல, பெரியவாக யாரும் வரவே இல்லை, எல்லா அல்ப கூட்டம் தான் வந்திருக்கு, இந்திரன் சந்திரன் இந்த கூட்டம் தான் வந்திருக்கு, பிரம்மா நாராயணன் எல்லாம் வரவே இல்லை. அவள் பார்த்தா என்னெல்லாமோ சொன்னா கேட்கல, வாயில வந்த அப்படின்னா சுத்தினா, மாத்தி 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 பிரச்சனை வந்தது. பவி சாபம் ரெண்டு பக்கம், இவர் சாபம் கொடுக்க, நந்திகேஸ்வர சாபம் கொடுக்க, பிரபு சாபம் கொடுக்க, மாத்தி 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 கடைசியில எக்கியம் என்னடா பிரயோஜனம்னா ரெண்டு பேரும் பிரதி சாபம் வாங்கிட்டா, ரெண்டு பேரும் சாபம் வாங்கிட்டா சதிதேவி அக்னியில சரீரத்தை விட்டாள். அவை அந்த சரீரம் எங்கெல்லாம் போய் விழுந்ததோ அதான் சக்தி பீடங்கள் நீ கொண்டாடி சரீரத்தை விட்டாள். தாட்சாயின் சிவபெருமானுக்கு விஷயம் தெரிஞ்சது. ஜடாமுடியை ஒரு முடி எடுத்து ஓங்கி அடிச்சார். வீரபத்ரன் கிளம்பினார், துவம்சம் பண்ணிட்டார், தலைய சீறி போட்டார். தக்ஷன் தலை உருண்டு போய் விழுந்தது. இத்தனையும் பண்ணிட்டு தேனேன்னு ஆலமரத்து கீழே உட்கார்ந்து பிரம்ம தத்துவத்தை உபதேசம் வேற பண்ணிட்டு சார். இவ்வளவு கோபம், ஒரு ருத்ர தாண்டம் ஆடிட்டு தேமே ஒரு ஆலமரத்து கீழே ஒரு கால் மேல ஒரு காலை போட்டுட்டு சாத்த ஸ்வரூபியா தட்சிணாமூர்த்தியா உட்கார்ந்துட்டு உபதேசம் வேற. ரெண்டு எக்ஸ்ட்ரீம்லாம் அவராலதான் முடியும். ஆசுதோஷி இதுக்கு பேர் தான். சீக்கிரத்துல கோபம், சீக்கிரத்துல அனுப்பிக்கலாம். இது ரெண்டும்னா சிவபெருமான் ஆசுதோஷி. அங்க நடந்த வீரபத்ரனுக்கும் இவருக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி உட்கார்ந்து இருக்காரு. ரிஷிகள்லாம் சமத்தா உட்கார்ந்துதான் தத்துவம் சொல்லுவோம் பிரபு உட்காந்து தத்துவத்தை சொல்லியிருக்காரு. பிரம்ம தத்துவத்தை அங்க ஒரு பக்கம் தலையை சீவி போட்டுருக்காரு. இங்க இன்னொரு பக்கம் உட்கார்ந்துட்டு பிரம்ம தத்துவத்தை தட்சிணாமூர்த்தியா இருந்துட்டு உபதேசம் பண்றார். அப்ப எல்லாரும் தேவர்கள்லாம் பயந்து ஓடி போய் பிரம்மதேவரிடத்துல கேட்டார்கள். அவர் சொன்னார், சிவன் இந்த பண்ணேள், சிவ அவதாரம் பண்ண இடத்துல நின்று இதெல்லாம் போகணும்னா மகாதேவர் காலையே போய் விழுங்கோன்னுட்டான். உடனே அத்தனை பேரும் போய் தேவதேவா மகாதேவான்னு போய் காலில் விழுந்தான். அத்தனை பேரும் காலில் விழுந்தா சமாதானம் ஆயிட்டா. தக்ஷனுக்கு ஆட்டு தலையை கொண்டு வை அப்படின்ட்டான். அழகா ஆட்டு தலையெல்லாம் வச்சோன்னா புத்தி வந்து கொடுத்து. உடனே திருப்பியும் தக்ஷனுக்கு புத்தி வந்து அழகா ஒரு யஜ்ஜம் பண்றான். சிவபெருமானுக்கு ஒரு இடத்த கொடுத்து அப்ப எல்லாரும் வரா. நாராயணனும் அப்பா அதற்கு நிற்கிறார். அதுக்கு முன்னாடி நாராயணன் வரவே இல்லை தக்ஷ யாகத்துக்கு. அப்ப எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்றா. அத்தனை பேரும் பகவானை கொண்டாடுறா. பகவான் சொல்றான், என்னுடைய ஸ்வரூபம் தான் சிவபெருமான், என் கூட தான் அவரும் இருக்க. ருத்ராணாம் சங்கர சாஸ்மி இதில் சொல்றாங்கயா, ருத்ரர்கள் நான் சங்கரனாக இருக்கிறேன் அப்படி எல்லாம் சொன்னவனே எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்றார்கள். பகவான் சிவபெருமானும் ஸ்தோத்திரம் பண்றார். இப்படி தக்ஷ விஷயம் எல்லாம் முடிஞ்சது. சரீரத்தை விட்ட சதிதேவியே திரும்பியும் பர்வதராஜகுமாரியா பார்வதியா வந்தார். திரும்பியும் சிவபெருமானே கல்யாணம் பண்ணிட்டார். அந்த கல்யாணம் நடந்த இடத்துக்கும் நாங்க போனோம். கேதார்ல இருந்து போனோம்னா திரியுகி நாராயணன் ஒரு கோவில் இருக்கு. எந்த இடத்துல சிவ பார்வதி கல்யாணம் நடந்ததோ அந்த இடம், எந்த இடத்த அழகா பிரதட்சணம் பண்ணாலும் அந்த இடம், எந்த இடத்துல அவளுக்காக ஒரு யஜ்ய குண்டம் வச்சு யஜ்யம் வளர்த்தாலும் இன்னைக்கும் அந்த யஜ்ய குண்டம் எரிஞ்சுட்டே மூணு யுகமா. இன்னைக்கு அந்த ஊருக்காராளுக்கு ஏதான வியாதி கஷ்டம்னா அந்த யஜ்ய குண்டத்தை சாம்பலை எடுத்து நெத்தில இட்டுருவா. சரியா சரியா போயிட்டு இருக்க பாருங்க. அதவிர அவ அந்த ஊரை விட்டு வெள்ளெல்லாம் போய் டாக்டர் எல்லாம் தேட முடியாது. எங்க இமயமலை உட்காந்துட்டு இருக்கா, எங்க போய் தேடுறது? அதுதான் நீ ஊறது. ஸ்ரீயுகி நாராயணன் கோவில் பேர். மூணு யுகமா அந்த அக்னி எரிஞ்சிட்டே. இதெல்லாம் தான் சனாதனமான ஹிந்து தர்மத்தினுடைய அழகு, பாரத தேசத்தினுடைய மகிமை. அந்த மலை மேல மூணு ஜென்மாவா மூணு யுகமாக ஸ்ரீயுகி நாராயண் நாராயண் தான் சாட்சியா இருந்தா. அப்படி சிவபார்வதி கல்யாணம் நடந்த இடம் நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. அப்படி அந்த தக்ஷவத விஷயம் எல்லாம் சொன்னார்கள். அடுத்தது உத்தான பாத மகாராஜாவுடைய சரித்திரம். இதெல்லாம் ஆகூதி தேவஹூதி பிரசூதி இவா வம்சத்தார் விஷயம். அடுத்தது அவருடைய சுவயம்பூமனுடைய ஆண் பிள்ளைகள் வழியா வந்த வம்சத்தார் உத்தான பாத மகாராஜா. ஆச்சரியமா ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கா. சுனீதி சுருச்சி பத்னிகள் ருச்சி மேல ரொம்ப தீவிரமான காதல். சுனீதி ரொம்ப நல்லவள், ஆனாலும் ஒதுக்கி வச்சுட்டார். அப்பொழுதும் சுனீதி கவலைப்படலே, அவள் பாட்டுக்கு பகவத் தியானம் பண்ணிட்டு இருந்தா. இந்த நிலைமை மாறும், நிலைமை நிச்சயமா என் பகவான் மாத்தி கொடுப்பார். இந்த நம்பிக்கை மாறவே கூடாது. எப்பேற்பட்ட நிலைமை வேணா வரட்டும், என் சுவாமிக்கு என்னுடைய நிலைமை தெரியும், இந்த நிலைமையை அவர் மாற்றி கொடுப்பார். பொறுமை ரொம்ப அவசியம். பக்தியில் அத்தனை ஒரு நிதானம் வரும். Prayers can be delayed அப்படின்வா, not denied அப்படின்வா. பிரார்த்தனைகளுக்குரிய பலன் தள்ளி போகலாம், போஸ்ட்பான் ஆகுமே ஒழிய நிச்சயமா பிரயோஜனம் உண்டு. ஏதான ஒரு விஷயம் ரொம்ப நாளா பிரார்த்திச்சு நடக்கிறேன்னா ஏதோ ஒரு லாஜிக்கலா வேலிடா ஒரு ரீசன் உண்டு, அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. பகவான் ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த விஷயத்தை அப்படி பண்ணிட்டு இருக்க, நிச்சயமா நமக்கு கெடுதல் சம்பவிக்கவே சம்பவிக்காது. பகவான் எப்படி கெடுதல் பண்ண முடியும்? நம்மளே நம்ம குழந்தையோட கையை வெட்டிட்டு ஐயா என்ன அழறதுன்னு பண்ணி ரசிப்போமா? நிச்சயமா மாட்டோம். சுவாமிக்கு அதை விட கருணாமயமான ஒரு ஹிருதயம், கருணாமூர்த்தி, அழகா நம்பிக்கை. இந்த சுனீதிக்கு அப்படி ஒரு நம்பிக்கை, என் சுவாமி என்னுடைய ஹரி என்னை கைவிட மாட்டார். இதெல்லாம் தான் பாகவதத்திலே நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம். மனசு அப்பப்ப அந்த அதைரியப்படும் பாருங்கோ, என்ன வாழ்க்கை இது, எப்பெல்லாம் ஆதிகாரோட பிரச்சனையோட பல சுனீதியை நினைச்சுக்கோங்க. சுனீதி நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமான ஒரு பதிவிரதர், தேனேன் அவள் பாட்டுக்கு ஹரிபக்தி பண்ணிட்டு இருக்கா. அவளுடைய பிள்ளை துருவன், துருவபதம் நிச்சயமானவன், திடமானவன், ஹரிபக்தியில அப்படி ஒரு சிறந்தவன். சின்ன பிள்ளை, விளையாட்டு பிள்ளை, அம்மாட்ட அப்பப்பா கேட்பான், ஏம்மா நம்ம ஏன் அரண்மனைக்கெல்லாம் போகிறது இல்லம்மா, அப்பா ஏம்மா நம்முடைய அந்தபுரத்துக்கெல்லாம் வரதில்லம்மா. திருப்பி ஒன்னா சொல்ல, அப்பா பிஸியா இருக்காரா வந்து வருவார், ஒரு நாள் வருவார். அப்பா என்ன கொஞ்சமே இல்லையம்மா, எவ்வளவு பார்த்தாலும் உத்தமிடமானேம்மா கொஞ்சின் இருக்கா, சுருச்சி மாதாவுடைய பிள்ளையதானே கொஞ்சம், என்ன தூக்கி வச்சுட்டு கொஞ்சி ஒரு முத்தா கொடுத்து என்ன வாடா பிள்ளை அப்படி கையை பிடிச்சு அழிச்சுட்டு போய் என் கூட விளையாடி ஒண்ணுமே பண்றது இல்லையம்மா, அப்பா நான் பார்க்கும் போதெல்லாம் உத்தமனோட தான் விளையாடின்னு இருக்காருமா. ஏம்மா இரடாக்கு வந்து அப்பா பிஸியா இருக்கார், நிச்சயமா ஒரு நாள் உன்னை கொண்டாடுவார். அவர் சொன்ன வார்த்தை எதுவுமே வீண் போகல. அம்மாக்கள்லாம் குழந்தைகளுக்கு சுனீதி மாதிரி சொல்லி கொடுக்கும், பாசிட்டிவா விதைச்சிடும், அப்ப எங்க போனாலும் ஜெயிச்சிடும். அந்த குழந்தைக்கு இதையே சொல்லிட்டு இருக்கா, அசரவே இல்லை. ஒரு நாள் எதிர்ச்சையா உத்தமன் அவ அப்பாவோட மடியில உட்காந்து விளையாடிட்டு இருக்கிறத பிள்ளையாண்டான் பாதுட்டான், ஓடி போறான் அப்பா மடியில உட்காரணும்னு சுருச்சி தடுத்து நிறுத்திட்டான். நடா குழந்தை எங்க வந்தாய், இல்ல அப்பா மடிய விளையாடணும். அச்சோ குழந்தை, அதுக்கு நீ பெரிய தவம் பண்ணிருக்கணுமே, நீ என் பிள்ளையா பிறக்கலையே, ஒண்ணு பண்ணு, அந்த மாதிரி உனக்கு ஒரு அப்பா மடியில உட்கார அளவுக்கு ஒரு அனுகிரகம் வேணும்னா பரமாத்மா இடத்துல போய் தபஸ் பண்ணுட்டான். இந்த கோபத்துல ஒரு சத்விஷயம் சொல்லிட்டான் துருவனுக்கு. அதெல்லாம் கேட்க அப்பா மடியில உட்கார முடியலன்னு துக்கம், அவ சொன்ன விஷயம் மனசுல ஏறல. அதுக்குள்ள சுனீதிக்கு விஷயம் தெரிஞ்சுடுத்து துருவன் வந்துட்டா, சுனீதி அழகா சமாதானம் சொல்ற, அப்பா அதெல்லாம் நிஜமாவே பொன்னெழுத்துக்கள்ல பொறிச்சு வீட்டுல மாட்டி வைக்கணும். பாகவத ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ஒவ்வொருத்தரும் பேசுற விஷயங்கள் இருக்கு பாருங்க. தமே பவத்தாஸ்ரய, ஒரு அம்மா சொல்றான், வந்த சுருச்சி நல்லது சொல்லிருக்காடா, அவ உன்னை திட்டலடா பயல, உன்னை திட்டினா நினைச்சுந்தியா, சுருச்சி என்ன சொன்னா சொல்லு, பகவான தியானம் பண்ணு சொன்ன, நல்ல விஷயம் தான் வந்த சுருச்சி மாதாக்கு உன் மேல எவ்வளவு அக்கறை பாரு. அம்மா கூட சொல்லல, சுருச்சி மாதா சொல்லியிருக்கா பகவத் தியானம் பண்றது உத்தமன் தான்டா, அதான விசேஷம், அவன் தான்டா உத்தமன், அவரை பிடிச்சுதான் உங்க தாத்தாலாம் பெரிய பெரிய கதி அடைஞ்சிருக்கா, பிரம்ம தாத்தா சுவாயம்பூ மனு தாத்தா, இந்த தாத்தாலாம் பெரிய பதவியே அடைஞ்சிருக்கா தெரியுமா. அதனால தமே பவத்தாஸ்ரய அவனை பிடிச்சுக்கோ. உடனே குழந்தை கேட்டான், அந்த ஜெகத்பிதா எங்கே, தந்தை எங்கே, எங்கேனோ துருவனை போலே, பெண் பிள்ளை சொல்றான் ரொம்ப அழகா. அந்த பகவான் எங்கமா இருக்கான், இந்த ஜெகத்பிதா எங்கமா இருக்கா, அப்ப அவன் சொன்ன, அவன் எங்கு புலன் கண்ணன் பா, எங்க இல்ல எல்லா இடத்துலயும் இருக்கான், நான் எப்படிமா பாக்குறது, யாராவது சத்குரு கிருபை பண்ணா உனக்கு கிடைப்பாடுறான் தெரியுமா, நான் போய் ஹரிய பார்த்துட்டு வரேன், பக்கதாது மாமாவை பார்க்க போறாரு கிளம்பிட்டான் பாருங்க, நான் போய் ஹரிய பார்த்துட்டு வரேன்னு கிளம்பிட்டான். அம்மா தலையில கை வச்சு ஆசீர்வாதம், அஞ்சு வயசு பிள்ளை தைரியமா அனுப்பிடுவோமா, சத்தியமா அனுப்ப மாட்டோம், யாராவது அனுப்புறதுனா கூட அவ ரொம்ப வேண்டப்பட்டதா அந்த குழந்தைய பார்த்துப்பான்னாதான் அம்மா அனுப்புவான். அப்ப கூட பத்து நிமிஷத்துக்கு ஒரு ரூபாய் எட்டி பார்த்துட்டு இருப்பான், என் குழந்தைக்கு எல்லாம் கஷ்டம் வந்துடுதா, எல்லாம் ஆயிடுமா, அவளதான சொல்றாளா, அடுத்தாத்துக்கு விட்டுருவோம், தாத்தா பாட்டி மாமா மாமிக்கிட்ட விட்டால் ஐடிடி பார்த்துட்டு இருப்போம். அதை விட ஆச்சரியம், இந்த குழந்தைய புதுசா குழந்தைய பெற்றிருக்கோம், அம்மா இதெல்லாம் இப்படி என்னதமா கொடுக்கற கண்டத கொடுக்காது அப்படின்னு. அம்மா சீப்பாடி உன்னையே வளர்த்திருக்கேன்டி நான், எனக்கு தெரியும்டி. இல்ல இல்ல அவனுக்கு இதெல்லாம் பிடிக்காது இது சொல்லுவோம். என்னமோ இது ஒரு பத்து குழந்தைய பெற்று அம்மா இது வளர்த்த மாதிரி சொல்லு. இந்த வாத்சல்யம் இதெல்லாம் அந்த வாத்சல்யத்தினுடைய ஒரு அழகு. ஆனா சுனி நீ தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணி சமேவ வத்த ஆசிரயன்னு சொல்லி அனுப்பிட்டான். துருவன் தைரியமா அந்த ஹரிய பார்க்கணும், 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 ஒரே ஹரியில இருக்கான். ஹரிய பார்க்கணும்னு அந்த அந்த ஒரு அவசரம் வேணும் இல்லையா? நான் ஹரிய பார்க்கணும்னு ஒரு அவசரம் இல்லையே. நமக்கு அறியாத காரியம் நடக்கணும்னு அவசரம் இருக்கு, ஆனா ஹரி வேணும்னு ஒரு அவசரம் இல்லை இல்லையா? அது வேணும். துருவனுக்கு அந்த ஹரி வேணும்னு ஒரு அவசரம். ஹரி HURI ஹரியா அரிய தேடி ஓடுறான். பகவானே அனுப்பிச்சுட்டான் ஹரி. நாரதா உனக்கு ஒரு சிஷ்யன் கிடைச்சிருக்கான் போய் பாரு. அப்பா சிஷ்யன் அப்படி ஒரு தீர்மானத்தோட நல்ல பிடிவாத காரணம், நல்ல பிடிவாத இருக்கு இந்த பைய, உனக்கா உனக்கு ஏத்த மாதிரி ஒரு சிஷ்யன் போய் பாரு அப்படின்னு சொன்னான். குருவையும் பகவான் தான் கொடுக்கறான், குருவுக்கு சிஷ்யனையும் பகவான் தான் கொடுக்கறான். அதுதான் குரு சிஷ்ய சம்பந்தம் வசத்தின்னா பகவத் சங்கல்பத்தினாலே பிராரப்தத்தினாலே இல்ல. ஆதிகாரி பிராரப்தம், ஆதிகார பிராரப்தம், குழந்தைகள் பிராரப்தம், ஆபீஸ் பிராரப்தம், கூட வேலை செய்யறதா பிராரப்தம், பக்கத்தாத்து மனுஷா பிராரப்தம், எல்லாம் பிராரப்தம். குரு சிஷ்ய சம்பந்தம் பிராரப்தம் இல்ல, பரிக்கிருபை ஸ்வயம் சிஷ்யனா அனுபவத்தை சொல்ல. நிஜமாவே குரு சிஷ்ய சம்பந்தம் பரிக்கிருபையினாலே தான் லபிக்கும். ஜெய் போலோ சத்குருநாத் மகாராஜ் கீ. அத்தனை ஆச்சரியம் தேடிந்து வந்துட்டார் நாரத மகரிஷி. குழந்தைய பார்க்கிறார், குழந்தை சேவிக்கிறான், கைய கூப்பிட்டான். எங்கடா போற மேல ஹரிய தேடிந்து போறேன், அவர் கிடைக்க மாட்டாரா? ஏதோ விளையாட்டு, யாரோ ஒண்ணு ஏமாத்தி விட்டுடா, போப்போ ஆத்துக்கு போய் விளையாடு. இல்ல இல்ல எங்க அம்மா தான் சொன்னான். அந்த குழந்தைகள் அம்மா சொல்லியாச்சுன்னா சத்தியம். குழந்தைகள் கேட்கும், அம்மா இன்னைக்கு மாலுக்கு போகலாமா, இல்லாடி இன்னைக்கு சாக்லேட் வாங்கிட்டாமா? அம்மா சொல்ல நீ கடையே கிடையாதுன்னு, இல்லாடி கடையில் இருக்க எல்லா சாக்லேட்டுக்கும் பூச்சி வந்துருதுன்னு. அம்மாக்கள் சொல்ற மாதிரி பொய் கண்ணன் கூட சொல்ல முடியாது. கண்ணன் பொய்யனே கிடையாது. அம்மாக்கள் குழந்தைகள் கிட்ட சொல்ற பொய்ய கேட்டா நமக்கு தலை சுத்தும். என்னெல்லாம் பொய் சொல்லுவா தெரியுமா? எல்லா பொய்யும் லிஸ்ட் போட்டு சொல்லிடுவோம். குழந்தை அப்படியே நம்ப அம்மா சொல்லி ஆச்சுன்னா அவ்வளவுதான். அத்தனை தூரம் ஒரு நம்பிக்கை. இந்த குழந்தை சொல்லிட்டா, எங்க அம்மா சொல்லிட்டா இந்த ஹரிய பார்க்கணும், நான் பார்ப்பேன், எனக்கு ஹரி வேணும். நாரதர் பார்த்தார், என்ன ரோஷம் இந்த பயலுக்கு, அழகா தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணி ஓம் நமோ பகவதே வாசுதேவாய உபதேசம் பண்ணிட்டார். துவாதசாட்சர மந்திரத்தை ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, 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 ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. துருவ சரித்திரம் கேட்கிறேன்னா நீங்க துருவன் பாவிச்சுக்கோம். பாகவதத்துல எந்தெந்த பக்தாவளை பத்தி கேட்கிறோமோ அந்த பக்தர்களா நாம் நம்மை பாவிச்சுக்கணும். எத் பாவம் தத் பவம். உங்க வயசெல்லாம் மறந்துருங்க. உங்க சரீரம் ஸ்திரீ சரீரமா புருஷ சரீரமா, பிராமணாளா அபிராமணாளா, எந்த யோசனையுமே வேண்டாம். நான் இப்ப துருவன், சரியா? இப்ப நான் சொல்ல போறதெல்லாம் அஞ்சு வயசு குழந்தையா நினைச்சு கேட்கணும். நான் பாகவதம் கேட்டுக்கேன், எனக்கு துருவ சரித்திரம் தெரியும், இதுக்கப்புறம் என்ன நடக்கும் எனக்கு தெரியும், அதெல்லாம் ஓரம் தள்ளி வச்சிருந்தோம். நீங்க அஞ்சு வயசு குழந்தை, இப்ப நாரதர் உபதேசம் பண்ணிட்டான், சரியா? நீங்க கல்யாணம் ஆகல, உங்களுக்கு குழந்தை கிடையாது, நீங்க சின்ன குழந்தை, அஞ்சு வயசு குழந்தை, பச்சை மண்ணு. இப்பதான் முதல் தடவையா உங்களுக்கு ஒரு உபதேசம் கிடைக்கிறது, முதல் தடவையா பகவத் தியானம் பண்ண போது, முதல் தடவையா ஹரிய பத்தி கேட்கப்படுது. எப்பொழுதுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அப்ப நன்னா உள்ள இறங்கும். எடுத்துமெண்ட் போட்டு மூடியாச்சுன்னா ஒன்னும் உள்ள இறங்காது. சிமெண்ட் போர்டு மூடுறதா எனக்கு பாகவதம் தெரியும், எனக்கு துருவ சரித்திரம் தெரியும். இவர் இவ்வளவு நேரம் ஆக்கிட்டாரு, இன்னைக்கு ரிஷபாவதாரம் சொல்லுவாரா? போச்சு. அதுக்கு நான் தனியா வீட்டில் உட்காந்து சொல்லிட்டு இருக்கலாமே, இது இங்க உட்காந்து உங்களுக்கு ஏன் சொல்லணும்? நான் பாடி தனியா, நான் பாடி பைத்தியமா பாகவதம் சொல்லிட்டு சந்தோஷம், எனக்கு சந்தோஷம், அறிக்கை சந்தோஷம். நான் இல்ல, யார் எப்ப சொன்னாலும் பொறுமையா போய் உட்காந்து தேவேன்னு குழந்தையா தேவஹூதி விஷயம் சொல்றோம்னா, நான் இப்ப தேவஹூதி இந்த பாவத்தை கிரகிக்கணும், பாவகிராகி. இந்த பாவம் தான் சாரம், இந்த கதை சாரமே இல்லை, இந்த பாவம். தேவஹூதி சொன்னா, ஓ அப்ப நானும் தேவஹூதி அப்படி பாவிச்சல்னா ரொம்ப அழகா இருக்கும் அந்த அனுபவம். அதுதான் முக்கியம். இப்ப அத்தனை பேரும் துருவன், சரியா? நீங்க அவாவா தனித்தனி துருவன், காட்டுக்கு போக போறீள், ஏகாந்தமா காட்டுக்கு போக போறீள். எதிர்க்க பிரத்யக்ஷமா நாரத மகர்ஷி வந்து நிக்கிறார். உங்க தலைமையில நாரதருடைய கை இருக்கு, உங்க தலைமையில நாரத மகர்ஷி தன் கை வச்சு ஆசிர்வாதம் பண்றார். நாரதர் சொல்றார், சப்தம் மட்டும் அப்படியே மனசுல வாங்கிக்கோங்கோ, நீங்க இப்ப 5 வயசு, வேற எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை, எந்த நஷ்டமும் இல்லை, சின்ன குழந்தை. அந்த காலத்துக்கு போறோம், ரீமைண்ட் பண்ணிட்டு புதுசா துருவனா ஒரு குஞ்சு குழந்தை நாரத மகர்ஷி தலையில கை வச்சுட்டு தடவிட்டு சொல்ற, குழந்தை ஹரிய பாக்கணுமாடா? ஆமா. ஹரி வேணுமாடா? ஆமா. நான் சொல்றதெல்லாம் பண்றியா? ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, சொல்லு பார்க்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, 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 ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. கொண்ட இதையே ஜபிக்கணும். இந்த ஹரி எப்படி தெரியுமா இருப்பார்? அழகா சொல்றேன், சமத்தா கேட்டுக்கோ, சரியா? அவருக்கு அழகான சக்கச்சவேல்னு சிவந்த பாதங்கள், மிருதுவா மெத்து மெத்து மெத்துன்னு இருக்கும் அவருடைய பாதங்கள். விரல்லாம் அத்தனை ஜோரா இருக்கும், முத்தும் மணியும் வைரமும் நண்பொண்ணும் தத்தி பதித்து தலைப்பெய்தார் போல் அழகான விரல்கள், நகங்கள். ஒவ்வொரு விரல்கள்லையும் பகவான் மோதிரம் எல்லாம் போட்டிருக்கான். ஆச்சரியமான கருணீர திருமேனி, அழகான கணுக்கால்கள். பகவானுடைய அந்த கால்களை இந்த சதங்கை நூப்புறம் பிடிச்சிருந்துச்சு. அந்த மாதிரி நம்ம பகவானுடைய திருவடியை பிடிச்சுக்கணும். கொழுக்கு முழுக்குன்னு அழகான ஒரு முழங்கால்கள், ஜோரான முட்டி, பருத்த தொடை, சிற்றடை, அழகான பட்டு பீதாம்பரம் தரிச்சின்றிருப்பார். நாபியில உத்தியானம் எல்லாம் உண்டு, நாபி கமலம் உள்ளப்பா, அகன்ற விசாலமான மார்பு பிரதேசம். அவனுடைய வலது பக்க மார்பில வக்ஷஸ்தலத்துல ஸ்ரீதேவி இருக்கா, கழுத்துல கௌஸ்துப மணி பிரகாசிக்கிறது, துளசி மாலையெல்லாம் போட்டிருக்கார், நவரத்ன மாலையெல்லாம் போட்டிருக்கார். அழகான உருண்ட திரண்ட தொழில்கள், 4 திருக்கைகள் பாருக்கு, இடது திருக்கை கீழ் திருக்கையில கதைய பிடிச்சிருந்திருக்கார், இடது மேல்கையில சங்கம் வச்சிருந்திருக்கார், வலது மேல்கையில சுதர்சன சக்கரம் வச்சிருந்திருக்கார், வலது கீழ்கையில தாமரை வச்சிருந்திருக்கார். அழகான எடுப்பான கழுத்து, அதுல ஒரு 3 கோடு, நல்ல வட்டமான ஒரு திருமுக மண்டலம், சக்கச்சவேல் சிவந்த செங்கனிவாய், புத்து போல பிரகாசிக்கக்கூடிய பற்கள், தீர்க்கமான நாசி, வளமழவழ அழகான கண்ணங்கள், செந்தாமரை கண்கள், வில் போன்ற புருவம், பரந்த நெற்றி, கஸ்தூரி திலகம், சுருள் சுருளான கேசம், காதல மகர குண்டலம், தலையில கிரீடம். அப்படியே இருக்கார்ப்பா இந்த ஹரிய மனசுல, அப்படியே நினைச்சுக்கோ. இப்படியே பாதாதி கேசம் அவர் நினைச்சுக்கோ, திரும்பவும் தலைக்கு போய் அந்த தலையிலேருந்து திரும்பியும் கேசாதி பாதம், அழகான கிரீடம், சுருள் சுருளான கேசம், பரந்த நெற்றி, கஸ்தூரி திலகம், வில் போன்ற புருவம், செந்தாமரை கண்கள், அழகான காதுகள், மகர குண்டலங்கள், கண்ணாடி போல பளபளபளன்னு ஜொலிக்கக்கூடிய கண்ண பிரதேசம், அழகான மூக்கு, சிவந்த செங்கனிவாய், முத்து போல பிரகாசிக்கக்கூடிய பற்கள், அழகான திருமுக மண்டலம், ஆச்சரியமான கழுத்து, முதுகு நன்னா ஜோரா இருக்கு, பிருஷ்டபாகம் அதிவிசேஷமா இருக்கு, பின்தடை அற்புதமா இருக்கு, பின்னங்கால்கள் இன்னும் அழகா இருக்கு, நான்கு திருக்கைகள், தங்கம் சக்கரம் கதா பத்மம், பக்ஷஸ்தலத்துல ஸ்ரீதேவி, கழுத்துல கௌஸ்துபமணி, அழகான நாபிக்கமலம், சிற்றடை உத்யானம் தரிச்சிருக்கார், அழகான பட்டு பீதாம்பரம், ஆச்சரியமான குஹ்ய பிரதேசம், பருத்த தொடைகள், அழகான முட்டி, அழகான கணுக்கால்கள், ஜோரான கணுக்கால்கள்ல நூப்புரம், ஜோரான புறங்கால்கள், அழகான விரல்கள், தாமரை பாதங்கள். இப்படியே தியானம் பண்ணணும். இப்படி தியானம் பண்ற சமயத்திலேயே ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, 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 ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இதையே ஜபிக்கணும். நேரம் மதுவனம் போயிடு. பிருந்தாவனத்துல தான் மதுவனம் இருக்கு. யமுனையில தீர்த்தமாடு. ஆனந்தமா இந்த மந்திரத்தை ஜபி. இத பகவத் ரூபத்தை தியானம் பண்ணு. இதையே ஜபிச்சுட்டு இருந்தா 12 நாள்ல ஆகாசத்தை போறவா எல்லாம் தெரியும். அப்படி ஒரு துவாதசாட்சர மந்திரம். இத ஜபிச்சென்று பகவான் சீக்கிரத்துல அனுகிரகம் பண்ணுவான்னு தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணியாச்சு. குருவன் அப்படியே அவரை சேவிச்சான், சொன்னதை மனசுல வாங்கிட்டான், அப்படியே மதுவனத்துக்கு கிளம்பி. இப்ப நீங்க 5 வயசு குழந்தை, நன்னா ஞாபகம் வச்சுக்கணும், அதெல்லாம் விட்டுடும். இப்ப நாரத மகரிஷியுடைய கிருபையினாலே உபதேசம் கிடைச்சிருக்கு. 5 வயசு குழந்தை நீங்க, அப்படியே ஜபிங்கும், அத்தனை ஒரு பலம் கிடைக்கும். நீங்க உங்களை துருவனா பாவிச்சுட்டேன்னா நிச்சயமாகவே துருவனா ஆகிடலாம். இந்த துருவன் அவ்வளவு அழகா ஜோர மதுவனம் போன தபஸ் பண்ணான். முதல் நாள் அழகா யமுனையில இறங்கினான், தீர்த்தமாடினான், தபஸ் பண்ண ஆரம்பிச்சான். 2 நாள் ஆச்சு. 3வது நாள் குழந்தை கொஞ்சம் பசிச்சு உபவாசம் இருந்தான். 5 வயசு பிள்ளை, நாய் கடிச்சிடுமோ, கொசு கடிக்குமோ, பாம்பு கடிச்சிடுமோன்னு அம்மா அப்பா பயமா இருக்குமோன்னு. ஆனா அந்த பிள்ளைய ஒன்னும் பாதிக்கல. அப்பா வருத்தப்படுறார். நார்தர் போய் சொல்லிட்டார், உன் பிள்ளைய கெடுத்துறாதே, சமத்தா பகவான பார்க்க போயிருக்கான், கெடுத்துறாதே. அழகா துருவன் தபஸ் பண்றான். வளாம்பழம், இளந்த பழம் இதெல்லாம் சாப்பிடுறான். முதல் மாசம் 3 நாளைக்கு 1 தடவை இதை மட்டும் சாப்பிடுறான். 2வது மாசம் 6 நாளைக்கு 1 தடவை காஞ்ச இலை சருகு. காஞ்ச இலை யாராவது சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதெல்லாம் இலைய சாப்பிட்டுருக்கா சொல்லுவோம். கீரையை சமைச்சல்னா சாப்பிடுவோம். சமைக்காம அப்படியே பச்சை இலையை சாப்பிட்டுனா தெரியும். எப்பயாவது வாய்ப்பு இருந்தா மணத்தக்காளி கீரை, மணத்தக்காளி கீரையை சாப்பிட்டுருப்பேன். நான் ரிசி போட்டு சொல்லிடுறேன். இல்லட்டா எங்கேயாவது திருச்செந்தூர் பக்கம் போனான்னா அந்த பன்னீர் விபூதி இலையோட கொடுப்பா, அந்த இலையை சாப்பிட்டா உடம்பு நல்லது சாப்பிட்டுருப்போம். இல்லாட்டி அந்த ஓமவல்லி கற்பூர வல்லி இலைய சாப்பிட்டுருக்கோம் சளியெல்லாம். அது கூட இல்ல, காஞ்ச இலைய, காஞ்ச சருக, காஞ்ச புல்ல 6 நாளைக்கு 1 தடவை 2வது மாசம் அப்படி சாப்பிடுறான். அப்ப மாசத்துக்கு 5 நாள் தான் சாப்பிட்டுருப்பான். முதல் நாள் மாசத்துல 10 நாள் சாப்பிட்டான், அப்புறம் 5 நாள் தான். அடுத்த மாசம் 3வது மாசம் 9 நாளைக்கு 1 தடவை ஜலம் மட்டும் சாப்பிடுறான். வெறும ஜலம், அந்த உபவாச பலம். நாலாவது மாதம் 12 நாளைக்கு ஒரு தடவை காத்த மட்டும் சுவாசிக்கணும். எத்தனையோ வருஷமா துருவ சரித்திரம் கேட்டு இருக்கோம், ட்ரையாவது பண்ணிருக்கலாம், இல்லாட்டி இப்படி இருந்து பார்க்கணும் ஆசையாவது பட்டிருக்கலாம், ஆசைப்பட்டு பாருங்க. செத்துலாம் ஒண்ணு போயிட மாட்டோம், நம்ம எல்லாம் சாகர கூட்டம் அவ்வளவு சீக்கிரத்துல பிராரதம் சும்மாவா இருக்கு, நல்லா உட்கார்ந்து இருக்கு. ஒருவேளை அப்படிதான் உசுறு போச்சுனாலும் துருவன மாதிரி பிரயத்தனம் பண்ணிதானே உசுறு போச்சு, அதுக்கே மோட்சம் கிடைச்சது. கேட்டுட்டேதான் இருக்கும் பாகவதம். இந்த மாதிரி பண்ணணமே ஒரு ஆசை, அதுக்கு முதல்ல வீட்டில் இருக்கப்படாது, ஏன் சாப்பிடல ஏன் சாப்பிடல ஏன் சாப்பிடல ஏன் சாப்பிடலன்னு கேட்டுட்டே இருப்பான். கேட்டு கேட்டே பசி வந்துடும், சமயம் நமக்கு பசியே தெரியாது. ஆத்திரகஸ்திரிகள் மணி 1:30 ஆச்சே சாப்பிடலையே, டைம் ஆயிடுச்சே, 2:30 ஆச்சே சாப்பிடலையே, 3:30 ஆச்சே சாப்பிடலையே, 4:30 ஆச்சே சாப்பிடலையே. பசிக்காக சாப்பிடுறது, டைமுக்காக சாப்பிடணும், அவ்வளவுதான். பசிக்கிறதோ இன்னும் வேஸ்டாடுபடாது சாப்பிடணும், நிறைய இருக்கு வச்சுக்கோ லிஸ்ட். இந்த குழந்தைக்கு பசியே தெரியல, ஏன்னா அவ்வளவு தூரம் பகவன் நாம ருச்சி. அதனால ஆசைப்படுங்க, எனக்கும் துருவனை மாதிரி இதெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கோங்க. இதெல்லாம் தான் முக்கியம், இதில் அப்படி பிரார்த்திச்சுன்றதுனா நடக்கும், அது அதுவே அனுபவிக்கணும் இல்லையா. 3 நாளைக்கு 1 தடவை சாப்பிட்டா, சென்னையில 3 நாளைக்கு 1 தடவை இப்ப சாப்பிட்டா, வெள்ளத்தை நடியில் ஆகாரம் கிடைக்காம நினைச்ச பரவாயில்ல, துருவனை மாதிரி ஏதோ ஒரு ஸ்டேஜுக்கு போயிருக்கா, 3 நாள் ஆதாரம் கிடைக்காம போர்சிபிளா ஏதோ வேற வழி இல்லாம 3 நாள் சுத்தி வர தண்ணி இருக்கு, குடிக்கிறதுக்கு தண்ணியும் இல்லை, கையில பைசா தான் இருக்கு, சமைக்கிறதுக்கு வீட்டுல கரண்ட் கிடையாது, கேஸ் கிடையாது, நிறைய பிரச்சனை இருக்கு வச்சுக்கோங்க. வீடு முழுக்க தண்ணி யாராச்சும் உட்காந்து இப்படி இல்லாம காலத்தை ஓதினான். அப்ப ஏதோ ஒரு விதத்துல இந்த விஷயங்கள்லாம் நமக்கு வர்றது. 5 வயசு பிள்ளையால பண்ண முடியும்னா நம்ம எல்லாம் எத்தனையோ கழுத வயசு ஆயாச்சு, பண்ண முடியாதான். இத்தனோடு 5 வயசு குழந்தைக்கு இவ்வளவு தூரம் ஜெயிக்க முடியும்னா அந்த பகவன் நாமத்துல ஒரு ருச்சி. அதனால அதை பிரார்த்திச்சுக்கோங்க, உடனே பயப்பட வேண்டாம். ஐயோ 3 நாளைக்கு 1 தடவை சாப்பிடணுமா, 6 நாளைக்கு 1 தடவை சாப்பிடணுமா, துருவ சரித்திரம் கேட்கதான் நல்லா இருக்கு இல்லையா. இது கேட்கறது மட்டும் இல்லையே, கொஞ்சமாவது பிராக்டிக்கலா ஒரு முயற்சி. சரி, அட்லீஸ்ட் 1 வேளை சாப்பிட்டு பாருங்க, 3 வேளை சாப்பிடறது குறைச்சு நம்ம ரேஞ்சுக்கு. அட்லீஸ்ட் ஏகாதசி ஏகாதசியாவது 1 வேளை ஆகாரம், 1 வேளை ஆகாரம், அப்புறம் 1 வேளை பழம், 1 வேளை கஞ்சி, அப்படி 3 வேளை ஆயிடு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை 1 கஞ்சியை கட் பண்ணுங்க, அப்புறம் பழத்தை கட் பண்ணுங்க, அப்புறம் அந்த 1 வேளை ஆகாரத்தையும் கட் பண்ணுங்க. எல்லா ஏகாதசியும் அட்லீஸ்ட் 1 வைகுண்ட ஏகாதசி, 1 கைசிக ஏகாதசி, 1 ஆஷாட சுக்ல ஏகாதசிக்கு முதல்ல மன்னன். ஆனால் நான் பண்றேன்னு அகம்பா வரப்பேன், அதுதான் முக்கியம். துருவன் அத்தனை ஆச்சரியமா தபஸ் பண்றான், 3 நாள், 6 நாள், 9 நாள், 12 நாள், 5வது மாசம் அந்த வாயுவா அந்த காற்றை சுவாசிக்கிறதையும் அடக்கிட்டான். குழந்தை அடக்கிட்டான்னா அவனுக்கு தெரியல, சுய பிரஜையே இல்லை. ஹிருதயத்துல இந்த ஹரி வந்து நின்றுட்டார். 5 மாசத்துல தனக்குள்ள பிரத்யக்ஷமா இருக்கிற ஹரிய பார்த்துட்டான். நமக்குள்ள ஹரி நமக்கு தெரியல இல்லையா, ரமணர்லாம் பார்த்தா நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. துருவன் பார்த்துட்டான், ஒத்த கால நிக்கிற 5 வயசு பிள்ளை. நம்மெல்லாம் யாரா பிடிவாதமா, பிடிவாதம் பிடிச்சா ஒத்த கால நிக்காதேன்னு, அல்ப பிடிவாதத்துக்கு எதுக்கெடுத்தாலும் ஒத்த கால நிக்கிறான். நம்மெல்லாம் யாரும் ஒத்த கால நிக்கிறதே இல்லை, பிடிவாதம் தான் நிக்கிறோம். இந்த குழந்தை நிஜமாவே பகவான பார்க்கணும்னு ஒத்த கால நின்ன, பகவான பார்க்கறது மட்டும்தான் ஒத்த கால நிக்கணும். ஒத்த கால நின்னுட்டான் துருவன், மனசுல அந்த வைராக்கியம். துருவன மாதிரி விரதமெல்லாம் இருக்க முடியலன்னா கூட பகவான பார்க்கணும் 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 பார்க்கணும். எப்படியாவது ஒரு கவலை வந்துடுத்து, ஒரு துக்கம் வந்துடுத்து, ஒரு அவமானம் வந்துடுத்து, ஒரு பிரச்சனை வந்துடுத்து, அதுலேயே மனசை போட்டு வழப்பிக்காது. டக்குனு துருவனை நினைச்சுக்கோங்க, நான் சுவாமியை பார்க்கணும்னு நினைச்சிட்டு நாமஜபம் ஜபிக்கும், அப்ப அந்த பிரச்சனையும் தீர்ந்துடும், ஹரிஸ்மரணமும் பண்ணா மாதிரியா. இதெல்லாம் தான் பாகவதம் சொல்லிக் கொடுக்கிற ரகசியம், பாகவத ரகசியம். அந்த குழந்தை அவ்வளவு அழகா தபஸ் பண்ண, அவமானம் தானே அவனுடைய எத்தனை தபஸுக்கும் காரணம். அழகா தபஸ் பண்ணிட்டான் குழந்தை, 5 மாசம் ஆயிரும், காற்றையும் நிறுத்திட்டான், சுவாசிக்கிறது நிறுத்திட்டானா, அந்த சராசரங்களும் நடுங்கிறது. பூமியும் வளையறதான். இவன் பாரம் தாங்காம பூமி அப்படி வளைய ஆரம்பிச்சுடுது. இவன் பாரம் தாங்க பூமி வளையறது. எல்லாரும் போய் ஹரி நிலத்தை பிரார்த்திச்சுண்டார். பிரபு மூச்சு விட முடியல. பகவான் சொன்ன பிராணனுக்கு பிராணனான என்ன கட்டி போட்டுட்டான். பிராணனுக்குள்ள பிராணன் இவன் தானே. பகவான் சொன்ன நீங்க சொல்லிட்டே என்னால் சொல்ல முடியல, எனக்கே பிராணன் விட்டுறது. என்னையும் பிடிச்சு நிறுத்தி வச்சுட்டான். அவனும் மூச்சு விடல, உள்ளுக்குள்ள இருக்க என்னையும் மூச்சு விட விடல. அதனால அவங்க எல்லாருக்கும் மூச்சு பிரச்சனை. அத்தனை பேரையும் நிறுத்திட்டான். இந்திரன் எல்லாம் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தா ஒண்ணும் நடக்கல. ஹரி சொன்னார் கவலைப்படாதீங்க, அந்த பிள்ளையாண்டா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அழகா வந்துட்டான். கருடாரூடனாக ஆச்சரியமா வந்துட்டா ஸ்ரீஹரி, ஜோரா வந்துட்டா, ஆனந்தமா வந்துட்டார். இவன் முன்னாடி வந்து நிக்கடா பயபத்த கால அப்படியே தலைக்கு மேல கைய வச்சுண்டு, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஒரு நாளாவது ஒத்த காலம் நின்று சொல்லி பாருங்க, அப்ப தெரியும். ஒரு நிமிஷமாவது ஒத்த காலம் நின்று சேஃபா நில்லுங்க, நின்று ஓம் நமோ பகவதே வாசு. ஒரு ஒரு நிமிஷமாவது துருவனா பாவிச்சுண்டு, பொய்யா கூட பாவிச்சுக்கோங்க பரவாயில்ல. இதுக்காகவே ஒரு துருவ கிருபை கிடைச்சு. ஒத்த காலம் அப்படி நின்று பாருங்க, தபஸ் பண்ணிட்டு இருக்கான் குழந்தை, எதுக்க ஹரி வந்து நிக்கிறார். ஹரி வந்து நிக்கிறது தெரிய மாட்டேங்கிற, ஏண்டா உள்ளுக்குள்ள ஹரி. உள்ளுக்குள்ள பார்த்தோம்னா வெளியில போய் கோவில் கோவிலா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ரமண மகர்ஷி கோவில் கோவிலா போகலையே, சதாசிவ பிரம்மேந்திரர் போகலையே, ஞானேஸ்வரர் கோவில்லாம் பக்தாளுக்காக போனோம், அவருக்கு என்ன அவசியம் இருக்கு. ஹிருதய குகைக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற சுவாமியை பார்க்கிறவன் இந்த மாதிரி உள்ளுக்குள்ள ஹரி பிரசன்னமா இருக்கான். வெள்ள இருக்க ஹரி பார்க்கிறார், துருவா துருவா துருவா. பதிலே காணும் இவன் பாட்டு, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஜெபிச்சுட்டு இருக்கான். துருவா 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 அவன் பாட்டு, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இவன் உள்ளுக்குள்ள ஹரிய பாதாதிகேசம் பார்த்துட்டு இருக்கான். ஹரி வெள்ள நின்று இவனை பாதாதிகேசம் பார்த்துட்டு இருக்க. இவன் ஹிருதயத்துக்குள்ள ஹரியுடைய திருவடியை பார்த்தா ஹரி வெள்ளேன்னு இவனுடைய பாதத்தை பார்க்கிறான். ஒத்த காலில் நிக்கிறதே வாங்க. இவன் ஹரியுடைய செங்கடிவாயை உள்ள பார்த்தான, ஹரி வெள்ளேந்து குழந்தை முணுமுணுக்கிறது. என்ன அழகா சுப்பு வாயை திறந்து ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன்னு சொல்றது. இவன் ஹரியோட காதை பார்த்தா ஹரி இவன் காதை பாக்குறனா துருவான்ற சொல்ற சத்தம் கூட அந்த குழந்தை காதல வெள்ளையே. இவன் ஹரியோட முடிய அழகான திருமுடிய பார்த்தானா இவன் அச்சோ குழந்தை தபஸ் பண்ணி தபஸ் பண்ணி முடியலன்னா ஜடா முடிய ஆயிடுச்சு. இது முடிய தடவை ஒரு ஷாம்பு இல்ல, கண்டிஷனர் இல்ல, என்ன கூட தடவை இல்ல. அம்மா எல்லாம் நன்னா வாரி சுருட்டி கொண்ட போற முடியா இருக்கு. இவன் ஹரிய ரசிச்சா ஹரி இவனை ரசிக்கிறான். நம்ம ஹரிய ரசிக்க ரசிக்க ஹரி நம்மளை ரசிப்பான். ஹரி நம்மளை ரசிக்கிறது தான் பரம சுக்கம். மத்தவாள் நம்மளை ரசிக்கிறதா சுக்கம். ஹரி அல்லவா ரசிக்கணும். ஹரி ரசிக்கிறான். இவன் பாதாதி கேசம். அவன் ஹரியோட கைய பார்த்தா ஹரி இவன் கைய பார்க்கிறான். இவன் ஹரியோட கண்ணை பார்த்தா ஹரி அவன் கண்ணுக்குள்ளே அவனை பார்க்கிறான். ஹரியோட மூக்க இவன் பார்த்தா ஹரி இவன் மூக்க பார்க்கிறான். தேவர்கள்லாம் பார்க்கிறான். இப்ப ஹரி தியானத்துக்கு போயிட்டார். துருவனுக்கு ஹரி தியானம், ஹரிக்கு துருவ தியானம். பக்தனும் பகவான் அப்படி நிக்கிறான். இவன் ஒத்த காலில் நிக்கிறான், இவன் ரெண்டு காலில் நிக்கிறான். இவன் உள்ளுக்குள்ள பார்க்கறான், இவன் வெள்ளேந்து பார்க்கறான். ரெண்டு பேர் அப்படி ஒரு ஸ்திதியில லோகமே இவா ரெண்டு பேரையும் பார்த்துட்டு இருக்கு. இந்திரன் பிரம்மதேவரை இவரை போய் அனுப்பினோமே, இவர் பாட்டுக்கு அவனை பார்த்துட்டு இருக்க, அவன் பாட்டுக்கு கண்ணை மூடி நிற்கிறான். நமக்கு இல்ல மூச்சை முட்டுறது. பிரம்மதேவர் சொன்னார், இந்த மாதிரி காட்சி கிடைக்குமாடா. ஹரி அவனை பார்க்க, அவன் உள்ளுக்குள்ள இருக்க ஹரிய பார்க்க, என்ன ஒரு தெய்வீகமான காட்சி. ஹரி அப்படியே மக்னமாய் நிற்கிறார். எப்படி விவசாயம் பண்ணி பாருங்க, நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீ உங்களை மறந்து பக்தி பண்ணி நாமஜபம் பண்ற சமயத்துல ஹரி உங்களையும் இப்படித்தான் பார்த்துட்டு இருக்க. இதே மாதிரி டிட்டோ தெரியல, தெரியல இல்லையா துருவனுக்கு, அதே மாதிரி நமக்கும் தெரியும். ஹரி ரசிகன், அவனை போல ரசிகன் யாரும் கிடையாது. நம்மளை அப்படி ரசிக்கிறதுக்கு ஹரிய தவிர யாராலையும் முடியாது. துருவன் ஹரிய ரசிக்க, ஹரி துருவனை ரசிக்க இப்படியே நின்று இருக்கான். பிரம்மதேவர் அங்கேயிருந்து பார்த்தார், பிரபு மூச்சு முட்டுறது. அப்புறம் தான் ஹரிக்கே சுயப்ரஜ்ஞ வர்தம், ஹரியே மக்னமாகும்படியான ஒரு தியானம் இந்த குருவனுக்கு. ஹரி பாதா ஹரிக்கு அவனோட தபசை கலைக்கும் மனசு வரமாறு என்னமா தபம் பண்றான். இந்த மாதிரி ஒருத்தனை தானே நான் ரொம்ப வருஷமா தேடிட்டு இருக்கேன், எப்படி தபஸ் பண்றான். ஏன்னா துக்காரா தபஸ் பண்ணும்போது பாண்டவன் அப்படி பார்த்துட்டு இருக்கான், பட்டத்ரிக்கு ஒரு வாத நோயை குடித்து பிடிச்சு வச்சுட்டான். நாளைக்கு நாராயணி அன்றே தானே, நாளைக்கு நாராயணி தினம். குருவாயூர் பண்ணி ஏண்டா வாத நோய் கொடுத்தான்னா பட்டத்ரிய கண்ணறைய பார்க்கணும்னு ஆசையம். அவர் உட்கார்ந்துட்டு நாராயணியம் சொல்ல தான் கேட்கணும்னு ஆசையம். அதனால கோவிலில் பிடிச்சி உட்கார வச்சிருந்தார். குருவாயூரை விட்டு அந்தன்ன போகக்கூடாது, என் கண்ணெதிர்க்க இருக்கணும். அம்மாவுக்கு தன் குழந்தை தன் கண்ணை திருக்கிறதா என்ன ஒரு ஆனந்தமோ அது போல குருவாயூரப்பனுக்கு நாராயண பட்டத்ரி மேல ஒரு ஆனந்தம். அந்த மாதிரி ஹரி குருவன் அப்படி பார்த்துட்டு இருக்கார். குருவன் ஹரிய பார்த்துட்டு இருக்கான் உள்ளுக்குள்ள. ஹரிக்கு அப்ப ஒரு ஆசை வந்துருச்சு, வெளியில என்ன பார்த்தா அவன் என்ன பண்ணுவான், உள்ள இருக்கிற பாக்குறான் வெளில பார்த்தா என்ன பண்ணுவான், உள்ளுக்குள்ள இருக்க என்னையே இப்படி பாக்குறான்னா வெளியில பார்த்தா என்ன பண்ணா பாக்கணும்னு ஆசை. அடுத்த கஷணம் அந்தரியாமி ஹரி தக்ஷன் மறந்துட்டான். துருவன் மூச்சு கூட விடாம பாரு, தூக்கி வாரி போடுறது தெரியுமா நமக்கு முக்காசி எப்ப தூக்கி வாரி போடணும், நன்னா தூங்கிட்டு போய் யாரா எழுப்பினா தூக்கி வாரி போடு தூக்கலையா, ஓ காத்தாலையா கயமா இருக்கா, கொஞ்ச நேரம் ஆகும் ஷாக் மாறி. நமக்கெல்லாம் அப்படிதான் ஷாக் வருது. குருவனுக்கு ஒரு பெரிய ஷாக், உள்ளுக்குள்ள இருந்த அந்த புதையல் காணாம போயிடுது, டக்குன்னு காணாம போயிடுது அப்படின்னு கண்ணை திறந்தா வெளியில ஜம்முன்னு நிக்கிறான். பாக்குறான் கண்ண, இவ்வளவு நேரம் மூடின கண்ணு திறக்கல, இப்ப திறந்த கண்ணு சிமிட்ட மாட்டேங்கிறது. அப்படியா காணாத கண்டா போல ஹரி அழகாக பிரசன்னமா சிரிக்கிறார். எப்படி பாதாதி கேசம் கேசாதி பாதம், அவன் ரசிக்கிற ஹரி ரசிக்கிறார். ஹரி இழுத்து ஒரு மூச்சு விட்டான். உடனே எல்லாரும் இவன் மூச்சு இழுத்தவன் எல்லாரும் மூச்சு இழுத்து விட்டான். அப்பதான் எல்லாருக்கும் மூச்சே வந்தது. ஹரி பார்க்க இவன் பார்க்க கட்டி பிடிச்சுக்கிற மாதிரி பார்க்கறான், முத்தம் கொடுக்கற மாதிரி பார்க்கறான், முழுங்குற மாதிரி பார்க்கறான், சாப்பிடுற மாதிரி பார்க்கறான், காணாத கண்டா மாதிரி பார்க்கறான், தொலைஞ்சது கடைச்சா மாதிரி பார்க்கறான். இவன் அப்படி பார்த்தா பரவாயில்ல, ஹரியும் இவனை காணாத கண்டா மாதிரி பார்க்கிறார். இவன் கணிச்சு விட்டா ஹரியும் கணிச்சு விட்ட மாட்டேங்கிறார். என்ன குழந்தை இவன், எப்படி தடை பண்ணிட்டா, அஞ்சு மாசத்துல என்ன பிடிச்சுட்டானே, 5000 வருஷம் ஆனா கூட கிடைக்க மாட்டேன்னு அரஸ் பண்ணி வச்சுட்டானே. ஹரி பார்க்க இவன் ஹரிய பார்க்க குருவனுக்கு சொல்லணும்னு ஆசை, பார்த்த வரமாட்டேங்கிறதா, ஒரு வார்த்தையும் வரமாட்டேங்கிறது. கையும் ஓடல, காலும் ஓடல, கண்ணும் சிமிட்டல, வாயும் திறக்கல, கிருமையை நிலச்சி நிக்கிற இந்திரியங்களோ அப்படியே ஒருமுகப்பட்டு நிக்கிறோம். ரமண மகர்ஷி மாதிரி நிக்கிறோம். தேவேன்னு பத்த காலம் நின்றுட்டு இருக்கான். ஹரிய பார்த்து கூட ஒரு கால கீழே வைக்கலையா பூமியில, அப்படி பார்த்தான் ஹரி அப்படின்னு அழகா சேவிச்சுட்டான். தொப்புன்னு விழுந்தான் காலில், நெடுஞ்சான் கிடையாத விழுந்தான் எழுந்தான். அப்படி ஹரிய பார்த்தான் கையை கூப்பிட்டான். ஹரி இப்படி பார்த்தான் கையெல்லாம் கூப்பிட்டுட்டான், ஸ்தோத்திரம் வரமாட்டேங்குது. சந்தோஷத்துல உச்சியில இருக்கான். சொல்ல இன்பத்து இறுதி, என்ன பேசுறது ஒண்ணும் தெரியல. இவர் போய் நான் என்னத்த சொல்ல முடியும், ஒண்ணும் புரியல. இப்படியே பார்த்தான் ஹரி பார்த்தா இவருக்கு எதை பேசணும்னு தோன்றது, பேச வரமாட்டேங்கிற சொல்லி தன்னுடையதான ஞானஸ்வரூபமான சங்கத்தை கொண்டு அப்படி கை பக்கத்துல கொண்டு போய் அப்படி கண்ணத்தை அப்படி தடவி கொடுத்தார். ஒரு தடவையாவது சுவாமியோட கை இப்படி பக்கத்துல வர வேண்டாம், ஓகே அரைஞ்சாலும் பரவாயில்லன்ற. நான் நம்ம எல்லாம் தடவர நிலைமையில இல்ல, நம்ம ரேஞ்சுக்கு பலான ஒரு அரைஞ்சாத்தான் புத்தி வரும். அப்படியாவது கை படச்சமை பலான ஒரு நல்ல கல் கண்ணத்துல இந்த கை ரேகை பதிவு ஓங்கி ஒரு அரை அரைஞ்சு அப்படியாவது பக்தி வரதா பாக்கலாமே. தடவர அளவுக்கு பக்தி பண்ணலாச்சு, அட்லீஸ்ட் அரைஞ்சு திருப்தி பண்ணி கொள்ளலாம். ஓங்கி ஒரு அரை அப்படியாவது அடி விழட்டோன்ற. நான் அப்படியாவது ஹரி அடிச்சாரு, ஹரிச்சாரு, ஹரி 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 சொல்லிட்டு போன தடவை இந்த கண்ணத்தை போய் அப்படி தடவி கொடுத்துட்டாராம் சுவாமி. குருவன் கைய கூப்பிட்டான். யோ அந்த பிரவிஷ்ய மம வாசம் இமாம் பிரசூத்தாம் சஞ்சீவயத்யகில சக்திதரஸ்வதாம்னா அன்யாம் சஹஸ்த சரண ஸ்ரவண சகாதி பிராணான் நமோ பகவதே புருஷாய துப்யம். நமோ பகவதே புருஷாய துப்யம். ஹே ஹரி, எனக்குள்ளே அந்தரியாமியா இருந்து நீ தூண்டினாதானேப்பா இந்த ரிஷிகங்கள்லாம் வேலை செய்யும். ஹே ரிஷிகேஷானுசா யோ அந்த பிரவிஷ்ய மம வாசாமி மா. நான் இப்ப இந்த வார்த்தையை பேசுறேன்னா இந்த அக்ஷரங்கள் வரிசையில வந்து நின்று என் நாக்கு வழியா வர்றதுன்னா அந்தர்யாமியான அரியோ அந்த பிரவிஷ்ய. எனக்கு உள்ளே இருந்து தூண்டுகோல் அவன்தானே, ஃபேன் ஓடுறது, தூண்டினல் எங்கேருந்து இந்த கரண்ட் உள்ள பாஸ் ஆனா தானே, இந்த மோட்டரை சுத்தினா தானே, நம்ம வெளில இருந்து ஃபேன் சுத்தறதுதானே பாக்கணும். இது உள்ள போய் ஒரு தூண்டுற சக்தி இருக்கும்னு மொபைல் வச்சுட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கோம், உள்ளுக்குள்ள சிம் இருந்தா தானே பேச முடியும். இந்த தூண்டுற சக்தி வேணுமோனும் துருவன் சொல்றான், அந்த தூண்டுற சக்தி இவன் தான் தூண்டுகோ. யோ அந்த பிரமிஷ்ய, நான் பேசுறேன், நான் ஸ்தோத்திரம் பண்றேன்னா நீ காரணம். பாகவத வாசிக்கிறவா நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. யோ அந்த பிரவிஷ்ய, பாராயணம் பண்றேன்னா உள்ளுக்குள்ளேந்து கண்ணு வழியா இந்த அக்ஷரத்தை பாரு. இந்த அக்ஷரம் இது அ, இது க, இது ச, இத சொல்லி இது புத்தியில ஏத்தி எத்தனை கனெக்ஷன் பாருங்க. இது பார்த்து இது ஆனு புத்திக்கு போய், புத்தியிலேந்து மனசுக்கு போய், மனசுலேந்து நாக்குக்கு வந்து ஜன்மாத்யஸ்யதோந்தயாது. இவ்வளவு ப்ராசஸ் நடக்கிறது. யோ அந்த பிரவிஷ்ய இல்லடி த, அப்புறம் இன் மா ஜ இஸ் ய. பாக சப்தாகம் பண்ண முடியும், சப்தாக வருஷம் தான் பண்ண முடியும். ஜன்மாத்யஸ்யதோந்தயாது இதரதஸ்சார்த்தேஷு அபிஜ்ஞஹஸ்வராட். இந்த கண்ணு தக்கிட்டக்கிட்ட அடுத்த அக்ஷரத்தை பார்க்கறது, அக்ஷரத்தை பார்க்கும்போதே புத்திக்கு போகிறது, புத்தி நாக்கை எப்படி பரணணும்னு சொல்றது, நாக்கு பரல்றது, உடனே அது கூட வாசிக்கிறது. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய சனந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. தனித்தனி அக்ஷரம், இந்த தனித்தனி அக்ஷரத்துக்கு ஒன்றும் ஒரு பலம் இல்லை. இது அக்ஷராட்சரமாக சேரும் பொழுது அதுக்கு ஒரு வாக்கியம் வந்துடுறது, இந்த வாக்கியத்தை வாசிக்கும் பொழுது ஸ்லோகமாக ஆயிடுறது. இதெல்லாம் எங்கே இருந்துனா யோ அந்த பிரவிஷ்ய. இதான் நாராயணி மார்க்கட்டம், பாகவதமா இருக்கட்டும், குருவனா என்ன விஷயமாவனா இருக்கட்டும், அப்படி கற்பூர ஆரத்தி காட்டால் ஒரு கை மணி அடிக்கிறது, மணி எப்படி சுத்தலையே, மணி இப்படி அடிக்கிறது, கற்பூர ஆரத்தி இப்படி ரெண்டுக்கும் ரெண்டு எக்ஸ்ட்ரீம், கண்ணு பார்க்கறது, கால் நடக்கிறது, அந்த சுவாமி காட்டணும். இப்ப எல்லாம் சிங்க் ஆகிறதுன்னு சிங்க்ரனைஸ் ஆகணும்னு, எப்படா சிங்க்ரனைஸ் ஆகிறதுன்னா யோ அந்த பிரவிஷ்ய. நான் பேசுறேன், மைக்லேருந்து ஒரு ஒயர் போகிறது கிருஷ்ணஹர், நான் சொல்லிட்டு இருக்கேன், கேட்டு இருக்கேன், தானா கை கற்பூரத்தை பார்த்தோம். யோ அந்த பிரவிஷ்ய, உள்ளே அவன் தூண்டுறதுனாலே கற்பூரத்தை பார்த்தா ஒத்திக்கணும் அப்படின்னு ஒரு புத்தி. யோ அந்த பிரவிஷ்ய, பூச்சி வந்தா தக்கது கண்ணு தானா முடிக்கிறது. யோ அந்த பிரவிஷ்ய, எல்லாத்துக்கும் அதான் அழக பாத்திரம் ஜலம் விடுறோம். யோ அந்த பிரவிஷ்ய, நன்னா தூங்கிட்டு இருக்கும், பொழுது விடியறது, சப்தம் கேட்கறது. யோ அந்த பிரவிஷ்ய, நேரம் ஆயிட்டு பாகவதம் போகணும். யோ அந்த பிரவிஷ்ய, ஏகாசி விரதம் இருக்கலாம்னு ஒரு ஆசை. யோ அந்த பிரவிஷ்ய, எல்லாம் யோ அந்த பிரவிஷ்ய, உள்ளேந்து 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 அவன் தூண்டான். நம்ம பலத்தினால இல்லை, நன்னா ஞாபகம். யோ அந்த பிரவிஷ்ய, எல்லாத்துக்கும் அதான். எப்படி சொல்றான் பாருங்க, குழந்தை நான் அஞ்சு மாசம் உபவாசம் இருந்தே ஒத்த கால தபஸ் பண்ணேன்னா யோ அந்த பிரவிஷ்ய. பண்டிரிபுரம் போகணும், பாண்டவனை பார்க்கணும் தோணுனா எனக்கு தோணல, யோ அந்த பிரவிஷ்ய. பத்ரி போகணும், குளிரா இருந்தாலும் பரவாயில்ல, மலை ஏறிடலாம்னு ஒரு நம்பிக்கை, யோ அந்த பிரவிஷ்ய. பரவாயில்ல, ஞாயிற்றுக்கிழமை சத்தங்கம் கேட்கலாம், யோ அந்த பிரவிஷ்ய. அப்ப யோ அந்த பிரவிஷ்ய, எத்தனை பலமான ஒரு வார்த்தை, அஞ்சு வயசு பிள்ளை பேசுறது. உள்ளே இந்த யோ அந்த பிரவிஷ்ய மம வாசாம் இமாம் பிரசுத்தாம். நான் சொல்றேன், ஆமா ஆமா தலையாட்டு. யோ அந்த பிரவிஷ்ய, காதுல சப்தம் கேட்டு புத்தியில போய் ஆலோசனை பண்ணி, ஆமா இது எப்படி ஆடுறது, சப்தத்துக்கும் இது ஆற்றத்துக்கும் சம்பந்தம் இருக்கானா? நான் தனியா சொல்றேன், நீங்க தனியா கேட்கிறீர்கள். பேசுறது வாய், கேட்கறது காது, யோசிக்கிறது புத்தி, ஆடுறது தலை. எப்படி சிங்க் ஆகுது? யோ அந்த பிரவிஷ்ய, அதான் யோ அந்த பிரவிஷ்ய நன்னா தியானம் பண்ணுங்க, அவன் நடத்தினார். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை துருவ சரித்திரம் கேட்கறது அத்தான விசேஷம். பாகவத பலஸ்ருதியில வந்து துருவ சரித்திரம் அப்படி முடிக்க போறது இல்லை. முடிக்க பிடிக்காத ஒரு சரித்திரம்னா துருவ சரித்திரம் விட்டா துருவ சரித்திரம் மட்டும் ஏழு நாள் சொல்லணும் சப்தாகமா. வெறும துருவஸ்துதி மட்டுமே சப்தாகமா சொல்லணும். ஒரே ஒரு சொல்ல யோ அந்த பிரவிஷ்ய சொல்லிட்டே போயிட்டு இருக்கா, ரெண்டு மணி நேரம் பத்து மணி நேரம் சொல்லலாம். யோ அந்த பிரவிஷ்ய, நாக்குக்காக தானே சாப்பிடுறோம், பசி பசி அடைக்கிறது. யோ அந்த பிரவிஷ்ய, சில விஷயங்கள். அப்ப அந்த குருவன் அவ்வளவு அழகா பேசுறான், நானா பண்றேன் நீ பண்ணா, நாகம் கர்த்தா ஹரி கர்த்தா, இதான் நான் பண்ணல ஹரி பண்றான். இதே தியானத்தோட ஆதி கிளம்பும். யோ அந்த பிரவிஷ்ய, யோ அந்த பிரவிஷ்ய, தானாவே அந்த அந்த பிரவிஷ்ய என்னன்னு புரியும், அனுபவிங்கும். மீதி விஷயம் நாலு. கிருஷ்ணா கிருஷ்ணா யோ அந்த பிரவிஷ்ய, கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ஜெய் சத்குருநாத் மகாராஜ் கீ. சமஸ்த பாகவதலுக்கும் கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஜெய் ஜானகீகாந்த ஸ்மரணம். கோபிகா ஜீவன ஸ்மரணம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம். சர்வம் குருவர்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்கு கீ. ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு. ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா லோகா சமஸ்தா. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கீ. ஜெய் ஸ்ரீ சந்திரபாகா மாதா கீ. ஜெய் போலோ கபிலா பகவான் கீ. ஜெய் போலோ கர்தம பிரஜாபதி கீ. ஜெய் போலோ தேவஹூதி மாதா கீ. ஜெய் போலோ ஆஹூதி மாதா கீ. ஜெய் போலோ ருச்சி மகர்ஷி கீ. ஜெய் போலோ தர்ம ரிஷி கீ. ஜெய் போலோ பிரசூதி மாதா கீ. ஜெய் போலோ மூர்த்தி மாதா கீ. நம பார்வதி பதே. ஜெய் போலோ சுநீதி மாதா கீ. ஜெய் போலோ த்ருவ மகராஜ் கீ. ஜெய் போலோ பரீட்சித் மகாராஜ் கீ. ஜெய் போலோ சுகபிரம்ம மகர்ஷி கீ. ஜெய் போலோ வேதவியாச மகர்ஷி கீ. ஜெய் போலோ நாரத மகர்ஷி கீ. ஜெய் போலோ நரநாராயண ரிஷி கீ. ஜெய் போலோ பத்ரி விஷால் தாம கீ. ஜெய் போலோ மதுவன் தாம கீ. ஜெய் போலோ யமுனா மாதா கீ. குண்டலீகவரதாஹரிவிடலா. ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி.